இங்கே நீங்கள் அதை எப்படி திருப்புகிறீர்கள்? நீங்கள் அவைகளை அணைக்க ஆயத்தமாக இருங்கள். அப்பொழுது நான் இந்த விதமாக என் தலையை உங்களுக்கு அசைத்து காட்டுவேன். புரிகிறதா? புரிகிறதா? என்னுடைய தலையை உங்களிடத்தில் அசைத்து காட்டுவேன்.
Brethren, we've called this meeting together here tonight.
சகோதரரே, ஜீவனுள்ள தேவனுடைய சபையை எவ்விதம் இயக்குவது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்னும் நோக்கத்துக்காக இன்றிரவு இக்கூட்டத்தை நாம் கூட்டியுள்ளோம். இந்த சபை அதன் ஒரு பாகம் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். முதலாவதாக இதை கூற விரும்புகிறேன். நான் உலகம் முழுவதும் செய்த பயணங்களில் எனக்கு தெரிந்த மட்டில் இது மிக சிறந்த ஆவிக்குரிய இடங்களில் ஒன்றாக அமைந்துள்ளது. எனக்கு தெரிந்த மற்றெல்லா இடங்களை காட்டிலும் இங்கு தேவனுடைய ஆவியை நீங்கள் அதிகமாக உணரலாம். இதை போன்றிருந்த இரண்டு இடங்கள் என் நினைவுக்கு வருகிறது. ஆனால் இப்பொழுது இந்த இடங்கள் நமக்கு முன்பு போல் தென்படுவதில்லை. அவைகளில் ஒன்று ஸ்தாபனமாகிவிட்டது, மற்றது ஒரு வகையில் விழுந்துவிட்டது. எனவே நேற்று என்னை தொலைபேசியில் கூப்பிட்டு இந்த சபையில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை குறித்த இந்த கேள்விகளை என்னிடம் கேட்பதற்காக ஒரு கூட்டத்தை நீங்கள் விரும்புவதாக எனக்கு அறிவிக்கப்பட்டது. நான் அதற்காகவே இன்றிரவு இங்குள்ளேன். அதாவது சபையை ஒழுங்குபடுத்துவதற்காக அல்லது இந்த சபையை தொடர்ந்து நடத்த அவசியமானவை என்று நான் கருதும் உண்மைகளை உங்களுக்கு எடுத்துரைக்கவே ஆகும்.
Brother, I'm sure that you do realize.
சகோதரரே, இது ஆவிக்குரிய இடம் என்று நான் குறிப்பிட்டதன் அர்த்தத்தை நீங்கள் உணர்கின்றீர்கள் என்னும் உறுதியை நான் கொண்டவனாயிருக்கிறேன். இது உலகில் மிகப்பெரிய இடம் அல்ல. அல்லது இங்கு அதிகமான பாடல்கள் பாடப்படுவதோ, அதிகமாக கூச்சலிடுவதோ, அதிகமாக சத்தம் போடுவதோ, அதிகமாக பாஷைகள் பேசப்படுவதோ கிடையாது. அதுவல்ல, ஆனால் இந்த கூடாரத்தில் இயங்கும் ஆவியின் தரமே முக்கியம் வாய்ந்தது. நான் சகோதரன் நெவிலுக்கும் இங்குள்ள சகோதரராகிய உங்களுக்கும் தர்மகர்த்தாக்களுக்கும் உதவிக்காரர்களுக்கும் ஞாயிறு பள்ளி மேற்பார்வையாளர்களுக்கும் இவ்விதமாக நடப்பதற்கு நீங்கள் செய்த உதவிக்காக என் பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் இளைஞனாக இருந்தது முதற்கொண்டே இந்த சபை ஒழுங்குபடுத்தப்பட்டு அந்த ஒழுங்கில் வைக்கப்பட்டுள்ளதை காண வேண்டும் என்னும் ஆவல் என் இதயத்தில் குடிகொண்டுள்ளது. அதுவே என் நீண்ட நாள் ஜெபமாய் உள்ளது. இந்த சபையை நாம் பிரதிஷ்டை செய்த போது கொஞ்ச காலம் கழித்து, அதாவது இதை எவ்வாறு ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றும் இதை எப்படி நடத்த வேண்டும் என்பதை குறித்து உங்களிடம் சிலவற்றை கூற விரும்புகிறேன் என்று நான் உங்களிடம் கூறினேன். அதன் பிறகு நீங்கள் தொடங்கி நடத்தினீர்கள். நமக்கு போதகர்களும் மற்றவர்களும் இருந்தனர். ஆனால் சகோதரன் நெவில் நமது மத்தியில் அப்பொழுது வந்திருந்த போது இந்த செய்திக்கான விசுவாசத்தில் புதியதாக இருந்ததால் நான் இப்பொழுது கூறப்போகின்ற இந்த காரியங்கள் முன்னர் கூறப்பட்டது சகோதரன் நெவில் விசுவாசத்தில் ஸ்திரப்படுவதற்கு நலமானதாக இருந்திருக்கும் என்று நான் எண்ணினேன். தற்பொழுது அவர் விசுவாசத்தில் மிகவும் ஸ்திரப்பட்டுள்ளதையும் உபதேசம் என்னவென்று அவர் விளங்கிக் கொண்டு கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள சாட்சி என்னும் பாகத்தை அவர் வகித்து நாம் சத்தியம் என்று விசுவாசிப்பதை அவர் பற்றிக் கொண்டிருப்பதால் இந்த ஒழுங்குகளை அவரும் மூப்பர்களும் சபையில் உள்ள மற்றோரும் கடைபிடித்து நினைவு கூறுவதற்கு அதை அளிக்க இதுவே ஒரு நல்ல ஏற்றமடி நேரமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். என் அறிவு கேட்டின மட்டில் தேவனுக்கு முன்பாக இவைகளே அந்த ஒழுங்குகள். நான் கூறின விதமாகவே நீங்கள் இவைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். ஏனெனில் யாராகிலும் ஒருவர் இங்கு தலைவராக இருக்க வேண்டும். இப்பொழுது நான் அதிகாரத்தை கைப்பற்றவோ அல்லது அவ்விதம் ஏதாவது ஒன்றை செய்யவோ நினைக்கவில்லை. ஆனால் பாருங்கள், இரண்டு தலைவர்களை உடைய ஒரு மனிதனுக்கு எந்த பக்கம் போவதென்று தெரியாது. தேவன் தமது சபைக்கு இரண்டு தலைவர்களை எக்காலத்தும் வைக்கவில்லை. அவர் அவிதம் செய்ததே இல்லை. ஒரே தலைவர் தான். நாம் வேதாகமத்தை ஆராய்ந்த போது கண்டது போல ஒவ்வொரு சந்ததியிலும் அவர் ஒரு நபருடன் மாத்திரமே ஈடுபட்டு வந்துள்ளார். ஏனெனில் இரு மனிதர் இருந்தால் இரு கருத்துக்கள் இருக்கும். அது முடிவான முற்றிலுமான ஒன்றுக்கு வர வேண்டும். என்னுடைய முற்றிலுமானது வார்த்தையில் வேதாகமே. இந்த சபையின் போதகர் என்னும் முறையில் எனக்கு முற்றிலுமானது வார்த்தையே. நான் விரும்புவது என்னவென்றால் சகோதரராகிய நீங்கள் என்னை உங்களை முற்றிலுமானவனாக கருதுகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். நான் தேவனை பின்பற்றும் வரைக்கும் பவுல் வேதத்தில் கூறியுள்ளது போல் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். சகோதரரே, நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்னவெனில், இந்த வேத சத்தியத்திலிருந்து நான் எப்பொழுதாவது விலகி போய்விட்டதை நீங்கள் காண்பீர்களானால், நீங்கள் என்னிடம் தனியாக வந்து நான் எங்கு தவறு செய்து விட்டேன் என்பதை என்னிடம் கூற வேண்டுகிறேன். நீங்கள் தர்மகர்த்தாக்களில் ஒருவராயிருந்தாலும், நீங்கள் வாயிற்காப்போனாயிருந்தாலும், நீங்கள் யாராயிருந்தாலும் நான் கவலைப்படுவதில்லை. நான் கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு ஒரு சகோதரன் என்ற முறையில் வேத பிரகாரமாக நான் எங்கு தவறாயிருக்கிறேன் என்பதை என்னிடம் எடுத்துரைக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஏதாகிலும் கேள்வி இருக்குமானால் நாம் ஒருமித்து உட்கார்ந்து அதற்கு விடைகாணுவோம். அதற்காகவே இந்திரவு நீங்கள் என்னிடமாக வந்துள்ளீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த காரணத்திற்காகவே நீங்கள் என்னை இங்கு அழைத்து வந்தீர்கள். இங்கு என்னிடம் நீங்கள் எழுதி வைத்துள்ள கேள்விகள் உங்கள் மனதில் எழும்பிய கேள்விகளேயா? இப்போது சகோதரரே, இதை நினைவில் கொள்ளுங்கள். எனக்கு தெரியாது, இவைகளில் பெயர்கள் ஏதும் கையொப்பமிடப்படவில்லை, ஆனால் கேள்விகள் மட்டுமே எழுதி வைக்கப்பட்டுள்ளன. இவைகளை யார் எழுதினார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் இவை உங்கள் மனதில் இருந்த கேள்விகள். என் அறிவுக்கு எட்டின மிகச்சிறந்த முறையில் இவைகளுக்கு விடையளிக்க நான்
இங்குள்ளேன்.
ஞாபகம் கொள்ளுங்கள், நான் வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் என்னை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த சபையில் வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். பாருங்கள் பாருங்கள், இதை ஆவிக்குரியதாக நீங்கள் வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் கர்த்தரில் வளரத் தொடங்கும் போது சாத்தானின் அந்தகார ராஜ்யத்தின் சக்திகள் உங்களுக்கு எதிராக திருப்பிவிடப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் பயிற்சி பெற்ற போர் வீரர்களாக இருக்க வேண்டும், புதிதாக சேர்ந்தவர்களாய் அல்ல. நீங்கள் இப்பொழுது அனுபவம் வாய்ந்த போர் வீரர்கள், சண்டையிட நீங்கள் பயிற்சி பெற்றிருக்கிறீர்கள். சாத்தான் உங்கள் நடுவில் வந்து கூடுமானால் ஒருவருக்கொருவர் சச்சரவை உண்டாக்க முனைவான். அவனை உடனே விரட்டுங்கள். நீங்கள் சகோதரர், அவனோ சத்துரு. உலகம் இருளடைந்து சபைராஜ்யம் முழுவதுமே உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்துக்குள் சென்று கொண்டிருக்கும் இந்த சாயங்கால வெளிச்ச நேரத்தில் நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கவே இங்குள்ளோம். வெகு விரைவில் அவர்கள் இங்கே இந்த கதவின் மேல் மூடப்பட்டது என்று எழுதப்பட்டுள்ள அட்டையை தொங்க விடுவார்கள். அப்பொழுது நாம் வேறு இடங்களில் கூட வேண்டியதாக இருக்கும். ஏனெனில் நாம் மிருகத்தின் முத்திரையை தரிக்காமல் போனால் இந்நாட்களில் ஒன்றில் அவர்கள் நிச்சயமாக இந்த சபைகளை மூடிவிடுவார்கள். மரணம் நம்மை விடுவிக்கும் வரையில் நாம் தேவனுக்கு உண்மையாய் நிலைத்திருந்து அவர் பேரில் சார்ந்திருக்கிறோம். அதைத்தான் நாம் செய்ய தீர்மானித்துள்ளோம். இப்பொழுது நேரடியாக நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புவது, எந்த நேரத்திலாவது இவைகளை குறித்த கேள்வி எடுமானால் உங்கள் கூட்டங்களில் அல்லது கூட்டத்துக்கு முன்னால், கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால், இந்த சபை அங்கத்தினர்களுக்கு முன்னால் இந்த ஒலிநாடாவை போடுங்கள். இந்த மனிதர் இந்த கொள்கைகளை கடைபிடிக்க அவர்கள் இந்த சபையில் அளித்த உறுதிமொழியின்படி தேவனுக்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றனர் என்பதை இங்குள்ள சபையோர் அறிந்து கொள்வார்களாக. ஆனால் நீங்கள் சபையை நடத்த நான் விட்டுக் கொடுத்தால் உங்களுடன் நான் இணங்காமல் இருப்பேன். நமக்கு எங்காவது முடிவான ஆதாரம் ஒன்று இருக்க வேண்டும். எனக்கு தெரிந்த மட்டில் பரிசுத்த ஆவி என் முடிவானவராக இருக்க நான் இடம் கொடுத்து அவருடைய அபிஷேகத்தின் கீழ் இவைகளுக்கு விடையளிக்கிறேன். இந்த கேள்விகளுக்கு இந்த ஒலிநாடா உங்கள் முடிவாக இருப்பதாக. இப்பொழுது முதலாவது கேள்வி, உணவுக்கும் துணிக்கும் நிதி உதவிக்கென வேண்டுகோள்கள் வரும்போது சபை எவ்விதம் செயல்பட வேண்டும்? என்னென்ன செயலை சபை என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது சபையானது தனக்கு சொந்தமானவர்களுக்கு உத்தரவாதமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்கிறோம். இங்குள்ள சபை அங்கத்தினர்களுக்கு ஏற்படும் தேவைகளை அளிப்பதற்கு நாம் முழுவதும் உத்தரவாதம் உள்ளவர்களாயிருக்கிறோம். இந்த கூடாரத்துக்கு நிலையாக எப்பொழுதும் வந்து நம்முடன் தொடர்பு கொள்ளும் அங்கத்தினர்களுக்கு நாம் உத்தரவாதம் உள்ளவர்களாயிருக்கிறோம். இங்கு கூடி வரும் நமது சபையின் அங்கத்தினர்கள் என்று நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு நமது சகோதரரும் சகோதரிகளும் என்னும் முறையில் அவர்களுக்கு உதவி செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். உண்ண உணவும் உடுக்க துணியும் இல்லாத கோடிக்கணக்கானோர் இன்றிரவு உள்ளனர் என்பதை நாம் உணர்கிறோம். அவர்கள் அனைவருக்கும் உதவி செய்ய நம்மால் முடிந்த அனைத்தும் செய்ய நமக்கு ஆவல் உள்ளது. ஆனால் அவ்விதம் நாம் செய்ய நமக்கு பணவசதி இல்லை. முழு உலகத்துக்கும் நம்மால் உதவி செய்ய முடியாது, ஆனால் நமக்கு சொந்தமானவர்களுக்கு உதவி செய்ய நாம் கடமைப்பட்டுள்ளோம். அதன் பிறகு ஏதாகிலும் இதம் இருந்து இந்த சபையின் அங்கத்தினர் அல்லாதவருக்கு நீங்கள் எதையாகிலும் கொடுக்க விரும்பினால் உதவிக்காரர் குழு அதற்கான தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். சரியாக கூறினால் இந்த எதிர்ப்பு அல்லது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியவர் உதவிக்காரர்களே. ஏனெனில் வேதத்தில் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளில் உணவு உடைகளை குறித்து வாக்குவாதம் உண்டான போது அவர்கள் அப்போஸ்தலர்களை வரவழைத்தனர். அவர்கள் பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் இந்த வேலையை கவனித்துக் கொள்வார்கள். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம்
என்றனர்.
எனவே உணவு போன்ற விஷயத்தை கவனித்துக் கொள்வது மேய்ப்பனின் வேலை அல்ல, அது உதவிக்காரர்களின் வேலை, அது தர்மகர்த்தாக்களின் வேலையும் அல்ல. அதை செய்ய வேண்டியது உதவிக்காரர்களே. பிறகு வேதத்தில் அவர்கள் தங்கள் சொந்த தேவைகளுக்காக பணம் கொடுத்தார்கள் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அப்பொழுது கிரேக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே ஒருவருக்கு மற்றவரை விட அதிகம் கிடைக்கிறது என்ற விஷயத்தில் வாக்குவாதம் உண்டாயிற்று. ஆனால் ஜனங்கள் தங்களுக்குண்டான யாவற்றையும் பெற்று சமமாக பங்கிடப்பட வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது ஒரு சிறு சச்சரவு எழுந்தது. அங்குதான் நாம் முதன் முதலாக உதவிக்காரர்களை பெற்று அதை செய்வது அவர்களுடைய வேலைகளில் ஒன்றாகும். என் கருத்து என்னவெனில், நமக்கு சொந்தமானவர்களை, நமது சொந்த ஜனங்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பது என் கருத்து. ஏதாகிலும் புகார் வரும் பட்சத்தில் அதை உதவிக்காரர் குழுவின் தலைவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று உதவிக்காரர் குழு முடிவெடுக்க வேண்டும். இவை அனைத்தும் துணிகள், உணவு, பண உதவி, அது என்னவானாலும் உதவிக்காரர் மூலம் வர
வேண்டும்.
இந்த உதவிக்காரர்கள் தாங்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று தீர்மானம் எடுத்த பிறகு, அதாவது அவர்கள் இந்த பண உதவியை செய்ய அல்லது துணிகளை வாங்க அல்லது வேற ஏதாவது செய்ய பணம் கொடுக்க முடியுமா என்று அறிந்து கொள்ள இதை பொருளாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் உதவிக்காரர் குழு மாத்திரமே கூடி இந்த விஷயத்தில் தீர்மானம் எடுக்க வேண்டும். இதை தர்மகர்த்தாக்கள் அல்லது மேய்ப்பனிடம் கொண்டு போகக்கூடாது. இது முழுவதும் உதவிக்காரர்களை பொறுத்த ஒரு காரியமாய் உள்ளது. இப்பொழுது அடுத்தபடியாக இரண்டாம் கேள்வி, அந்நிய பாஷைகள் பேசுதலும் அர்த்தங்கள் உரைத்தலும் ஆராதனைக்கு முன்பு நடைபெறும் ஒரு கூட்டத்தில் செய்யப்பட வேண்டும் என்று பிரசங்க பீடத்திலிருந்து பகிரங்கமாக கூறினால் போதுமா? இது என்னிடம் உள்ள இந்த காகித துண்டில் உள்ள இரண்டாம் கேள்வி. இது ஒரு சிறு அட்டையாய் உள்ளது. இப்பொழுது இது இங்குள்ள மேய்ப்பருக்கு சம்பந்தமானது பாருங்கள். ஏனெனில் ஆவிக்குரிய பாகத்துக்கும் அவரே தலைவர். ஒழுங்கை நிலைநாட்ட, ஏழைகளுக்கு உணவளிக்க, இத்தகைய காரியங்களை கவனித்துக் கொள்ள உதவிக்காரர்கள் சபையின் காவற்காரராய்
உள்ளனர்.
தர்மகர்த்தாக்கள் பணம் சம்பந்தமான காரியங்களையும் கட்டிடத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் ஆவிக்குரிய பாகத்தை மேய்ப்பர் மேற்பார்வையிடுகிறார். சகோதரன் நெவில், இது உங்களுடன் சம்பந்தப்பட்டது. இப்பொழுது சில நாட்களுக்கு முன்பு சபையில் ஒழுங்கு நிலைநாட்டப்பட்ட போது நான் அந்நிய பாஷைகள் பேசுவதிலும் அர்த்தமுரைப்பதிலும் தேவன் சபைக்கு அளித்துள்ள எல்லா அருமையான ஆவிக்குரிய வரங்களிலும் நம்பிக்கை கொண்டிருந்தேன். ஆனால் நாம் வேதாகம காலத்துக்கு ஒத்த ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கு சபைகள், நீங்கள் பவுலை கவனிப்பீர்களானால் அவன் எபேசுவில் எபேசு சபையை நிறுவினான். அது நன்றாக நிறுவப்பட்ட ஒரு சபை. நீங்கள் கவனித்தீர்களா? பவுல் அநேக பாஷைகளை பேசினான் என்றும் அவன் பாஷைகள் பேசும் மரத்தை பெற்றிருந்தான் என்றும் நாம் அறிவோம். அதே பவுல் கூறியுள்ளான், அது அவன் கற்ற பாஷைகள் அல்ல, அது ஆவிக்குரிய பிரகாரமாய் அவனுக்கு அளிக்கப்பட்டவை. அதை குறித்து அவன் எவ்விதம் குறுந்திய நிருபத்தில் கூறுகிறான் என்று பாருங்கள். நேரத்தை மிச்சப்படுத்த நான் அதை வேதத்திலிருந்து எடுத்து உங்களுக்காக வாசிக்கப் போவதில்லை. ஏனெனில் அவ்விதம் செய்தால் இன்றிரவு நாம் அதிக நேரம் தங்க வேண்டியதாக இருக்கும். எனக்கு நேரம் அதிகமில்லை. இப்பொழுது நீங்கள் அதை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆகும். இப்பொழுது பவுல் ஒருமுறையாவது ஆவிக்குரிய வரங்களை குறித்தோ அல்லது அதை எவ்விதம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதை குறித்தோ எபேசு சபைக்கு அல்லது ரோமர் சபைக்கு அல்லது வேறெந்த சபைகளுக்கும் கூறவில்லை. ஆனால் அதை குறித்து அவன் கொரிந்தியர்களுக்கு தொடர்ந்து கூறி வந்தான். ஏனெனில் அவர்கள் அதை ஒரு பிரச்சனையாக இந்நேரமும் செய்துவிட்டனர். பவுல் அவர்கள் மத்தியில் வந்தபோது ஒருவனுக்கு அந்நிய பாஷை பேசும் வரமும் வேறொருவனுக்கு சங்கீதம் பாடும் வரமும் இருப்பதைக் கண்டு அவர்களுடைய அருமையான வரங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்ததாக கூறுகிறான். நீங்கள் கவனிப்பீர்களானால் கொரிந்தியர் முதலாம் அல்லது இரண்டாம் அதிகாரத்தில் கிறிஸ்துவில் அவர்களுடைய ஸ்தானம் என்னவென்பதையும் அவர்கள் எவ்விதம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஸ்தானத்தில் இருந்தனர் என்பதையும் பவுல் அவர்களுக்கு கூறிக்கொண்டிருந்தான். அவர்களுக்கு இதை எடுத்துக் கூறின பிறகு அவன் ஒரு தகப்பனை போல அவர்களுக்கு சவுக்கடி கொடுத்து, உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், கர்த்தருடைய பந்தியில் நீங்கள் குடித்து வெறிப்பதாக கேள்விப்படுகிறேன் என்கிறான். அவன் அவர்களை கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக ஆக்கிவிடவில்லை. சகோதரராகி நீங்கள் அவிதம் செய்ய வேண்டும், அவர்களை கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக ஆக்கிவிட வேண்டாம். ஆனால் அவர்கள் தேவனுடைய வீட்டில் நடந்து கொண்ட விதம் அது. அவிதமான நிலையே அங்கிருந்தது. இப்பொழுது இதை நான் கூற விரும்புகிறேன். பண்டைய பவுல் கூறினது போல, நீங்கள் வந்திருக்கிற போது ஒருவன் அந்நிய பாஷையிலே பேசினால் ஒருவன் அர்த்தத்தை சொல்ல வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் அமைதியாயிருங்கள். ஆனால் அர்த்தம் சொல்லுகிறவன் இருந்தால், இப்பொழுது இங்குள்ள சபையை நான் கவனித்து நீங்கள் வளர்வதை நான் கண்டிருக்கிறேன். உங்கள் மத்தியில் அநேக ஆவிக்குரிய வரங்கள் கிரியை செய்வதை நான் கண்டிருக்கிறேன். வெளிப்படையாக கூறினால், ஒன்றை குறித்து நான் கர்த்தரிடமிருந்து வார்த்தையை பெற்று நான் சகோதரன் நெவிலிடம் வந்து அவர் செய்து கொண்டிருந்த ஒன்றின் பேரில் நான் திருத்துதலை செய்ய வேண்டியதாயிற்று. நான் அதாவது கர்த்தர் அதாவது பரிசுத்தாவி என்னை இந்த மந்தைக்கு கண்காணியாக வைத்திருப்பாரானால் உங்களுக்கு சத்தியத்தை எடுத்துரைப்பது என் மேல் விழுந்த கடமையாகும். நான் சகோதரர் நெவிலுக்கு மிகவும் நன்றியுள்ளவராயிருக்கிறேன். அவர் சத்தியத்துக்கு செவி கொடுத்தார். தேவன் என்னிடம் கூறுவதை மாத்திரமே உங்களுக்கு நான் எடுத்துரைக்க முடியும். இப்பொழுது இந்த விஷயத்தில் உங்கள் சபை வளர்ந்து வருவதை நான் கவனித்துக் கொண்டு வந்தபோது இதை கவனித்தேன். சபையில் இவ்விதம்தான் நாம் முதலில் செய்து கொண்டு வந்தோம். ஆனால் இப்பொழுது நாம் மீண்டும் இவ்விதம் செய்ய விரும்புகிறோம். இப்பொழுது நீங்கள் கவனிக்காமற் போனால், குழந்தைகள் ஒரு குழந்தைக்கு பேச முடியாத போது அது பேசுவதற்கு முயற்சி செய்கிறது. புரிகிறதா? அது வாயில் அது நுரையை தள்ளிக்கொண்டு அதிக சத்தம் போட்டு பிரசங்கியின் சத்தத்தை விட அதிக சத்தமிடலாம் என்று நினைத்துக் கொள்கிறது. பாருங்கள், அது இயற்கை வாழ்க்கையில் மாத்திரமல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவ்விதமே என்று நாம் காணலாம். அது சிறு பிள்ளை. அந்த குழந்தை கூ என்று சத்தமிட்டு பேச முயற்சிப்பதால் அவனை அடித்து திருத்த முயன்றால் நீங்கள் பிள்ளையை பாழாக்கி விடுவீர்கள். பாருங்கள், அவனுக்கு தீங்கு விளைவிப்பீர்கள். அந்த குழந்தை தன் சொற்களை சரியாக பேசும் பருவம் வரைக்கும் அவனை வளரவிட்டு அதன் பிறகு அப்பா பேசும்போது அல்லது அம்மா பேசும்போது அவன் குறுக்கே பேசக்கூடாது என்றும், குறித்த நேரம் வரும்போது அவன் பேசலாம் என்றும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நான் கூறுவது உங்களுக்கு விளங்குகிறதா? அவன் பேசுவதற்கு நேரம் வரும்போது அவன் பேசட்டும். இப்பொழுது வெளியில் நடக்கும் கூட்டங்களில் என் மாம்சத்தில் எனக்கு முள்ளாக ஒன்று இருந்திருக்குமானால், அது நான் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது யாராகிலும் ஒருவர் எழுந்து நின்று அந்நிய பாஷை பேசி ஆவியை தடை பண்ணுவதேயாகும். நியூயார்க் பட்டணத்திலும் மற்றும் வெவ்வேறு இடங்களிலும் நடந்த கூட்டங்களில் நான் பங்கு கொண்டு இப்பொழுதுதான் திரும்பி வந்தேன். அங்கு போதகர்கள் இதை பலமுறை அனுமதிக்கின்றனர். அது குழப்பத்தை விளைவிக்கிறது என்று வேறல்ல. பாருங்கள், தேவன் ஒரு வகையான கருத்துடன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் நேரத்தில் அவர் சபையோருக்கு மற்றொரு வகையான கருத்தை நுழைத்து பீட அழைப்பை கொடுக்க முயற்சிப்பாரானால் அவரே தமது நோக்கத்தை குலைத்து விடுவார். உதாரணமாக அது இது போன்றது. நாம் மேசையில் உட்கார்ந்து கொண்டு கர்த்தரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது மகன் மேசைக்கு வேகமாக ஓடி வந்து நம் கவனம் அனைத்தையும் கவர்ந்து, அப்பா அம்மா என்ன என்ன கையுளக்கட்டு பந்து விளையாட்டில் என் குழுவுக்கு நான் ஜெயிக்கும் ஓட்டம் எடுத்தேன், நான் இதை அதை மற்றதை செய்தோம் என்று உறக்க சத்தமிட்டால், நாம் ஒரு புனிதமான பொருளின் மேல் உண்மையாக உரையாடி கொண்டிருக்கையில் அவன் தான் விளையாட்டில் ஓட்டம் எடுத்து வெற்றி பெறுவது சரிதான். ஆனால் நாம் உரையாடிக் கொண்டிருக்கும் விஷயத்தின் போது அவன் குறுக்கே நுழைந்ததை கூறுவது ஒழுங்கற்ற செயல். அவனுடைய நேரம் வரும் வரைக்கும் அவன் காத்திருந்து தையோளக்கட்டு பந்து விளையாட்டில் என்ன செய்தார் என்பதை நம்மிடம் கூறியிருக்க வேண்டும். இப்பொழுது இன்றைக்கு வரங்களை குறித்த விஷயத்திலும் அதையே நாம் காண்கிறோம். அதன் காரணமாகத்தான் தேவன் அதிகமான ஆவிக்குரிய வரங்களை ஜனங்களுக்கு நம்பி கொடுப்பதில்லை. ஏனெனில் அவைகளை எவ்விதம் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரிவதில்லை. இன்றுள்ள காரியமும் அவ்வாறே உள்ளது. நாம் பெற்றிருப்பதை விட அதிகமாக பெறாமல் இருக்கும் காரணமும் அதுவேயாகும். பிறகு ஆவிக்குரிய வரங்களில் நிறைய போலிகளை நாம் காண்கிறோம். நமது சபையில் இங்கே அவ்வாறு இல்லை என்று நான் நினைக்கிறேன். அதற்காக நான் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். அது முற்றிலுமே போலி என்று நான் நினைக்கவில்லை. உண்மையான வரங்கள் உள்ளன என்று நான் நம்புகிறேன். ஆனால் இவ்வரங்களை எவ்வாறு கட்டுக்குள் வைத்திருப்பது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் நன்மையான ஒன்றை செய்து கொண்டிருக்கும் போது, நீங்கள் முதன்முறையாக ஒரு முதலாளியின் கீழ் வேலைக்கு அமர்ந்து அவர் கொடுக்கும் கட்டளையை நிறைவேற்ற ஆயத்தமுள்ளவர்களாக இருந்தால், முதலாளிக்கு உங்கள் மேல் நம்பிக்கை பிறந்து உங்களுக்கு உத்தியோக உயர்வை அவ்வப்போது கொடுத்துக் கொண்டே வருகிறார். இப்பொழுது தேவன் நமக்கு அளித்துள்ள வரங்களை விட இன்னும் அதிகமான வரங்களை நமக்கு அளிப்பதற்கு பிரணாம் கூடாரத்திற்கு நேரம் வந்துவிட்டது என்று நான் நம்புகிறேன். ஆனால் நாம் இப்படியே சென்று கொண்டிருக்க கூடாது. அதாவது ஒரு மனிதனுக்கு நாம் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்னும் நிலையில் இருக்கக்கூடாது. தீர்க்கதரிசிகளுடைய ஆவி தீர்க்கதரிசிக்கு அடங்கியிருக்கிறது என்று வேதம் உரைக்கிறது என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். ஒரு மனிதனை அல்லது ஸ்திரீயை நீங்கள் வேத பிரகாரமான சத்தியத்தை உரைத்து திருத்தி அந்த நபர் ஒழுங்கை மீறினால் அவர்கள் மேல் தங்கியுள்ளது தேவனுடைய ஆவி அல்லவென்பதை அது காண்பிக்கிறது. காரணம், வேதம் தீர்க்கதரிசிகளுடைய ஆவி அல்லது தீர்க்கதரிசனம் உரைப்பது, அதாவது சாட்சி கூறுதல், பிரசங்கம் செய்தல், அந்நிய பாஷை பேசுதல் அல்லது எதுவாயிருந்தாலும் சரி, ஏனெனில் அந்நிய பாஷைக்கு அர்த்தமுரைத்தல் தீர்க்க தரிசனமாகும். எனவே அது தீர்க்கதரிசிக்கு அடங்கியிருக்கிறது. வார்த்தையே தீர்க்கதரிசி.
So we see that it's
எனவே பிரசங்கியார் பிரசங்க பீடத்தில் இருக்கும் போது ஒரு மனிதனோ அல்லது ஒரு ஸ்திரீயோ எழுந்து குதித்து தீர்க்க தரிசனமாக செய்தியை அளிப்பது ஒழுங்கை மீறும் செயல் என்பதை நாம் காண்கிறோம். இப்பொழுது இதை நான் பிரணாம் கூடாரத்துக்கு ஆலோசனையாக கூறுகிறேன். நாம் கண்டுள்ள நமது வரங்கள் இங்கு மிகவும் சிறந்த வரம் பெற்றவர் நமக்குள்ளனர். இப்பொழுது இந்த வரங்கள் ஒவ்வொன்றும் தண்ணில் தானே ஊழியமாக அமைந்துள்ளன.
They are gifts just like preaching is a gift.
அவை வரங்கள். உதாரணமாக பிரசங்கம் செய்தல் ஒரு வரம், சுகமளித்தல் ஒரு வரம், மற்றவை போலவே இவைகளும் வரங்கள். இவை தம்மில் தாமே ஊழியங்களாக விளங்குகின்றன. ஒவ்வொரு மனிதனும் தன் சொந்த ஊழியத்தில் நிலைத்திருக்க கட்டளை
பெற்றிருக்கிறான்.
எனவே பிரணாம் கூடாரம் இவ்விதம் இயங்கட்டும். முக்கியமாக இந்நாளில் இதை நான் கூற விரும்பவில்லை, ஆனால் நம்மிடம் மிக அதிகமாக பாவனை விசுவாசம் இருந்தது. நமக்கு பாவனை விசுவாசம் வேண்டாம். எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு நேர்மையான நபரும் அதிகமாக பாவனை விசுவாசத்தை பெற்றிருக்க விரும்ப மாட்டார். நமக்கு உண்மையானது இல்லாமற் போனால் எதையுமே பெற்றுக் கொள்ளாமல் இருப்போம். உண்மையானதை பெறும் வரைக்கும் நாம் காத்திருப்போம். இப்பொழுது மனிதராகிய நீங்கள் நான் கூறுவதை ஒத்துக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். நமக்கு எந்த பாவனை விசுவாசமும் வேண்டாம். சகோதரரே, நாம் ஏதாவது ஒன்றை நாம் பாவனையாக செய்ய துவங்கி இவ்வுலகை விட்டு செல்லக்கூடாது. நாம் உண்மையானதை மற்றும் நம்பத்தகுந்த அசலானதையே பெற்றிருக்க வேண்டும். அது நமக்கு இல்லாமற் போனால் அதை நாம் பெருமுறை காத்திருந்து அதன் பிறகு அதை குறித்து பேசுவோம். புரிகிறதா? இப்பொழுது நான் இதை கூற விரும்புகிறேன். அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்து செய்திகளை அளிக்கும் மனிதரும் ஸ்திரீகளும் அவை உண்மையானவை என்று மனிதராகிய உங்களுடன் நானும் விசுவாசிக்கிறேன். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் உரைத்துள்ளது. மேலும் ஏசாயாவின் புத்தகத்தில் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவேன், இதுவே நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று நான் உரைத்த இளைப்பாறுதல் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது இந்த பிரகாரத்தில் ஒரு நேரத்தில் ஒரே வரம் கிரியை செய்ய வேண்டும் என்று நான் அதை ஆலோசனையாக கூறுகிறேன். அப்பொழுது அது நான் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கும் அந்த ஒழுங்குக்கு நம்மை மறுபடியும் கொண்டு வரும். ஒருவர் பேசிக் கொண்டிருந்தால் தீர்க்க தரிசிகளுடைய ஆவி தீர்க்க தரிசிக்கு அடங்கியிருக்கட்டும். உங்களுக்கு புரிகிறதா? இப்பொழுது கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஊழியத்தை பெற்றுள்ளோ, இப்பொழுது கூறப்பட்டிருப்பது இப்பொழுது செயல்முறைக்கு கொண்டு வரப்படட்டும். கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒரு ஊழியத்தை பெற்றுள்ளோ தங்கள் ஊழியத்துக்கான தருணம் வரும் வரை காத்திருக்கட்டும். ஏனெனில் அது கிறிஸ்துவனிடமிருந்து சபைக்கு அளிக்கப்படும் ஒரு ஊழியமாகும். நீங்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஊழியம் செய்ய முடியாது. ஒரு நேரத்தில் ஒருவர் என்பதாக அது இருக்க வேண்டும். பிரணாம் கூடாரம் எவ்வாறு இருக்க வேண்டும்? அந்நிய பாஷை பேசுவோர், பாஷைக்கு அர்த்தம் உரைப்போர், சபைக்கு அளிக்கப்படவிருக்கும் தீர்க்க தரிசனத்தை உரைப்போர், இவர்கள் அனைவரும் நேரத்தோடு ஆராதனை துவங்குவதற்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட அறையில் ஒன்று கூடி கர்த்தருடைய ஊழியத்துக்காக காத்திருக்க வேண்டும். மேய்ப்பர் சபையோரின் முன்னிலையில் வருவதற்கு முன்பு தனிமையில் வேதத்தை எடுத்து அமைதி நிலவும் அவருடைய அறையில் ஆவியில் படித்து சபையோரிடம் பேசுவதற்கு வெளியே வருவதற்கு முன்பு அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். இல்லை என்றால் அவர் வெளியே வரும்போது குழப்பத்தில் இருப்பார். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஸ்திரீயும் ஒரு ஆவிக்குரிய வரத்துடன் கர்த்தருக்கு முன்பாக வரக்கடவர்கள். மேய்ப்பருக்கு ஒரே ஊழியம் மட்டும்தான் இருப்பதால் அவர் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பிரசங்கி என்னும் அர்த்தமுடைய ஆங்கில சொல் தீர்க்கதரிசி என்று பொருள்படும். அதாவது வார்த்தையை எடுத்துரைப்பவர். வேறொருவருடன் ஒரு பாகமாக ஊழியங்களை கொண்டிருப்பவர்கள், உதாரணமாக ஒருவர் அந்நிய பாஷை பேசுதல், மற்றொருவர் அதற்கு அர்த்தம் உரைத்தல், அவர்கள் ஒருமித்து தங்கள் ஊழியத்திற்காக காத்திருப்பார்களாக. ஒருவர் தனிமையில் அந்நிய பாஷை பேசிவிட்டு அதன் பிறகு வெளியே வந்து மற்றவரிடம் அதன் அர்த்தம் என்னவென்று உரைக்க கூடாது. அப்படி ஒருவர் செய்வாரானால் அவருக்கு அந்நிய பாஷை பேசும் வரம் அதற்கு அர்த்தம் உரைக்கும் வரம் இரண்டும் இருக்க வேண்டும். புரிகிறதா? இப்பொழுது ஒருவருக்கு அந்த வரம் இருக்குமானால் மிகவும் நல்லது. அதை அவ்வாறே நாம் ஏற்றுக்கொள்வோம். நமது சபையில் உள்ள இந்த வரங்களினால் சபையோர் பயனடைய வேண்டும் என்று விரும்புகிறோம். தேவன் அவைகளை நமக்கு அனுப்பினார். இந்த ஆவியின் வரங்களினால் நமது சபை பயனடைய வேண்டும் என்று விரும்புகிறோம். எனவே அந்நிய பாஷை பேசுபவரும் பாஷைக்கு அர்த்தம் உரைப்பவரும் தீர்க்கதரிசனம் உரைப்பவரும் சபை கூடுவதற்கு முன்பாக ஒன்று கூடட்டும். அவர்கள் மாத்திரம் ஒரு அறையில் கூடி சபைக்கு கர்த்தருடைய ஊழியத்துக்காக காத்திருப்பார்களாக. இது புரிகிறதா?
like this, if Brother Neville, say, well, I'll let me pardon me. Let me say this. If Brother Collins
Piragu, speaks with him, and
Brother Hickerson gives the
interpretation, நான் இதை கூறட்டும். சகோதரன் காலின்ஸ் அந்நிய பாஷை பேசி சகோதரன் இக்கர்சன் அதற்கு அர்த்தமுறை பாரானால் இருவரும் ஒருமித்து சபைக்கு ஒரு ஊழியத்தை பெற்றுள்ளனர். அது சகோதரர் நெவிலின் ஊழியம் அல்ல, அது சபைக்கு உங்களுடைய ஊழியம். இதை ஒரு உதாரணமாக
கூறிக்கொண்டிருக்கிறேன்.
போதகர் தேவனுடைய வீட்டில் தன் ஊழியத்தை செய்ய எவ்வளவு சிரத்தை கொண்டுள்ளாரோ உங்களுக்கும் உங்கள் ஊழியத்தை செய்ய அவ்வளவு சிரத்தை இருக்க வேண்டும். அதை நீங்கள் செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். ஆனால் உங்கள் சொந்த அறையில் அதை நீங்கள் தனியாக செய்யக்கூடாது. ஒருவர் அந்நிய பாஷை பேசி மற்றவர் அர்த்தமுரைத்தால் நீங்கள் இருவரும் ஒன்று கூட வேண்டும். நீங்கள் சபையில் உள்ள ஒரு அறையில் ஒன்று கூடுங்கள், ஏனெனில் இது தனியான ஊழியம், இது பகிரங்கமான ஊழியம் அல்ல. இது சபைக்கு உதவி செய்வதற்கான ஒன்றாக உள்ளது. புரிகிறதா? இது சபைக்கு உதவுவதற்காக, ஆனால் இதை சபையோரின் மத்தியில் செய்யக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லும் விதமாகவே அது செய்யப்பட வேண்டும். புரிகிறதா?
Whatever Brother Collins speaks and Brother Hickerson gives the interpretation.
உதாரணமாக சகோதரர் காலின்ஸ் அந்நிய பாஷை பேசி அதற்கு சகோதரர் இக்கர்சன் அர்த்தமுரைப்பாரானால் வேறொரு சகோதரன் அதை எழுதி கொள்ளட்டும்.
And then if it's coming now we all
அதன் பிறகு கர்த்தர் வரப்போகிறார் என்று நம் எல்லோருக்கும் தெரியும். அது நாம் அனைவரும் அறிந்தது. ஒவ்வொரு இரவும் சகோதரன் நெவில் எழுந்து நின்று இதோ கர்த்தர் வருகிறார், இதோ கர்த்தர் வருகிறார் என்று உரைத்தால் அது தவறொன்றும் இல்லை. பாருங்கள், அவர் போதகர் என்னும் முறையில் மேடையிலிருந்து அது உரைக்கிறார். அதை ஆதரிக்க அவரிடம் வசனம் உள்ளது. அவர் சபைக்கு போதகராக தீர்க்கதரிசியாக இல்லை, போதகராக இருப்பாரானால் அவர் கர்த்தருடைய வார்த்தையை நன்றாக படித்து கர்த்தருடைய வருகையை குறித்து கர்த்தருடைய வார்த்தையில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்பதை உங்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். அதன் மூலம் நீங்கள் எச்சரிக்கப்படுகிறீர்கள். ஆனால் இதனுடன் அவர் சம்பந்தப்படாத சபையில் உள்ள மற்ற ஊழியம் என்னவென்றால் அந்நிய பாஷை பேசுதல், அந்நிய பாஷைக்கு அர்த்தமுரைத்தல், அது தீர்க்க தரிசனமாகும். அல்லது ஒரு தீர்க்க தரிசி பேசுவது அது வார்த்தையில் எழுதப்பட்டாத ஒன்றாகவும் அது இருக்கும். வார்த்தையில் எழுதியுள்ளதை போதகர் உங்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும், ஆனால் வார்த்தையில் எழுதப்பட்டுள்ளதை அவருக்கு நீங்கள் கூற வேண்டும். உதாரணமாக நீங்கள் சகோதரர் வீலரிடம் கர்த்தர் உரைக்கிறதாவது நாளை அவருடைய மணல் நிலத்திற்கு செல்ல வேண்டாம், ஏனெனில் அங்கு ஒரு பாரவேற்று மோட்டார் வாகனம் கவிழ்ந்துவிடும் என்று கூறுகின்றீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அல்லது அப்படி ஏதோ ஒன்று, அது அப்படி செய்யப்பட வேண்டும். நீங்கள் அந்நிய பாஷை பேசினீர்கள், அவர் அதற்கு அர்த்தமுரைத்தார். உங்கள் ஊழியம் முடிவடைந்தவுடன் அதை எழுதி மேடையின் மேல் வைத்து விடுங்கள். அன்றிரவு சபை ஆராதனைக்கு பிறகு பாடல்கள் பாடத் தொடங்கிய பிறகு உங்கள் ஊழியம் முடிவடைந்து விட்டால் என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது என்று மற்றவர்கள் கூறட்டும். நம்மிடம் அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்று எண்ணுகிறேன். உங்கள் மத்தியில் இருப்பார்களானால் இதை அங்கு வைத்து விடுங்கள். இந்த ஜனங்கள் ஒன்று கூடும் போது ஞானமுள்ளவன் முதலில் வரக்கடவன். காரணம், வேதாகமத்தின்படி ஒருவன் அந்நிய பாஷை பேசி வேறொருவன் அதற்கு அர்த்தமுரைத்தால் அது இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளால் நிறைவேறப்படாமல் அதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. அது கர்த்தருடைய வார்த்தை என்று இரண்டு அல்லது மூன்று பேர்கள் பாருங்கள் சாட்சி குறைக்க வேண்டும். காரணம், மற்ற ஊழியங்களைப் போல் இந்த சிறுபான்மை ஊழியங்களில் தவறான ஆவிகள் நுழைந்து விடுகின்றன. பாருங்கள், அவை பறந்து அங்கு வந்து விடுகின்றன. அது நமக்கு வேண்டாம் வேண்டாம். இப்படிப்பட்ட ஊழியங்கள் தவறு என்று நாம் அம்பலப்படுத்த வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஏனெனில் நீங்கள் அதை அம்பலப்படுத்துவதில் கவலை கொள்ள வேண்டாம், ஏனெனில் அது தேவனுடையதா இருக்குமானால் அது பரீட்சைக்கு நிற்கும். போதகர் செய்வது போல் யாராகிலும் அவருக்கு வார்த்தையின் பேரில் சவால் விட்டால் அவர் பின்வாங்க வேண்டிய அவசியமில்லை. அவர் என்ன பேசுகிறார் என்பதை நன்கு அறிந்தவராய் சவால் விடுபவரிடம் இங்கே வாருங்கள் என்பார். பாருங்கள், அவ்வாறே இந்த மற்ற ஊழியங்களும் அதே விதமாக அமைந்திருக்க வேண்டும். இப்பொழுது ஒருவன் அந்நிய பாஷை பேசி ஒரு செய்தியை அளித்தால் சிலர் தங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாவதற்காக அந்நிய பாஷையில் பேசி நல்ல ஒரு தருணத்தை அனுபவிப்பதாக வேதம் உரைத்துள்ளது. அவர்கள் உணர்ச்சியோடு அந்நிய பாஷை பேசுகின்றனர். அவர்கள் அந்நிய பாஷை பேசுவது உண்மையே, அவர்கள் உண்மையில் அந்நிய பாஷை பேசுகின்றனர். ஆவியானவரே அதை செய்கிறார். ஆனால் அவர்கள் கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு தங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக அந்நிய பாஷை பேசுவார்களானால் அது சபைக்கு பிரயோஜனமற்றதாக இருக்கும். ஒரு மனிதன் அல்லது ஒரு ஸ்திரீ அல்லது யார் அந்நிய பாஷை பேசினாலும் அவர்கள் தங்களுக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார்கள். புரிகிறதா? அந்நிய பாஷை பேசுதல் என்பது பக்தி விருத்தி உண்டாவதற்காக தேவனால் அளிக்கப்பட்ட வரம். பவுல் வேதாகமத்தில் கூறியுள்ளது போல் அது சபைக்கு பக்தி விருத்தி உண்டாவதற்காக அளிக்கப்பட்டது. எனவே அது வேதாகமத்தில் எழுதப்பட்டதற்கு புறம்பே உள்ள தேவனிடத்திலிருந்து சபைக்கு நேரடியாக வரும் ஒரு செய்தியாக இருக்க வேண்டும். புரிகிறதா? நீங்கள் என்னிடம் சகோதரன் பிரணாமே, நான் எவ்வகையில் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று கேட்பீர்களானால் நான் உடனே உங்களுக்கு பதிலளிக்க முடியும். நீங்கள் அந்நிய பாஷையில் பேசி அதை எனக்கு அறிவிக்க வேண்டிய அவசியமில்லை, ஏனெனில் அதை எவ்விதம் பெற வேண்டும் என்று வேதாகமத்தில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. புரிகிறதா? எனக்கு அவசியமில்லை. நீங்கள் என்னிடம் அந்த கேள்வி கேட்டு வேறு யாராகிலும் அந்நிய பாஷை பேசி அதை உங்களுக்கு அறிவிக்க வேண்டிய அவசியமில்லை. பாருங்கள், அது ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் சகோதரன் பிரணாமே, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் இந்த சபைக்கு செல்ல வேண்டுமா அல்லது வேறொரு சபைக்கு செல்ல வேண்டுமா என்னும் தீர்மானத்தை செய்ய வேண்டியவனாக இருக்கிறேன். அப்படி ஏதோ ஒன்று அல்லது நான் இதை செய்ய வேண்டுமா அதை செய்ய வேண்டுமா என்று கேட்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதற்கான பதில் இப்பொழுது தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். பாருங்கள், தேவனதை நமக்கு அறிவிக்க வேண்டும். ஆனால் அது வேறொரு ஊழியத்தின் வழியாக வர வேண்டும். ஏனெனில் வார்த்தை ஆர்மந்தவில் பிரணாம் கூடாரத்தை விட்டுவிட்டு போர்ட்வேயின் சுவிசேஷ கூடாரத்துக்கு செல்லட்டும் என்று கூறுவது கிடையாது. பாருங்கள், அது இந்த வார்த்தையில் கூறப்படவில்லை. பாருங்கள், அதற்காகத்தான் இந்த வரங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக, ஒரு மனிதன் இங்கு வந்து உங்களுக்கு தெய்வீக சுகமளித்தலில் நம்பிக்கை உண்டா என்று கேட்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அதை நாம் பிரசங்கிக்கிறோம், அதை நாம் விசுவாசிக்கிறோம், நாம் எண்ணெய் பூசி ஜெபம் செய்வதில் விசுவாசம் கொண்டுள்ளோம். ஆனால் இங்கு ஒருவன் வந்து எனக்கு சுகம் கிடைக்கவில்லை, காரணம் என்ன என்று கேட்பானால், அந்நிய பாஷை, அர்த்த முறைத்தல், தீர்க்க தரிசன முறைத்தல் போன்ற ஏதாவது ஒன்றின் மூலம் தேவன் அவனுடைய வாழ்க்கையை ஊடுருவி அவன் செய்த காரியத்தையே வெளியே கொண்டு வந்து அதை அவனிடம் கூறுகிறார். அந்த ஊழியம் போதகரை சேர்ந்ததல்ல, அது இந்த ஊழிய வரங்களை சேர்ந்தது. ஆனால் அவை கூட்டத்தாரிடத்தில் அங்கே செய்யப்படக்கூடாது. புரிகிறதா? பவுலுக்கு ஒருமுறையாவது இதை குறித்து எபேசு சபைக்கு அறிவுரை கூற வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. அவர்கள் ஒழுங்கை கடைபிடித்தனர். ரோம சபைக்கோ அல்லது வேறெந்த மற்ற சபைகளுக்கோ அவன் இதை குறித்து கூறவில்லை. கொரிந்து சபைக்கு மாத்திரமே அவர்களால் ஒழுங்கை கடைபிடிக்க முடியவில்லை. அந்நிய பாஷை பேசுவதில் பவுல் நம்பிக்கை கொண்டிருந்தான். கொரிந்து சபையில் அவன் அந்நிய பாஷை பேசுதலை உடையவனாய் இருந்தது போல அவன் எபேசு சபையிலும் அந்நிய பாஷை பேசுதலை உடையவனாய் இருந்தான். பாருங்கள், ஆனால் அவனால் எபேசியர்களுக்கு அந்நிய பாஷை பேசுதல், பாஷைக்கு அர்த்தமுறைத்தல் போன்றவைகளை விட மேலான காரியங்களை போதிக்க முடிந்தது. அந்நிய பாஷை பேசுதல், தீர்க்க தரிசன முறைத்தல் போன்றவைகளின் மூலம் அளிக்கப்பட்ட செய்தியை யாராகிலும் ஒருவர் எழுதி மேடையின் மேல் வைத்தால், இதை பேசி அர்த்தமுறைத்த மக்களிடமிருந்து வந்த கர்த்தர் உரைக்கிறதாவது என்னும் செய்தியை போதகர் பிரசங்கிப்பதற்கு முன்பு படிக்க வேண்டும். அர்த்தம் உரைக்கப்பட்ட விதமாகவே அது நடந்தேறினால், அவருடைய ஆவி நமது மத்தியில் இருப்பதற்காக நாம் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். அது நடக்காவிட்டால் அந்த பொல்லாத ஆவி உங்களை விட்டு போகும் வரைக்கும் அதை செய்யாதீர்கள். தேவன் பொய் சொல்ல மாட்டார், அவர் எப்பொழுதுமே உண்மை பேசுகிறவர். பிறகு நீங்கள் பாருங்கள், நீங்கள் புருஷரை போல் நடந்து கொள்ள போதிய வயதுடர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் கு 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 என்று சத்தமிடும் குழந்தைகள் அல்ல. நீங்கள் செய்யும் ஒவ்வொன்றிற்கும் அர்த்தம் இருக்க வேண்டும். இப்பொழுது ஒழுங்குக்கு வந்து கொண்டிருக்கும் சபை இந்த ஒழுங்கை கடைபிடிக்கட்டும். ஒருவன் தீர்க்க தரிசனம் உரைத்தால், கல்லாதவன் ஒருவன் உங்கள் மத்தியில் வந்திருக்கும் போது நீங்கள் அந்நிய பாஷை பேசினால், அவனுக்கு நீங்கள் விளங்காத பாஷை பேசும் காட்டு மனிதனாக இருப்பீர்கள். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று அவனுக்கு விளங்காது. புரிகிறதா? இதை குறித்து இந்நாளில் உண்மையாகவே அதிக குழப்பம் இருக்கும் போது இது இடரலை விளைவிக்கிறது. ஒருவர் அந்நிய பாஷை பேசட்டும், வேறொருவர் அதற்கு அர்த்தம் முறைத்து செய்தியை அளிக்கட்டும். என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்து அது மேடையின் மேல் வாசிக்கப்படட்டும். அது நடக்கும் போது என்ன நடக்கிறது என்று நீங்கள் காணலாம். நாளை குறிப்பிட்ட நேரத்தில் அல்லது அடுத்த வாரம் குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட காரியம் நடக்கும் என்று அவர்களிடம் கூறுங்கள். அப்பொழுது அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கும் அவிசுவாசி நடக்கப் போவதை முன்னறிப்பதை கேட்கட்டும். அப்பொழுது உங்கள் மத்தியில் என்ன விதமான ஆவி உள்ளது என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அது தேவனுடைய ஆவியாயிருக்கும். பவுல் அதைத்தான் கூறினான். ஒருவன் தீர்க்க தரிசனம் உரைத்து இருதயத்தின் அந்தரங்களை வெளிப்படுத்தினால், சபையோர் எல்லோரும் அல்லது அந்த அவிசுவாசி மோங்குப்புறமிழுந்து தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான் அல்லவா என்றான். புரிகிறதா? ஏனெனில் அது தவறாயிருக்க வழியில்லை. ஆனால் இப்பொழுது நமக்கு வேண்டாம். பவுல் குறுந்தியர்களிடம், நான் குழந்தையாய் இருந்த போது குழந்தையைப் போல் நடந்து கொண்டேன், குழந்தையைப் போல பேசினேன், அவனுக்கு குழந்தையின் மனம் இருந்தது, நான் புருஷனான போது குழந்தைக்கேற்றவர்களை ஒழித்து விட்டேன் என்றான். இப்பொழுது உங்கள் எல்லோருக்கும் கூறுகிறேன், பாருங்கள், சில ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் இந்த வரங்களை உடைய குழந்தைகளாய் இங்கும் அங்கும் விளையாடிக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் நீங்கள் நீண்ட காலமாய் பள்ளிக்கூடத்தில் பயந்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் புருஷராகும் நேரம் இது. எனவே இவைகளை விளையாடுவதற்கென்று உபயோகிக்க கூடாது. இந்த வரங்கள், இவை புனிதமானவை, இவை தேவனுடையவை, இவைகளை கொண்டு நீங்கள் விளையாடாதீர்கள். தேவன் இவைகளை உபயோகிக்க நாம் இடம் கொடுப்போம். அவ்வாறே உங்கள் ஊழியம் இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். அந்த வழியில் தான் பிரணாம் கூடாரத்தை நாம் ஊழியத்தில் கொண்டு வர வேண்டும். இதை குறித்து எப்பொழுதாயிலும் கேள்வி எழும்பினால், இந்த விதமாகத்தான் பிரணாம் கூடாரத்தில் செய்யப்பட வேண்டும் என்பதற்கு இந்த ஒளிநாடா சாட்சியாக இருக்கட்டும். இங்கு அந்நியர் வருவார்களானால், இது சபை பாகுபாடற்ற கூடாரம் என்பதால் அந்நியர் எல்லா நேரத்திலும் இங்கு வருகின்றனர். இங்கு வருபவர்களுக்கு இதை குறித்த சரியான பயிற்சி அளிக்கப்படாமல் இருக்க வகையும் அவர்களுக்கு அதிகம் தெரியாது. அவர்களுடைய போதகரின் முன்னிலையில் அவர்கள் குதித்து அவருடைய செய்தியையும் பீட அழைப்பையும் பாழாக்கி அந்நிய பாஷை பேசி எல்லாவற்றையும் செய்கின்றனர். அவர்களை காட்டிலும் நீங்கள் நன்கு பயிற்சி பெற்றவர்கள். புரிகிறதா? ஆராதனை தொடங்கிய பிறகு அவர்கள் கட்டுக்கடங்காமல் நடந்து கொண்டால் அவர்களிடம் செல்ல வேண்டியது உதவிக்காரருடைய கடமையா? உங்கள் சபையில் உதவிக்காரர் இல்லாமற் போனால் ஒழிய உங்கள் போதகர் அதை செய்ய வேண்டாம். இதை கவனித்துக் கொள்ள ஒரு உதவிக்காரரை பாருங்கள். இப்பொழுது ஆராதனையின் போது ஒருவர் எழுந்திருந்து ஒரு செய்தியை அளித்தார், அதற்காக போதகர் ஒரு நிமிடம் நிறுத்திக் கொண்டு அவரை பேச அனுமதிப்பாரானால் நல்லது. பாருங்கள், அது போதகரை பொறுத்தது. ஆனால் உடனே உதவிக்கார். அந்த நபர் கட்டிடத்தை விட்டு வெளியே செல்வதற்கு முன்பு அவரை ஒருபுறம் அழைத்து சென்று இதை குறித்து சொல்ல வேண்டும். அவர் கேள்வி கேட்க தொடங்கினால் உடனே அவரை இந்த உள்நாடாவை கேட்கும்படி அழைத்து சென்று, இப்படித்தான் இந்த சபையின் பேராயர் அல்லது கண்காணிப்பாளர் தான் பேராயர், பாருங்கள் அவ்வாறே வேதத்தில் கூறப்பட்டுள்ளது, கண்காணிப்பு பாருங்கள். எனவே அவர் சபையின் பொதுவான கண்காணிப்பாளர், இதுவே ஒழுங்கு, இதைத்தான் சபை கடைபிடிக்கிறது. நீங்கள் வந்து உங்கள் செய்தியை அளிக்க வேண்டும் என்றே நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் நீங்கள் கர்த்தரிடமிருந்து ஒரு செய்தியை பெற்றிருந்தால் அது அளிக்கப்பட்டு மேடையின் மேல் எழுதி வைக்கப்படட்டும். எங்கள் போதகர் அந்த செய்தியை சபையோருக்கு படித்து காண்பிப்பார் என்று கூறுங்கள். ஆனால் அது வேத வசனங்களை மீண்டும் கூறுவதாய் அப்படிப்பட்ட காரியங்களாய் இருக்க வேண்டாம். அது ஏதோ ஒன்று நடக்கப் போவதை குறித்தோ அல்லது அவர்கள் செய்ய வேண்டிய ஒன்றை குறித்தோ ஜனங்களுக்கு நேரடியாக வரும் செய்தியாக இருக்க வேண்டும். இதை புரிந்து கொண்டீர்களா? சரி.
Is there any better way to keep order in the church than to keep reminding the people?
சபையில் ஒழுங்கை கடைபிடிக்க உதவிக்காரர்கள் ஜனங்களை அதை குறித்து அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும் முறையை காட்டிலும் சிறந்த முறை வேறு ஏதாகிலும் உண்டா? இல்லை. இப்பொழுதுதான் நான் அதை விளக்கினேன். இது மூன்றாம் கேள்வி. உதவிக்காரர்களே, சபையில் தயவாயும் நட்புத்தன்மையோடும் ஒழுங்கை காத்துக் கொள்வது உங்கள் கடமையாகும். சபையில் யாராயிலும் ஒழுங்கை மீறினால் அல்லது யாரேனும் குடித்துவிட்டு சபைக்கு வந்தால் நீங்கள் தான் அதை கவனிக்க வேண்டும். அன்றிரவு மேடையின் மேல் நின்று கொண்டிருந்த அந்த போதகரை அவர்கள் சுட்டுக் கொன்றது போன்றே. அதை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த குடிகாரன் இரட்டை குழாய் துப்பாக்கியுடன் உள்ளே நுழைந்து அவனுடைய மனைவி எங்கே என்று கூச்சலிட்டான். அவன் போதகரிடம் சென்று அவன் மனைவி எங்கே என்று கேட்டான். போதகர் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்த அவனுடைய மனைவியை அவனுக்கு காண்பித்தார். ஆனால் அவனோ அவளை சபையிலேயே சுடப்போவதாயிருந்தான். அப்பொழுது போதகரோ அவனுடன் ஈடுபட்டு தடுக்க தொடங்கினார். அதற்கு பதிலாக துப்பாக்கியை வைத்திருந்த அந்த மனிதன் திரும்பி பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டிருந்த போதகரை சுட்டுக் கொன்றுவிட்டு அதன் பின் தன் மனைவியையும் சுட்டுக் கொன்றுவிட்டு பின்னர் தன்னையும் சுட்டுக் கொண்டான். அந்த மனிதன் துப்பாக்கியுடன் அந்த வாசலண்டை உள்ளே நுழைந்த போது ஒரு கூட்ட உதவிக்காரர்கள் இருந்திருப்பார்களானால் அவர்கள் அவனை எருக பிடித்து அவனுடைய கையில் இருந்து துப்பாக்கியை பிடுங்கியிருப்பார்கள். புரிகிறதா? பாருங்கள், அதுவே ஒழுங்கை காக்கும் உதவிக்காரர்கள். இவை எல்லை மீறி நடந்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதையும் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஞாபகம் கொள்ளுங்கள், யார் என்ன நினைத்தாலும் தேவனுடைய சபையில் தேவனுடைய காவல்காரர்கள் உதவிக்காரர்களே. சில நேரங்களில் ஒரு காவல்காரன் புறப்பட்டு போய் ஒருவனை ஒருகால் தன் நண்பரில் ஒருவனை கைது செய்ய விருப்பம் கொள்ள மாட்டான். ஆனால் அவன் தன் உத்தியோக கடமையை நிறைவேற்றுவதாக ஆணையிட்டுள்ளபடியால் அதை எப்படியும் செய்தாக வேண்டும். அது அவன் தன் நகரத்துக்காக நிறைவேற்ற வேண்டிய கடமையாகும். புரிகிறதா? அதுவே சபைக்கான ஒரு உதவிக்காரனின் கடமையாய் உள்ளது. போதகர் செய்தியை அளித்துக் கொண்டிருக்கும் போது யாராகிலும் குறிக்கவோ அல்லது அப்படிப்பட்ட வேறெதையாவதோ செய்து போதகரை தடை செய்தால் இரண்டு அல்லது மூன்று உதவிக்காரர்கள் அவரிடம் நடந்து சென்று, சகோதரனே உம்மிடம் சிறிது பேசலாமா என்று கூறி, புரிகிறதா, அவரை சபையிலிருந்து வெளியே இங்குள்ள அலுவலகத்துக்கு அல்லது வேறேதாவது அலுவலகத்துக்கு அழைத்து வந்து நீங்கள் தடை செய்யக்கூடாது என்ற ஆலோசனை கூற வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, ஆராதனை நடப்பதற்கு தடையாயிருந்தால் நாட்டின் சட்டப்படி அதற்கு அபராதம் விதிக்கப்பட வேண்டும். புரிகிறதா? ஆனால் சிலர், உதாரணமாக குற்றம் புரிந்தவர்கள் உங்கள் மத்தியில் வரும்போது அல்லது உங்களுக்கு தெரியும் மூட மதாபிமானம் கொண்டவர்கள் வந்து இவ்வாறு நடந்து கொள்ளும் போது உதவிக்காரர்களால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தர்மகர்த்தாக்களில் ஒருவர் அல்லது சபையில் உள்ள வேறு யாராகிலும் ஒருவர் சென்று அவர்களுக்கு உதவி செய்யலாம். அது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது இங்கே இந்த கேள்வியை நான் மறுபடியும் படிக்கட்டும். சபையில் ஒழுங்கை கடைபிடிக்க உதவிக்காரர்கள் ஜனங்களை அதை குறித்து அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும் முறையை காட்டிலும் சிறந்த முறை வேறு ஏதாகிலும் உண்டா? இப்பொழுது எப்பொழுதாகிலும் நான் நினைக்கிறேன், போதகர் அடிக்கடி அல்லது இந்த ஒளிநாடாவை போடுங்கள், இது சாட்சியாக நிற்கட்டும். உதவிக்காரர்கள், காவல்காரர்கள், அவர்களுடைய சொற்கள் சட்டமும் ஒழுங்குமா? புரிகிறதா? தேவனுடைய வீட்டை சரியான முறையில் வைத்திருக்க அவர்கள் சபையிலிருந்தும் நாட்டின் சட்டங்களின் மூலமாகவும் அதிகாரம் பெற்றுள்ளனர். உதவிக்காரரின் சொல்லுக்கு முரணாக நடப்பவர் எவருமே 2 ஆண்டு முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அனுபவிக்க வகையுண்டு. உதவிக்காரர்கள் அவர்களை போக சொல்லி அவர்கள் போகாமல் ஒழுங்கற்ற விதத்தில் நடந்து கொண்டால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று அவர்கள் அறியாமல் இருக்கின்றனர். அப்படிப்பட்டவருக்கு அவர் தன்னை இல்லை எல்லா விதமான அபராதமும் விதிக்கப்பட வகையுண்டு. ஆகையால் யாராவது இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்தால், உதாரணமாக யாராகிலும் குதித்து ஒழுங்கை மீறினால் அல்லது அந்நிய பாஷை பேசினால் அவர்களை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். பாருங்கள், அவர்கள் செய்யட்டும், ஏனெனில் அவர்கள் அந்நியர். ஆனால் அவர்கள் நமது சொந்த ஜனங்களாய் இருந்தால் அப்பொழுது அடுத்த நாள் இரவு உதவிக்காரர்களாகி நீங்கள் இந்த ஒளிநாடாவை எடுத்து ஆராதனை தொடங்குவதற்கு முன்பு சபையின் ஒழுங்கை குறித்த ஒளிநாடாவை நாங்கள் போடப் போகிறோம், நீங்கள் ஒவ்வொருவரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுங்கள். போதகர்களும் நீங்கள் அனைவரும் இவ்வாறு அதற்கு ஒன்று சேர்ந்து ஒத்துழைக்கலாம். எப்பொழுது சகோதரன் பிரணாமே ஞாயிறு பள்ளியை குறித்து என்ன, சகோதரன் பிரணாமே ஞாயிறு பள்ளியை குறித்து என்ன, சரி அது பிரசங்க ஆராதனைக்கு முன்பு நடத்தப்பட வேண்டுமா? அவ்விதம்தான் நாம் எப்பொழுதும் செய்து வருகிறோம். ஞாயிறு பள்ளியை பிரசங்க ஆராதனைக்கு முன்பு நடத்துங்கள், அப்பொழுது அது ஞாயிறு பள்ளிக்கு வரும் சிறுவர்களுக்கு ஒரு வாய்ப்பினை அளிக்கிறபடியால் அவர்களுடைய வகுப்புகள் முடிவடைகிறது. அவர்கள் விரும்பினால் சிறுவர்களுக்கு ஒன்றுமே புரிவதில்லை. அவர்கள் பிரசங்க ஆராதனை முழுவதிலும் உட்கார்ந்து விட்டு அதன் பிறகு ஞாயிறு பள்ளிக்கு வருவார்களானால் அழைத்து விடுவார்கள். ஞாயிறு பள்ளி முதலில் நடக்கட்டும், அதற்கென்று ஒரு நேரத்தை குறித்து விடுங்கள். ஞாயிறு பள்ளி நடப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அது குறிப்பிட்ட நேரத்தில் நடக்கிறதா என்று ஞாயிறு பள்ளி மேற்பார்வையாளர் கவனித்துக் கொள்ள வேண்டும். அது குறிப்பிட்ட நேரத்தில் முடிவு பெற வேண்டும். ஞாயிறு பள்ளிக்கென்று இவ்வளவு நேரம் ஒதுக்கப்பட்டு அதன் பின்பு முடிவு பெற வேண்டும். வயது வந்தவர் வகுப்பிற்கான ஆசிரியராக போதகரை தவிர வேறு யாராகிலும் இருக்க வேண்டுமா? அவ்வாறு ஒப்புக்கொள்ளப்பட்டால் போதகர் ஞாயிறு பள்ளியில் கற்றுத்தந்து அதன் பிறகு செய்தியை அளிக்க விரும்பினால், அவர் இரண்டு சேவையையும் செய்ய விரும்பினால் அது அருமையானதும் சிறந்ததுமாய் உள்ளது. அவருக்கு விருப்பம் இல்லாவிட்டால் வயது வந்தவர் வகுப்பிற்கு வேறொரு ஞாயிறு பள்ளி ஆசிரியரை நியமியுங்கள். பாருங்கள், போதகருக்கு யாராகிலும் மனதில் இருந்தால் அந்த நபர் ஆசிரியராக இருக்க விரும்பினால் அந்த பள்ளிக்கு 30 நிமிடங்கள் அளியுங்கள். அல்லது நீங்கள் அனுமதிக்க விரும்பும் நேரம் 30 அல்லது 35 40 நிமிடங்கள், அது எவ்வளவானாலும் சரி. அங்கு ஒரு மணி வைக்கப்பட வேண்டும். அந்த மணி அடிக்கப்படும் போது அதன் அர்த்தம் என்னவென்றால், அல்லது சபை மணி அடிக்கப்படும் போது ஞாயிறு பள்ளியை முடித்துவிட வேண்டும். அந்த மணி அடிக்கப்படும் போது எல்லாமே அங்கு ஒழுங்குக்கு வந்துவிட்டது என்று அர்த்தம். ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் பாட உங்களுக்கு போதிய நேரம் இருக்கும். நீங்கள் பாட விரும்பும் பாடல்கள், அதற்காக அதிக நேரம் எடுத்துக் கொள்ளாதீர்கள். பாருங்கள், ஜனங்களை நீண்ட நேரம் வைத்துக் கொண்டால் அவர்கள் களைத்து விடுவார்கள். பாருங்கள், மணியை அடித்து ஒரு பாடலை பாடி அல்லது நீங்கள் செய்யப்போவதை செய்து பிள்ளைகளை அவர்களுடைய வகுப்புகளுக்கு அனுப்பிவிடுங்கள். நேரம் முடிந்தவுடன் 10:30 அல்லது 10:15 ஆனவுடன் மணியை அடியுங்கள். அப்பொழுது ஒவ்வொரு ஆசிரியரும் தங்கள் வகுப்புகளை முடித்துக் கொண்டு இங்குள்ள கூட்டத்துக்கு வந்து விடுவார்கள். அதன் பிறகு அறிக்கையை கொடுங்கள், ஞாயிறு பள்ளி அறிக்கை. அதன் பிறகு வகுப்பை முடித்துக் கொள்ளுங்கள். பிரசங்க ஆராதனைக்கு தங்க விரும்புவோர் அனைவரும் அடுத்தபடியாக தங்கட்டும். பாருங்கள், அப்பொழுது அது ஒழுங்கில் அமைந்திருக்கும். கேள்வி, எத்தனை? ஆமாம், வெவ்வேறு வகுப்புகள் இருந்தாக வேண்டும். 14 வயது பையன் புரிந்து கொள்ளும் அளவுக்கு 3 வயது சிறுவன் புரிந்து கொள்ள முடியாது. அடுத்த கேள்வி அதுதான் என்று நான் நினைக்கிறேன். எத்தனை வகுப்புகள் இருக்க வேண்டும்? உங்கள் வகுப்புகளை வெவ்வேறாக பிரிக்க வேண்டும். உதாரணமாக, வரைபடம் மூலம் விளக்க வேண்டும் என்று விரும்பும் சிறு பிள்ளைகள் வகுப்பு, அதை 14 வயது பையன் அல்லது பெண் விரும்ப மாட்டார்கள். புரிகிறதா? இந்த சிறு குழந்தைகளுக்கு கற்றுத்தர ஒரு வயதான தாயை அல்லது அவர்களை எவ்வாறு கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று அறிந்திருக்கும் யாரையாகிலும் ஒருவரை நீங்கள் அமர்த்த வேண்டும். மற்ற வகுப்புகளுக்கு வார்த்தையை எடுத்துரைக்க ஆற்றலுடைய ஒருவரை நியமிக்க வேண்டும். புரிகிறதா? வெவ்வேறு வகுப்புகள் இருக்க வேண்டும். இப்பொழுது கூறப்போனால் குறைந்தது 3 வகுப்புகளாவது இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் வகுப்பு ஒன்று இருக்க வேண்டும். ஏறக்குறைய 5க்கும் அதற்கு மேற்பட்ட வயதுக்கும் அதற்கு கீழ் உள்ள குழந்தைகள் தாயுடன் வைக்கப்பட்டு அவசியமானால் பிரசங்கத்தின் போது அவர்கள் அட நேரிட்டால் சிறுவர்களை கொண்டு செல்லும் அறைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். அதற்காகத்தான் சிறுவர்களை கவனித்துக் கொள்வதற்கான அறை உள்ளது. வகுப்புகள் இவ்வாறு ஒழுங்கு செய்யப்பட வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். 5 அல்லது 6 வயது முதல் 8 9 அல்லது 10 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு ஒரு வகுப்பு, பிறகு 10 வயது முதல் 15 வயதுடையவர்களுக்கு வாலிப பருவத்தினருக்கான வகுப்பு, 15 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வயது வந்தவர்களின் வகுப்பு. ஏனெனில் அவர்கள் இப்பொழுதெல்லாம் அவ்வயதில் அவர்களுக்கு வேலை கிடைக்கிறது. மேலும் அந்த வயதில் அவர்கள் வாக்குகள் அளிக்க விரும்புகின்றனர். ஆகவே அவர்கள் வார்த்தையை கேட்க முடிந்தவர்களாக உள்ளனர். ஆனால் அவர்கள் சபை கட்டிடத்துக்கு வந்து அதை பெற வேண்டும். யார் ஆசிரியர்களாக இருக்க வேண்டும்? நீங்கள் பாருங்கள், ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்தல் உங்களை பொறுத்தது. நீங்கள் அதை செய்ய வேண்டும். அவர்களை அங்கு ஒன்று கூட்டி யாரையாகிலும் தேர்ந்தெடுக்க வேண்டும். சபையை சந்தித்து இங்குள்ள யார் கர்த்தரால் ஏவப்படுகிறீர்கள் என்று கேளுங்கள். அதன் பிறகு தகுதி பெற்ற ஒரு ஆசிரியரை தெரிந்து கொள்ளுங்கள். அது அவ்வாறு செய்யப்படட்டும். சகோதரரே, அது கண்டிப்பான முறையில் செய்யப்பட வேண்டும். ஆசிரியருக்கு அதற்கான தகுதி இல்லாமற் போனால் அவரை மாற்றிவிடுங்கள். ஆர்மன் நெபில் இங்கு போதகராக இனிமேல் இருக்க தகுதியில்லை என்று நான் நினைக்கும் நேரம் ஒன்று தேவனுக்கு கீழ் வருமானால் அதை நான் சபைக்கு அறிவிப்பேன். உதவிக்காரர்களாகிய நீங்கள் உதவிக்காரர்களாக இருக்க தகுதியில்லை என்று என்னை நினைக்க தூண்டும் ஒரு காரியத்தை இங்கு நான் காண நேர்ந்தால், இந்த உதவிக்காரர் செய்யத்தகாத ஒன்றை இங்கு செய்து வருவதாக காண்கிறேன். அவருடைய கடமையில் அவர் சரியாக இல்லை என்று சபைக்கு அறிவிப்பேன். ஒரு தர்மகர்த்தாவையும் அல்லது வேறு யாரையும் நான் அவ்வாறு செய்வேன். அவர்களை நான் தேர்ந்தெடுக்கவோ அல்லது நீக்கம் செய்யவோ கூடாது. சபை அதை செய்ய வேண்டும். ஆனால் அதை நான் நிச்சயம் சபைக்கு அறிவிப்பேன். பாருங்கள், ஏனெனில் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நான் கண்காணிப்பாளராக இருக்கிறேன். என்ன நடக்கிறது என்பதை நான் கண்டு அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பரலோகத்துக்கு செல்லப் போகிறோம். இங்கு ஒரு கூட்டத்துக்கு சென்று ஒருவரை ஒருவர் கேலி செய்து கேளிக்கையில் கலந்து கொண்டு கையுளக்கட்டு பந்தாட்டு விளையாட்டு ஆடுவதற்கல்ல. பூமியிலேயே மிகவும் கிருபையுள்ள காரியமான தேவனுடைய வார்த்தையை நாம் கையாண்டு கொண்டிருக்கிறோம். அதை தேவ பக்தியுள்ள ஒழுங்குடன் கடைபிடிக்க வேண்டும். யார் ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் அவர்களை தெரிந்தெடுப்பது உங்களை பொறுத்தது. ஆனால் நான் குழந்தைகளுக்கு அவர்களுக்கு திறம்பட கற்றுத்தரக்கூடிய ஒரு வயோதிப ஸ்திரியை தெரிந்து கொள்வேன். இளைஞர்களுக்கு கண்டிப்புள்ள ஒழுக்கமான ஒரு ஆசிரியரை தெரிந்து கொள்வேன். இங்கு வந்து பொழுதுபோக்கிற்கான ஆகாரம் புசிக்கும் ஒருவரை அல்ல. அவர்கள் பொழுதுபோக்கு ஆகாரத்தை புசிக்க விரும்பினால் பரவாயில்லை, ஆனால் மனதை அதிலே செலுத்துவது என்பது வார்த்தையில் மனதை செலுத்தி வார்த்தையை உறுதியாக பற்றிக் கொண்டிருக்கும் ஒருவரை தெரிந்து கொள்ளட்டும். இந்த சபை எதற்கு உறுதியாய் நிற்கிறது என்றால், பொழுதுபோக்கு ஆகாரம் நல்லதுதான். நீங்கள் வனபோஜனத்துக்காக ஒன்று கூடி ஐக்கியம் கொள்ள விரும்பும் போது அது நல்லது. சிறு பிள்ளைகளை மகிழ்விக்க நீங்கள் அதைத்தான் செய்ய வேண்டும். ஆனால் இந்த இடத்தில் இங்கே தேவனுடைய வார்த்தை மட்டுமே இருக்க வேண்டும். நீங்கள் வேறெங்காவது ஒன்று கூடும் போது பொழுதுபோக்கு ஆகாரத்தை புசிக்கலாம், ஆனால் தேவனுடைய வீட்டில் அல்ல. உண்மையாகவே இங்கு நம்மை சுற்றிலும் நடைபெறும் முடத்தனமான விருந்துகளிலும் மற்றும் அதை போன்ற ஒவ்வொரு காரியத்திலும் நம்பிக்கை இல்லை. நீங்கள் அதை குறித்து நன்கு அறிந்திருக்கிறீர்கள். ஞாயிறு பள்ளியை ஒழுங்காக நடத்த அதற்கு யார் அதிகாரியாக இருக்க வேண்டும்? ஞாயிறு பள்ளி மேற்பார்வையாளர், அதுதான் அவருடைய வேலை. அவருக்கு உதவிக்காரர்கள், தர்மகர்த்தாக்கள், போதகர்கள், மற்றவர்களின் ஊழியத்தில் யாதொரு சம்பந்தமும் இருக்கக்கூடாது. அவர் தன்னுடைய தனிப்பட்ட உத்தியோகத்தை உடையவராயிருக்கிறார். உங்களுடைய ஞாயிறு வேதப்பாட ஆசிரியர் யாராய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஞாயிறு வேதப்பாட ஆசிரியர் எல்லா வகுப்புகளும் ஒழுங்காக நடக்கிறதா என்றும், எல்லா ஆசிரியர்களும் வந்திருக்கிறார்களா என்றும் கவனித்து, ஒரு நாள் ஒரு ஆசிரியர் வராமற் போனால் அவருக்கு பதிலாக வேறொரு ஆசிரியரை அந்த வகுப்புக்கு அனுப்ப வேண்டும். ஞாயிறு பள்ளி முடிவடைவதற்கு முன்பு பாடங்கள் நடத்தப்படும் போது ஞாயிறு பள்ளி மேற்பார்வையாளர் அங்கு சென்று எடுக்கப்பட்ட காணிக்கைகளை, அவருடைய ஞாயிறு பள்ளி காணிக்கைகளை கொண்டு வந்து, எத்தனை பேர் பள்ளிக்கு வந்திருந்தனர், வகுப்பில் எத்தனை வேதாகமங்கள் இருந்தன போன்ற விவரங்களை கொண்ட அறிக்கை ஒன்றை தயார் செய்யவும், பிரசங்க ஆராதனைக்கு முன்பாக நின்று ஞாயிறு பள்ளி அறிக்கையை படித்து, எத்தனை ஆசிரியர்கள் வந்திருந்தனர், எத்தனை பேர் வகுப்புக்கு வந்திருந்தனர், அவர்களுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவு, காணிக்கை தொகை எவ்வளவு போன்ற விவரங்களை அறிவிக்க வேண்டும். உதவிக்காரர்கள், தர்மகர்த்தாக்கள், போதகர்கள் அதை செய்யக்கூடாது. அவர்களுக்கு இதனுடன் யாதொரு சம்பந்தமும் இல்லை. அது ஞாயிறு பள்ளி மேற்பார்வையாளரின் வேலை. ஞாயிறு பள்ளிக்கு சில தேவைகள் உள்ளன என்று மேற்பார்வையாளர் கண்டால் அதை அவர் தர்மகர்த்தாக்களின் குழுக்கு தெரியப்படுத்த வேண்டும். முதலில் தர்மகர்த்தாக்கள் ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்து இதை குறித்து பேச வேண்டும். அதன் பிறகு இதற்கு போதுமான பணம் உள்ளதா என்று பொருளாளர் மூலம் அவர்கள் அறிந்து கொண்டால் இவைகளை வாங்கிக் கொள்ளலாம். ஞாயிறு பள்ளிக்கு சில புத்தகங்கள் அல்லது வேறு ஏதாவது வேண்டும் என்று மேற்பார்வையாளர் நினைத்தால், அல்லது வேதாகமங்கள் தேவைப்பட்டால், வேதாகமத்திலிருந்து நிறைய வசனங்களை மனப்பாடம் செய்து உரைத்த ஒரு சிறுவனுக்கு வேதாகமத்தை பரிசாக வழங்க வேண்டும் என்று எண்ணி அதை சபையின் மூலம் வாங்க நினைத்தால் அதை அவர்கள் உதவிக்காரரிடம் தெரியப்படுத்த வேண்டும். அதன் பிறகு பணம் உள்ளதா என்று அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். புரிகிறதா? அந்த ஐந்து கேள்விகளுக்கும் பதில் கூறப்பட்டு விட்டது என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது அடுத்த கேள்வி. சகோதரன் பிரணாமே, சபை ஒழுங்கு விஷயத்தில் புது சபை பிரதிஷ்டை பண்ணப்பட்ட போது எங்களுக்கு அளிக்கப்பட்ட ஒழுங்கை கடைபிடிக்க நாங்கள் முயன்று வருகிறோம். அவ்விதம் செய்வதனால் சிலர் கோபம் கொண்டு சபையை விட்டு விலகி சென்றனர். வேறு சிலர், முக்கியமாக பிள்ளைகளை குறித்த காரியத்திற்கு நாங்கள் கூறுவதற்கு செவி கொடுக்க
மறுக்கின்றனர்.
பிள்ளைகளை குறித்து அவர்களுடைய பெற்றோரிடம் நாங்கள் பேசினோம், அவர்களோ அவர்களை கவனித்துக் கொள்வதில்லை. நாங்கள் தவறாக புரிந்து கொண்டோமா அல்லது அதை தவறான விதத்தில் கடைபிடிக்கிறோமா? நன்றி. இவைகளுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நான் பதிலளிக்கிறேன். சபை ஒழுங்கு விஷயத்தில் புது சபை பிரதிஷ்டை பண்ணப்பட்ட போது எங்களுக்கு அளிக்கப்பட்ட ஒழுங்கை கடைபிடிக்க நாங்கள் முயன்று வருகிறோம். இப்பொழுது சரி, நீங்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது உதவிக்காரர்களின் கேள்வி என்று நான் நினைக்கிறேன், ஏனெனில் இது உதவிக்காரர்களின் வேலை. சரி, அவ்விதம் செய்ததனால் நாங்கள் அடிக்கடி, ஜனங்கள் எங்கள் மேல் அடிக்கடி கோபம் கொண்டுள்ளனர். அவர்களின் மீது கோபம் கொள்கின்றனர். அவர்கள் எந்த மனிதன் மீதும் கோபம் கொள்ளுவார்கள். பாருங்கள், ஒருவர் அவ்விதம் செய்வாரானால் அவரிடம் ஏதோ தவறு உள்ளது. அவர்கள் தேவனுடன் சரியாக இல்லை, ஏனெனில் கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்துவின் போதனைக்கு, கிறிஸ்துவின் வீட்டுக்கு, கிறிஸ்துவின் ஒழுங்குக்கு கீழ்பட்டுள்ளது. புரிகிறதா? எந்த மனிதனும், ஆலோசனை கூறும் தேவபக்தியுள்ள உதவிக்காரர் ஒருவரிடம் கோபம் கொள்ளும் எந்த மனிதனும், எந்த ஸ்திரீயும், பிள்ளைகளும், உதவிக்காரரிடம் கோபம் கொள்ளும் பெற்றோர் எவரும், உண்மையில் எல்லோரும் இந்த சபைக்கு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் அது எங்காவது தொல்லையை விளைவிக்குமானால் தவறான காரியத்தை புரிந்துவிட்டோம் என்று நாம் கூறுவது போல் அந்த நபர் செய்வது சரியல்ல. அவர்கள் சபையை விட்டு விலகினால் செய்ய வேண்டியது ஒன்று மாத்திரமே, அவர்கள் போகட்டும், அவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். புரிகிறதா? உதவிக்காரர்களில் சிலர் அவர்களுடைய சபைக்கு அல்லது அவர்களுடைய வீட்டிற்கு எப்பொழுதாவது சென்று அவர் சபையை விட்டு சென்ற காரணம் என்னவென்றும் என்ன தவறு நடந்துவிட்டது என்றும் அவர்களிடம் கேட்கலாம். அப்பொழுது அவர்களை ஒப்புரவாக்க முடியுமா என்று பாருங்கள். உங்களால் அவர்களை ஒப்புரவாக்க முடியாமற் போனால் அவர்கள் விளங்கிக் கொள்ளும்படி இரண்டு மூன்று சாட்சிகளை உங்களுடன் கொண்டு செல்லுங்கள். அப்பொழுதும் அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியாமற் போனால் அதன் பின்னர் அவர்கள் இந்த சபையின் அங்கத்தினராய் இருந்தால் அதை சபையோர் முன்னால் அறிவித்து விடுங்கள். அப்பொழுது அவர்கள் சபையின் அங்கத்தினராய் இராமற் போனால், இந்த நமது சபையின் அங்கத்தினராய் இராமற் போனால் அவர்கள் ஒழுங்காக இருக்கும்படி செய்ய வேண்டும். பாருங்கள், இங்குள்ள ஒழுங்குக்கு அவர்கள் செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். ஏனெனில் இது இந்த சபையின் ஒழுங்கு. சில காரியங்களை செய்ய நாம் விரும்புவதில்லை. நாம் செய்ய விரும்பாத சில காரியங்கள் இருக்கக்கூடும். ஆனால் இந்த காரியங்கள் செய்யப்பட வேண்டும். இதை நான் கூறுகிறேன் என்று இந்த ஒளிநடாவின் மூலம் கூறி என்னை வெளிப்படுத்துகிறேன். அப்பொழுது நான் பேசுவதை கேட்பவர்கள் இதை கூறினது நீங்கள் அல்ல, நான் என்பதை அறிந்து கொள்வார்கள். நீங்கள் இந்த கேள்விகளை என்னிடம் கேட்டிருக்கிறீர்கள். எனக்கு தெரிந்த மட்டில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நான் சிறப்பாக பதில் உரைக்கிறேன். சகோதரன் பிரணாமே, இப்பொழுது இந்த ஜனங்கள் கோபம் கொண்டு நம்மை விட்டு சென்றால் வேதம் இவர்களை குறித்து என்ன உரைக்கிறது? அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை, ஆகவே அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். அதுதான் அதன் முடிவு, அதுவே இதற்கு தீர்வாகிறது. சபையை விட்டு போனார்கள், அதைத்தான் அவர்கள் செய்தார்கள். சரி, வேறு சிலர் முக்கியமாக பிள்ளைகள் நாங்கள் கூறுவதற்கு செவி கொடுக்க மறுக்கின்றனர். பிள்ளைகள் ஒழுக்கம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் வீட்டில் அதை படிக்க வேண்டும். என் பிள்ளைகளும் கூட இங்கு வரும்போது ஒழுங்கற்றவர்களாகி விடுகின்றனர். நீங்கள் பட்சபாதம் காண்பிக்க வேண்டாம் என்றே நான் விரும்புகிறேன். அது சாரால், ரெபேக்கா, ஜோசப், பில்லி யாராயிருந்தாலும் என்னிடம் சொல்லுங்கள், நான் அதை பார்த்துக் கொள்கிறேன். அவர்களால் ஒழுங்காக நடந்து கொள்ள முடியவில்லை என்றால் அவர்கள் ஒழுக்கம் கற்றுக்கொள்ளும் வரைக்கும் சபைக்கு வரக்கூடாது. இது ஒரு விளையாட்டு அரங்கம் அல்ல, இது தேவனுடைய வீடு. இது விளையாடுவதற்கோ, நகைச்சுவை துணுக்குகளை எழுதி சிரித்து விளையாடவோ, சறுக்கிக் கொண்டு ஓடுவதற்கான இடமோ அல்ல. இது தேவனுடைய வீடு. இங்கு தேவ பக்தியுடன் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தொடர்ந்து கொள்ள இங்கு வருகின்றீர்கள். ஒருவரை ஒருவர் சந்திக்க அல்ல, இது ஒரு வனபோஜன சுற்றுலா மைதான இடம் அல்ல, இது ஒரு சந்திப்பு ஸ்தலம் அல்ல, இது பரிசுத்த ஆவி உங்களை சந்திக்கும் இடம். அவர் என்ன கூறுகிறாரோ அதற்கு செவி கொடுங்கள். ஒருவருக்கு ஒருவர் கூறுவதை அல்ல. இங்கு நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்ள வரவில்லை, நாம் கிறிஸ்துவுடன் ஐக்கியம் கொள்ளவே வந்திருக்கிறோம். இது தேவனை தொடர்ந்து கொள்ளும் வீடு. பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க செய்ய வேண்டும், அவர்களுடைய பெற்றோர்கள் அதை செய்ய வேண்டும். இதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த உதவிக்காரர்கள், பிள்ளைகளின் பெற்றோர், உதவிக்காரர்கள் கூறுவதை கேட்காமல் போனால் பெற்றோர்களே திருத்தப்பட வேண்டும். பிள்ளைகளை குறித்து அவர்களுடைய பெற்றோரிடம் நாங்கள் பேசினோம், அவர்கள் அவர்களை கவனித்துக் கொள்வதில்லை. அவர்கள் இந்த சபையின் அங்கத்தினராக இருப்பார்களானால் நீங்கள் இரண்டு அல்லது மூன்று பேர்களை உங்களுடன் கூட்டிக் கொண்டு அந்த பெற்றோரை அலுவலகம் ஒன்றுக்கு தனியே அழைத்துக் கொண்டு வந்து அவரிடம் பேச வேண்டும். அது யாராயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அது நானோ, சகோதரன் நெவிலோ, அது பில்லிப்பாலும், அவனுடைய சிறு பையனும், அது சகோதரன் காலின்ஸும், அவருடைய பிள்ளைகளில் ஒருவனும், மற்றுமுள்ள உங்களில் யாராயிருந்தாலும் சரி, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிறோம். ஆனால் நாம் தேவனுக்கும் இந்த வார்த்தைக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். அது டாக் அவர்களாயிருந்தாலும், அது யாராயிருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் ஒருவரை ஒருவர் உள்ளே அழைத்து பேச வேண்டும், ஒருவருக்கொருவர் நேர்மையாக இருக்க வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் நேர்மையாக இராமற் போனால் தேவன் எவ்விதம் நம்முடன் ஈடுபட முடியும்? நாம் எவ்விதம் அவருடன் நேர்மையாக இருக்க முடியும்? புரிகிறதா? இந்த ஒழுங்கை நாம் தேவனுடைய வீட்டில் கடைபிடிக்க வேண்டும், அதை எவ்விதம் காக்க வேண்டும் என்று உதவிக்காரர்கள் அறிந்திருக்க வேண்டும். புரிகிறதா? ஆகையால் தான் இவைகளை நீங்கள் சீராக வைத்திருக்க வேண்டும் என்று நான் இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் பெற்றோரிடம் கூறி அவர்கள் அதற்கு செவிகூடாமற் போனால் நீங்கள் வேறொரு உதவிக்காரரை அல்லது தர்மகர்த்தாக்களில் ஒருவரை அல்லது சபையில் உள்ள ஒரு நல்ல மனிதரை அழைத்து சென்று சந்தியுங்கள். உங்கள் தர்மகர்த்தா உங்கள் உதவிக்காரர் குழுவில் உள்ள அனைவரையும் அழைத்து அவர்களிடம், சகோதரன் ஜோன்ஸ், சகோதரன் ஹெண்டர்சன், சகோதரன் ஜாக்சன், அது யாராயிருந்தாலும் பாருங்கள், இவர்களுடைய பிள்ளைகள் தவறாக நடந்து கொள்கின்றனர். அவர்களிடம் இரண்டு மூன்று முறை அவர்களுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லி பார்த்து விட்டோம், அவர்கள் கேட்க மறுக்கின்றனர் என்று சொல்லுங்கள். அதன் பிறகு சகோதரன் ஜோன்ஸ் அல்லது சகோதரன், அது யாராயிருந்தாலும், அவரை தனியே அழைத்து, சகோதரன் ஜோன்ஸ், உங்களிடம் பேசுவதற்காக இங்கு அழைத்து வந்தோம், உங்களை நாங்கள் நேசிக்கிறோம், நீங்கள் எங்களுடைய ஒரு பாகமாக எங்களை ஒருவராக இருக்கிறீர்கள், இந்த ஒளிநாடாவை நான் போடுகிறேன், இதை குறித்து சகோதரன் பிரணாம் கூறியுள்ளதை உன்னிப்பாக கேளுங்கள். பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் சரிவர நடந்து கொள்ளும்படி நீங்கள் செய்ய உங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். பாருங்கள், அவர்கள் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்றால், அவர்கள் சரியாக நடந்து கொள்ள செய்ய உங்களால் முடியவில்லை என்றால், தேவனுடைய வீட்டில் எவ்விதம் சரியாக நடந்து கொள்வது என்று அவர்கள் கற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்கள் சபைக்கு வரும்போது அவர்களை யாரிடமாவது விட்டுவிட்டு வாருங்கள் என்று சொல்லுங்கள். புரிகிறதா? ஆனால் இது ஒரு ஒழுங்கு, இதை கடைபிடித்தாக வேண்டும். புரிகிறதா? இப்பொழுது மற்ற கேள்வி இவ்விதம் உள்ளது, இப்பொழுது நாங்கள் தவறாக புரிந்து கொண்டோமா? இல்லையா, நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளவில்லை, அது சரியானது. இதை, இந்த கட்டளைகளை நான் மறுபடியும் கூறிக்கொண்டிருக்கிறேன். ராணுவத்தில் உங்களை இதை நீங்கள் செய்வீர்களா என்று கேட்பதில்லை. நீங்கள் ராணுவத்தில் இருந்தால் அதை செய்ய பலவந்தம் பண்ணப்படுகிறீர்கள். பாருங்கள், அப்படித்தான் இதுவும் உள்ளது. நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பலவந்தம் பண்ணப்படுகிறேன். மற்ற மனிதர் அல்லது சகோதரர் அல்லது இதை குறித்து என்ன கூறினாலும் இதற்காக நிற்க நான் பலவந்தம் பண்ணப்படுகிறேன். நான் இதை செய்ய பலவந்தம் பண்ணப்படுகிறேன். நான் உணர்வுகளை புண்படுத்தவும் மனிதரை துண்டுகளாக வெட்டவும் வேண்டியதாய் உள்ளது. நீங்கள் ஆஸ்வால்டை போல ஆக விரும்ப மாட்டீர்கள். பாருங்கள், உங்களால் ஒரு மனிதனுடன் பகிரங்கமாக இணங்க முடியாமல் இருந்து அவருடன் கைகுலுக்கி அப்பொழுதும் அவன் பேரில் வெறுப்பு கொண்டிருப்பீர்களானால் உங்களில் ஏதோ தவறு உண்டு. ஒரு மனிதனுடன் நான் இணங்காமல் அவன் மீது கசப்புத்தன்மை கொண்டு கிறிஸ்து அவனை கருதுவது போல் நான் கருதாமல் இருந்தால் என் ஆவியில் ஏதோ தவறு உண்டு. எனக்கு கிறிஸ்துவின் ஆவி கிடையாது. பாருங்கள், பாருங்கள் சகோதரன் பிரணாம், உங்கள் போதனை இப்படி அப்படி உள்ளது என்று நான் நினைக்கிறேன் என்று கூறுகிறார் வைத்துக் கொள்ளும். சரி சகோதரனே, நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு விவாதிப்போம். நாம் தனிமையில் இதை விவாதிப்போம். நாம் தானே இங்குள்ள அறைக்கு சென்று நாம் அதை விவாதிப்போம். அவர் என்னை கடுமையாக விமர்சிக்கிறார், நானும் திரும்ப அவரிடம் ஏதாவது கடுமையாக உரைக்க வேண்டியதாய் உள்ளது. ஆனால் என் இருதயத்தில் அவர் இன்னமும் என் சகோதரன், அவருக்கு உதவி செய்ய முயல்கிறேன் என்னும் அவரை குறித்து முன்பு கொண்டிருந்த அதே நல்லுணர்வை கொண்டிராமல் இருந்தால் அவருக்கு நான் உதவி செய்யவே முடியாது. அவருக்கு உதவி செய்ய எனக்கு ஒரு வழியும் இருக்காது. அவரை நான் நேசிக்கவில்லை என்றால் அங்கு போவதனால் என்ன பயன்? அவரிடம், சகோதரனே, முதற்கண் உண்மை நான் நேசிக்கவே இல்லை. அங்கு நாம் செல்வதற்கு முன்பாக இந்த வெறுப்புணர்வை என் இருதயத்தை விட்டு இந்த இடத்திலேயே நான் எடுத்து போடட்டும். உண்மை நான் நேசிக்காமல் போனால் என்னால் உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது என்று கூறுங்கள். நீங்கள் செய்வது சரி, அதுதான் செய்ய வேண்டிய முறை. பாருங்கள், அதை தொடர்ந்து செய்யுங்கள். அப்படித்தான் அது இருக்க வேண்டும். நீங்கள் அதை தவறாக புரிந்து கொள்ளவில்லை. அதை தவறான விதத்தில் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோமா? இல்லை, நீங்கள் சரியான விதத்தில் தான் அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒழுங்கு கடைபிடிக்கப்படட்டும். காரணம் அது தொடர்ச்சியாக. இப்பொழுது சிறு பிள்ளைகளும் தாய்மார்களும் சிறு குழந்தைகள் அழுவார்கள். அவர்கள் அதிகமாக அழுது மேலே உள்ள உங்கள் போதகரை அவர்கள் அதிகமாக அழுது தொந்தரவு செய்தால் நீங்கள் தான் அவருடைய மெய்க்காவலர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் சுவிசேஷத்தில் அவருடைய மெய்க்காவலர். புரிகிறதா? அது கர்த்தருடைய செய்திக்கு தடங்களை விளைவித்தால் உதவிக்காரர்களாய் இருக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்நிய பாஷை பேசுகிறவன் தன் கடமையை நிறைவேற்ற வேண்டியவனாய் உள்ளது போல அவ்வாறே பிரசங்கம் செய்கிறவன் வார்த்தைக்கு கடமைப்பட்டிருக்கிறான். அவன் இவைகளுக்கு கடமைப்பட்டிருக்கிறான். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு உத்தியோகத்தை செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அதை செய்யத்தான் நாம் இருக்கிறோம். இப்பொழுது இதில் நீண்ட நேரம் நிலைத்திருக்க விரும்பவில்லை. இன்னும் சில நிமிடங்களில் நாம் ஒருவரை சந்திக்க வேண்டும். எனவே என்னால் முடிந்த வரையில் வேகமாக முடிக்க முயல்கிறேன். சகோதரன் பிரணாமே, இந்த அட்டையில் மூன்று இரண்டு கேள்விகள் இங்கே உள்ளன. சகோதரன் பிரணாமே, ஜனங்களுக்காக சபையில் காணிக்கை எடுக்கும் விஷயத்தில் கை கொள்ளப்பட வேண்டிய கொள்கை என்ன? இதை எவ்விதம் செய்ய வேண்டும்? உங்கள் போதகருக்காக தவிர வேறு யாருக்காகவும் காணிக்கை எடுக்க கூடாது என்பது என் கருத்து. யாராயிலும் நன்கொடைக்காக வந்தால் அல்லது அப்படி ஏதாவது ஒன்று அல்லது யாருக்காயிலும் அதிக தேவை இருக்கும் பட்சத்தில், உதாரணமாக இங்குள்ள இந்த சபையின் ஒரு அங்கத்தினருக்கு, நமது சகோதரில் ஒருவருக்கு தொல்லை ஏற்பட்டுள்ளது என்று வைத்துக் கொள்வோம். பாருங்கள், அப்பொழுது அது மேடையிலிருந்து அறிவிக்கப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். போதகர் அதை செய்ய வேண்டும். அதை செய்ய வேண்டியது அவருடைய கடமை என்று நான் கருதுகிறேன். ஏதாகிலும் தேவைப்படும் சகோதரர் சபை அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று விரும்பினால் அதை சபைக்கு தெரியப்படுத்த வேண்டும். யாருக்காயிலும் தேவை இருந்தால், தேவையுள்ள அந்த சகோதரனுக்கு நீங்கள் காணிக்கை எடுக்காதிருந்தால், அப்பொழுது குழுக்கள் ஒன்று கூடி ஆலோசித்து சபை நிதியிலிருந்து அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்க தீர்மானம் செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் சபை நிதியில் குறைவான பணம் இருந்து அவர்களால் உதவி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டால் அந்த விஷயத்தை விவாதித்து குழு அதற்கான முடிவெடுத்து போதகருக்கு அறிவிக்க வேண்டும். போதகர் தேவையை சந்திக்க சபையோரிடம் முறையிட வேண்டும். உதாரணமாக, நமது சகோதரர் ஜோன்ஸுக்கு ஒரு பயங்கரமான விபத்து ஏற்பட்டு அவருடைய வீடு தீக்கிரையானது. இன்றிரவு கிறிஸ்தவர் என்ற முறையில் சகோதரன் ஜோன்ஸ் தங்குவதற்கு வீட்டை மீண்டும் பெற நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு எவ்வளவு தொகை அளிக்கப் போகிறோம் என்று உறுதியெடுத்துக் கொள்வோம் என்று கூற வேண்டும். பாருங்கள், அல்லது அது வேற என்ன விஷயமா இருந்தாலும் பாருங்கள், நாம் அவ்வாறு செய்வோம். அது மேடையிலிருந்து அறிவிக்கப்படட்டும். அப்படித்தான் அதை செய்ய வேண்டும். அதன் பிறகு உறுதிப்பணம் சபையின் பொருளாளரிடம் கொடுக்கப்பட்டு அவர் மொத்த தொகையை அந்த நபரிடம் கொடுப்பார். அந்த நபருக்கு அதற்கான ஒரு ரசீதை தாருங்கள். இதற்கு வருமான வரி விலக்கு உண்டா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒன்றுக்கு வரி விலக்கு உண்டு என்று நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு அந்நியர் உள்ளே வந்து, ஒரு மனிதன் உள்ளே வந்து, என்ன நடந்தது தெரியுமா? நான் பயணம் செய்து கொண்டிருந்த போது டயர் வெடித்து விட்டது. எனக்கு ஒரு புது டயர் தேவை. ஒரு புதிய டயருக்காக இந்த இரவு காணிக்கை எடுங்கள் என்று சொன்னால் அதை செய்யக்கூடாது. கூடாது, அதை செய்யவே கூடாது. உதவி செய்ய அது தகுதி வாய்ந்தது என்று காணப்பட்டால் குழு ஒன்று கூடி ஆலோசித்து அந்த மனிதன் டயர் வாங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை அளிக்க பொருளாளரிடம் சிபாரிசு செய்ய வேண்டும். ஆனால் சபை நிதியில் பணம் குறைவாக இருந்து அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று குழு தீர்மானம் செய்தால் போதகர் இதனுடன் சம்பந்தம் கொள்ளக்கூடாது. உதவிக்காரர்கள் தான் இதை செய்ய வேண்டும். பாருங்கள், அல்லது குழுக்கள். இப்பொழுது உதவி செய்ய வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கப்பட்டால் அதை போதகரிடம் அறிவியுங்கள். அப்பொழுது போதகர் காணிக்கை எடுக்கலாம். ஆனால் கவனியுங்கள், அவர் ஒரு அந்நியராயிருந்து அது ஒரு அவசர காரியமாயிருந்து அவருக்கு சிறிது பணம் தேவைப்பட்டு அது நியாயமான காரியம் என்று உங்களுக்கு தோன்றினால், இப்பொழுது இது என் கருத்து, அது ஒரு நியாயமான காரியமாக இருந்தால், அது நியாயமான காரியம் என்று நீங்கள் அறிந்திருந்தால் மட்டுமே நீங்கள் என் வீட்டிற்கு சென்று அங்குள்ள என் கணக்கு புத்தகங்களை புரட்டி பார்ப்பீர்களானால், ஜனங்கள் என்னிடம் வந்து நான் இன்னென்ன சபையை சேர்ந்த சங்க இன்னார் இன்னார், வழியில் எனக்கு தொல்லை ஏற்பட்டது, எனக்கு ஒரு ஜோடு புது டயர்கள் வேண்டும் என்று கேட்கின்றனர். நான் அப்பொழுதுதான் கூட்டங்களை முடித்துவிட்டு காணிக்கையுடன் திரும்பி வந்துள்ளேன் என்று அவர்கள் அறிந்துள்ளனர். டயர்கள் வாங்குவதற்கு அவர் கேட்கும் பணத்தை நான் கொடுத்து விடுவேன். ஆனால் பார்க்க போனால் அப்படிப்பட்ட ஒரு போதகர் அந்த இடத்தில் இருந்திருக்கவே மாட்டார். இவ்வாறு இத்தனை ஆண்டுகளாக 10,000-20,000 டாலர்களை நான் அவர்கள் யார் என்றும் எங்கிருந்து வருகிறார்கள் என்றும் அறியாமலேயே கொடுத்திருக்கிறேன். ஆனால் பிறகு பார்க்கும்போது மற்ற போதகர்களும் அவர் என்னையும் கூட இன்னென்ன வெவ்வேறு காரணத்துக்கு பணம் கேட்டு ஏமாற்றி விட்டார் என்கின்றனர். இப்பொழுது சபை அந்நியர்களுக்கு பொறுப்பாளிகள் அல்ல, தங்கள் சொந்த அங்கத்தினருக்கு மாத்திரமே. அது உண்மை, அவர்கள் தங்கள் சொந்தமானவர்களுக்கு மாத்திரமே பொறுப்பாளிகள். ஆனால் தகுதியுள்ள காரணம் இருக்குமானால், உங்கள் தர்மகர்த்தாக்கள், பாருங்கள், ஒரு நிமிடம் பொறுங்கள், அங்குள்ள கார் இந்த மனிதனுடையதே, அது நடந்தது என்பது உண்மையே, அவர் நமது சபையை சேர்ந்தவர் அல்ல, பாருங்கள், ஆனாலும் அது நடந்துள்ளது என்று கூறி அயலாரை பற்றி விசேஷமாக சிபாரிசு செய்ய விரும்பினால், நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, பாருங்கள், நமக்கு சொந்தமான ஜனங்கள் அல்ல, நமக்கு சொந்தமான ஜனங்களின் தேவைகள் அவர்களுடைய சகோதரின் மத்தியில் இங்கு அறிவிக்கப்படலாம், பாருங்கள். ஆனால் வெளியிலிருந்து ஒருவர் வந்து அவர் பசியாயிருப்பதாக கூறினால், உங்களில் யாராயிலும் தன்னுடைய சட்டைப்பையில் கை போட்டு அவருக்கு பண உதவி செய்ய விரும்பினால் அது உங்களை பொறுத்தது. ஆனால் நான் சபையில் உள்ளவர்களை குறித்து கூறுகிறேன். சபையில் உள்ளவர்கள் நன்கொடை அளிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டால், உண்மையாகவே இங்கு பிரசங்கிக்க ஒரு சுவிசேஷகர் வந்தால், அப்பொழுது நீங்கள் எடுக்கலாம். அவர் வருவதற்கு முன்பே அவருக்கு நீங்கள் காணிக்கை அளிப்பீர்கள், அல்லது சம்பளம் அளிப்பீர்கள், அல்லது அவர் எதை விரும்புகிறாரோ அதை செய்வீர்கள் என்று முன்கூட்டியே தீர்மானம் செய்து விடுகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் வெளியிலிருந்து வந்த ஒரு நபர் இங்கு இருக்க அது ஒரு நியாயமான காரணமாக இருந்தால், குழு உதவி செய்ய இணங்கி அதை போதகருக்கு தெரிவித்தால், போதகர், ஒரு குறிப்பிட்ட நபர் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், அவரை நமக்கு தெரியாது, அவர் இங்கு வந்து நம்மிடம் உதவி கேட்டிருக்கிறார், அவருடைய பிள்ளைகள் பசியால் வாடுவதாக அவர் கூறுகிறார், நமக்கு நேரமில்லை, அவர் கூறுவதை விசாரணை செய்ய நமக்கு நேரம் இருக்கவில்லை என்று கூற வேண்டும், புரிகிறதா? அப்படி ஏதாவது இருக்குமானால், அப்பொழுது நம்மை சேர்ந்தவர்களுக்கு இவ்வாறு ஏதாவது ஒன்று எழுந்தால் நமது உதவிக்காரர்கள் சென்று விசாரிக்கலாம். பாருங்கள், அது உதவிக்கு பாத்திரமாக இருந்தால் அப்பொழுது உதவி செய்யுங்கள். தகுதி இல்லாமல் போனால் அதற்கு உதவி செய்யாதீர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டியதில்லை. ஆனால் அது வெளியிலிருந்து இங்கு வந்துள்ள ஒரு மனிதனாக இருந்தால், போதகர் சபையோரிடம், தர்மகர்த்தாக்கள் குழு இந்த நபரை தெரியாது என்று என்னிடம் கூறினர். அந்த மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், அவருடைய பெயர் ஜிம் ஜோன்ஸ் என்பதாக அவர் கூறுகிறார், அல்லது அது வேறென்ன பெயராகவும் இருக்கலாம். அவர் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். திரு ஜோன்ஸ் அவர்களே, நீங்கள் எழுமி நிற்பீர்களா? இப்பொழுது திரு ஜோன்ஸ், ஆராதனையின் முடிவில் நீங்கள் வெளியே செல்லும் போது அங்கு பின்பக்க வாசலில் நில்லுங்கள். இந்த மனிதனுக்கு ஏதாவது ஒன்று செய்ய உங்கள் இருதயங்களில் எவரேனும் ஏவப்பட்டால், நீங்கள் வெளியே செல்லும் போது அதை செய்யுங்கள் என்று கூற வேண்டும். இப்பொழுது புரிந்து விட்டதா? இதை உங்கள் ஒலிநடாவில் பதிவு செய்து கொண்டீர்களா? ஒலிப்பதிவு செய்பவர்கள் ஒருவர், சகோதரன் காலின்ஸ், ஒலிப்பதிவு செய்யவில்லை. அந்த மேற்கோளை நான் மறுபடியும் கூற விரும்புகிறேன். ஏனெனில் அவர் உதவிக்காரர்களில் ஒருவர். வெளியிலிருந்து யாராகிலும் ஒரு மனிதன் உங்களிடம் வந்து அவருக்கு அவசர உதவி தேவைப்பட்டு சபையிலிருந்து காணிக்கை பெற விரும்பினால், தர்மகர்த்தாக்கள் அல்லது உதவிக்காரர்கள் ஒன்று கூடி ஆலோசித்து தீர்மானம் எடுத்து அதை இந்த விதமாக செய்யலாம் என்று போதகரிடம் கூறக்கடவர்கள். அப்பொழுது போதகர் அந்த மனிதனின் பெயரை சொல்லி, இவரை நமக்கு தெரியாது, நம்மை சேர்ந்தவர்களுக்கு காணிக்கை எடுப்பதற்கு முன்பாக அதை நாம் விசாரித்து அறிவது நமது கொள்கையாகும். ஆனால் இங்குள்ள மனிதர் பணம் இல்லாமல் கஷ்டப்படுவதாகவும், அவருக்கு ஒரு அவசர நிலை இருப்பதாகவும், பிள்ளைகள் வியாதிப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு மருந்து வாங்க அல்லது எதுவாயிருப்பினும் சரி, அவர் இங்கு நின்று கொண்டிருக்கிறார். ஐயா, நீங்கள் இருப்பீர்களா? பாருங்கள், ஜனங்களாகி நீங்கள் அவர் யார் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆராதனை முடிந்தவுடன் இந்த மனிதன் முன்வாசலில் நிற்பார். நீங்கள் வெளியே செல்லும் போது அவர் உதவி செய்யும்படி உணர்ந்தால் செய்யலாம். நாங்கள் சபையில் இதை அறிவிக்க மாத்திரம் செய்கிறோம் என்று கூற வேண்டும். நீங்கள் அதற்கு அங்கீகாரம் அளிக்கவில்லை, நீங்கள் அதை அறிவிக்க மாத்திரம் செய்கிறீர்கள். பாருங்கள், அது அந்நியருக்கு அளிக்கப்படும் உபச்சாரம். பாருங்கள், இப்பொழுது புரிகின்றதா? சரி, அதுவே அந்த கேள்விக்கான தீர்வு என நான் கருதுகிறேன்.
What about the tapes? It's got a question mark.
ஒலி நாடாக்களை குறித்து என்ன? இப்பொழுது அது இப்படி. ஒலி நாடாக்களை குறித்து என்ன? அது கேள்விக்குறியை கொண்டுள்ளது. அநேகர் அலுவலகத்துக்கு கடிதம் எழுதி ஒலி நாடாக்களின் பேரில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து உங்களை கேள்வி கூறுகின்றனர். மேலும் திரு மக்கையர் ஒலி நாடாக்களின் விற்பனைக்கு உரிமை தொகை வழங்கிக் கொண்டிருக்கையில் மற்றவர்கள் சபையில் ஒலி நாடாக்களை விற்கின்றனர்.
All right. The tapes is by contract.
சரி, ஒலிநாடாக்களின் பதிவு ஒரு ஒப்பந்தத்தின் பேரில் உள்ளது. அந்த ஒப்பந்தம் எப்பொழுது முடிவடைகிறது என்று எனக்கு தெரியாது. அது தர்மகர்த்தாக்களின் பொறுப்பு. உதவிக்காரர்கள் அல்ல தர்மகர்த்தாக்கள், போதகர் அல்ல
தர்மகர்த்தாக்கள்.
நான் கேள்விப்பட்டபடி தர்மகர்த்தாக்களே அவர்களே இந்த ஒப்பந்தத்தை எழுதுகின்றனர். நான் தவறாக இருந்தால் தர்மகர்த்தாக்களே என்னை திருத்தி ஒலிநாடா பதிவு செய்பவருடன் இந்த தர்மகர்த்தாக்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கின்றனர். ஒரு உரிமையின் பேரில் ஒலிநாடாக்கள் பதிவு
செய்யப்படுகின்றன.
உரிமை பெற்றவரின் அனுமதியின்றி யாரும் ஒலிநாடாக்களை பதிவு செய்யவோ அவைகளை விற்கவோ கூடாது. ஏனெனில் சட்டம் அப்படித்தான் கூறுகிறது. அதாவது அது உரிமை பெற்றவரின் உரிமையாய் உள்ளது. பாருங்கள், உரிமை பெற்றவர் இன்னார் இன்னார் ஒலிப்பதிவு செய்ய அனுமதிப்பது அவரை பொறுத்த விஷயம். எல்லோருமே ஒலிப்பதிவு செய்யும்படி அனுமதிக்க அவர் விரும்புவாரே ஆனால் அது அவரை பொறுத்தது. எல்லோரையுமே ஒலிநாடாக்களை விற்கும்படி அனுமதிக்க விரும்பினால் அது உரிமையை பெற்றுள்ள நபரை பொறுத்தது. ஒலிநாடாக்களை பதிவு செய்து விற்க உரிமை பெற்றவர் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு கையொப்பமிட்ட அதிகாரத்தை எடுத்து வடிவில் வழங்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுது அவரை சட்டப்படி தெளிவாக செய்கிறார். அந்த மனிதன் அதிகாரம் பெறாமல் இருந்தால் உரிமை பெற்றவர் அவரை தண்டனைக்குள்ளாக்க முடியும். அவர் தொல்லை விளைவிக்கக்கூடிய ஒரு தீய மனிதனாக இருந்தால் அவரால் உண்மையாகவே அப்படி செய்ய முடியும். அந்த உரிமை பத்திரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அது ஒரு பதிப்புரிமையை போன்றது. நீங்கள் பாருங்கள், அதே காரியம்தான். நீங்கள் அதை செய்ய அனுமதிக்கப்படவில்லை. அப்படி மீறி அதை செய்தால் ஒரு பெரிய அபராதம் விதிக்கப்படும். ஒலிப்பதிவு செய்யும் மற்றவர்கள் ஒரு காலத்தில் மக்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கக்கூடும். அவர்தான் ஒலிநாடாக்கள் பதிவு செய்வதற்கு உரிமை தொகை வழங்குபவர். இப்பொழுது இதை குறித்து எனக்கு தெரியாது. ஏனெனில் இவை என்னவென்றும் இது யாரை குறிப்பிடுகிறது என்றும் அறிந்து கொள்ள நான் போதிய நாட்கள் உங்களுடன் தங்கியிருப்பதில்லை. திரு மக்கையருக்கு இப்பொழுதும் அந்த உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். ஏனெனில் நான் வசிக்கும் அரிசோனாவில் அவர்கள் இப்பொழுதும் கலிபோர்னியாவில் இருந்து இந்த ஒலிநாடாக்களை வாங்குவதாக கேள்விப்படுகிறேன். சகோதரன் சாத்மன் என்பவர் திரு மக்கையரின் மாமனார். இங்குள்ள சபையில் உள்ள நமது சகோதரன் திரு மக்கையர் இப்பொழுதும் ஒலிப்பதிவுக்கான உரிமை பெற்றிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது ஒலிநாடாக்கள் தயார் செய்யும் விஷயத்தில் சில காலமாக புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சபையின் பொருளாதாரத்துடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் ஏதாகிலும் புகார் வருமானால் அதை சரிபடுத்த தர்மகர்த்தாக்கள் கடமைப்பட்டிருக்கின்றனர். புரிகிறதா? எக்காரணத்தை கொண்டும் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்பொழுது நீங்கள் காணலாம் இந்த அட்டையில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்றால், அவர்கள் அலுவலகத்துக்கு கடிதம் எழுதி உங்களை குறை கூறி கொண்டிருக்கின்றனர். வெளிப்படையாக கூறினால் இதை குறித்து எனக்கு பல கடிதங்கள் வந்துள்ளன. அவர்களால் ஏன் ஒலிநாடாக்களை பெற முடியவில்லை என்று நான் அறிய விரும்புகிறேன். அதற்காக உரிமை அளிக்கப்பட்டவருடன் நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அறிவேன். அதை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் ஒலிநாடாக்கள் அதனுடன் சம்பந்தம் கொள்ள நான் விரும்பவில்லை. சுவிசேஷத்தை மேலும் அறிவிக்க யாராகிலும் இந்த ஒலிநாடாக்களை உபயோகப்படுத்தக்கூடுமானால் ஆமேன். ஆனால் முதலில் சகோதரன் ராபர்ட்சனும் மற்றவர்களும் ஒலிநாடாக்களை பதிவு செய்தனர். பிறகு சகோதரன் பீலரும் இன்னும் அநேகரும் அவைகளை பதிவு செய்தனர். அதன் பிறகு அநேக ஆண்டுகளாய் இரண்டு பையன்கள் சகோதரன் மெர்சியரும் சகோதரன் கோடும் பதிவு செய்து வந்தனர். அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் புகார்கள் வந்துள்ளன. ஆனால் அண்மையில் ஒலிநாடாக்களை பெற முடியவில்லை என்று அதிகமான புகார்கள் வருவதாக தோன்றுகிறது. இதை குறித்து ஜனங்கள் நாடு முழுவதிலும் இருந்து தொலைபேசியின் மூலம் என்னிடம் புகார் செய்துள்ளனர். வேறொரு காரியம் என்னவெனில், ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒலிநாடாவின் மீது பதிவு செய்து அவைகளை கேட்கும் போது ஒரு நிமிடம் ஒன்றும் மற்றொரு நிமிடம் வேறொன்றும் உள்ளது. அதன் விளைவாக அவர்கள் ஒன்றுமே புரிந்து கொள்ள முடிவதில்லை. இந்த ஒலிநாடாக்களை விலை கொடுத்து வாங்குபவர்கள் தரமான ஒலிநாடாக்களை பெறுதல் அவசியம். அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள ஒலிநாடாக்களை பதிவு செய்து விநியோகம் செய்வோர் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஆனால் நமது வாடிக்கையாளர்களும் நமது சகோதரரும் நமது சகோதரரே நமது வாடிக்கையாளர்கள் முதல் தரமான ஒலிநாடாக்களை பெறுகின்றார்களா என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஜனங்கள் திருப்தி அடைகின்றார்களா என்று தர்மகர்த்தாக்களாகி நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு திருப்தி இல்லாமல் போனால் அவர்களுடைய பணம் உடனே திரும்ப செலுத்தப்பட வேண்டும். ஒருவர் என்னை தொலைபேசியில் கூப்பிட்டு இந்த ஒலிநாடாக்களுக்காக பல மாதங்களாக காத்திருப்பதாக கூறினார். இதற்கு திரு வக்கையர் என்ன சொல்லுவார் என்று எனக்கு தெரியவில்லை. அதை குறித்து நான் ஒன்றுமே அறியாதிருக்கிறபடியால் எனக்கு இதை குறித்து ஒன்றுமே தெரியாது. இதை குறித்து அறிந்திருப்பது என்பது வேலையில்லை. அது ஒலிநாடா விநியோகம் செய்பவர் மற்றும் தர்மகர்த்தாக்களின் வேலையாயுள்ளது. இதில் நான் தலையிட முயலவில்லை. ஆனால் இதை குறித்த சட்டம் என்னவென்று உங்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறேன். புரிகிறதா? இந்த ஒளிநாடாக்களை அனுப்புவதை குறித்த விதிமுறை என்னவெனில், விண்ணப்பம் செய்யும் அந்த இடத்திலிருந்து 2, 3, 4, 5 நாட்களுக்குள் அவை தபாலில் அனுப்பப்பட வேண்டும். இந்த கொள்முதல் ஆணைகள் அதற்குள் நிறைவேற்றாமல் போனால் அளிக்கப்பட்ட உரிமையை எந்த நேரத்திலும் ரத்து செய்து விடலாம். புரிகிறதா? 6 மாதங்களுக்கு அல்லது ஓராண்டுக்கு ஒருமுறை இந்த உரிமை ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட வேண்டும். இந்த ஒப்பந்தம் எப்பொழுது புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று பத்திரத்தில் எழுதப்பட்டுள்ளதோ அந்த குறிப்பிட்ட தேதியில் அது புதுப்பிக்கப்பட வேண்டும். ஒளிநாடாக்களை குறித்த உரிமை பெற விண்ணப்பித்தவர்களுக்கு அந்த தேதியை முன்கூட்டியே அறிவித்து அவர்களை வரும்படி செய்து அவர்களுடன் பேசி முடிவெடுத்து உரிமை ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டும். இப்பொழுது இந்த கொள்முதல் ஆணைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். புரிகிறதா? புகார்கள் வந்துள்ளதால் அவை சரியான விதத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். அவர்கள் லியோவையும் ஜீனையும் குறித்து புகார் செய்தனர். இப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரையும் குறித்தும், சகோதரன் மக்கையரை குறித்தும் புகார் செய்கின்றனர். வேறொருவரை குறித்தும் அவர்கள் புகார் செய்யக்கூடும். ஆனால் அவர்கள் புகார் செய்ய காரணம் என்னவென்பதை நாம் கண்டுபிடிப்போம். ஒளிநாடாக்களை கேட்டு டஜன் கணக்கில் கடிதங்கள் வந்து அனுப்ப வேண்டிய ஒளிநாடாக்கள் பெட்டி பெட்டியாய் குவிந்து போனால் பாருங்கள், அதற்கான பழிச்சொல் ஒளிநாடாவை தயாரிப்பவர் மேல் அல்ல, அது என் மேல் விடுகிறது. அவர்கள் அதை குறித்து எப்பொழுதும் என்னிடம் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கிறிஸ்தவன் என்னும் முறையில் கட்டணம் செலுத்தும் ஜனங்கள் அதை பெற்றுக் கொள்கிறார்களா என்று கவனிப்பது என் மேல் விழுந்த கடமையாகும். அவர்கள் அதை பெற்றுக் கொள்கிறார்களா என்பதை தர்மகர்த்தாக்களாகி நீங்களும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர்கள் ஒளிநாடாக்களின் விலையை உயர்த்தி தரமான ஒளிநாடாக்களையும் தரமான எந்திரங்களையும் வாங்கினால் பரவாயில்லை, ஆனால் சரியான விதத்தில் ஒளிநாடாவை தயார் செய்யும் ஒருவர் நமக்கு அவசியம். அதுதான் நமது குறிக்கோள். ஒளிநாடா சரியான விதத்தில் தயார் செய்யப்பட வேண்டும். வாடிக்கையாளர் திருப்தி அடைய வேண்டும், இல்லை என்றால் முழுவதையும் நிறுத்திவிடுங்கள். நாம் ஒளிநாடாக்களை தயார் செய்ய வேண்டாம். விருப்பமுள்ளவர் எவரும் வந்து பதிவு செய்து கொள்ளட்டும். ஆனால் அவர்கள் அதற்காக ஒரு விலையை குறித்திருப்பார்களானால் அவர்கள் கொடுத்த விலைக்கு ஒளிநாடாக்களை பெறுகின்றனரா என்று கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் அதுவே கிறிஸ்தவ மார்க்கம். அதை காட்டிலும் நீங்கள் அவர்கள் சுவிசேஷத்தை கேட்க இங்கு வரும்போது எனக்கு தெரிந்த மட்டில் சிறந்ததை அவர்களுக்கு அளிக்க விரும்புகிறேன். அவர்கள் இங்கு வரும்போது நீங்கள் எல்லோரும் எல்லாவற்றையும் சரிவர செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த காரணத்தினால் தான் உதவிக்காரர்கள் தர்மகர்த்தாக்கள் போலவர்களாகிய உங்களிடம் இன்றிரவு இதன் ஒவ்வொரு எழுத்தையும் பின்பற்ற வேண்டும் என்று அறிவுரை கூறுகிறேன். ஏனெனில் தேவனை கண்டுகொள்ளவே ஜனங்கள் இங்கு வருகின்றனர். இவை அனைத்தையும் நாம் ஒழுங்கின்படி வைத்திருக்க வேண்டும். மேலும் இந்த ஒளிநாடாக்களின் விவகாரத்தை சரிபடுத்த வேண்டும். அவர்கள் விலையை உயர்த்த வேண்டுமானால் இப்பொழுது இரண்டாம் தரம் ஒளிநாடாக்களை பதிவு செய்து கொண்டிருந்தால் தரமான ஒளிநாடாக்களை வாங்குங்கள். அதற்காக விலையை உயர்த்தினாலும் பரவாயில்லை, அவர்கள் கொடுக்கும் விலைக்கு ஏற்றதை பெற்றுக் கொள்ளட்டும். உரிமை தொகையில் எனக்கு ஒரு பைசா கூட பெற வேண்டும் என்று விருப்பம் இல்லை. அவ்வாறே இந்த கூடாரமும் விருப்பம் கொண்டிருக்கவில்லை. நீங்கள் விருப்பம் கொள்ளக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். இந்த உரிமை தொகையில் விருப்பம் கொள்ளக்கூடாது. அவர்கள் ஒளிநாடாக்களை இங்கு பதிவு செய்வதன் காரணமாக ஒரு சிறு உரிமை தொகையை வழங்கினால் அதை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். சட்ட பிரகாரம் ஒரு குறிப்பிட்ட உரிமை தொகையை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கூறினர். திரு மில்லருக்கும் மற்றவர்களுக்கும் விளக்கினார். அதை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியதா இருக்கின்றது. அதற்கும் எனக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை. நீங்கள் கலந்தாலோசித்து இதை கவனித்துக் கொள்ளுங்கள். அது அனைத்தையும் என்னால் கவனித்துக் கொள்ள முடியாது. அதை நடத்த வேண்டிய முறையை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதாவது நடத்த வேண்டிய முறை என்று நான் கூறினதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இதை நாம் சரியான விதத்தில் நடத்த விரும்புகிறோம். ஒளிநாடாக்களை தயாரிக்க இப்பொழுது உள்ளதை காட்டிலும் நல்ல இயந்திரம் தேவைப்பட்டால் அதை வாங்குங்கள். நான் அவர்களிடம் கூறினேன். நான் சுவிசேஷ ஊழியத்துக்கு வெளியே செல்வதற்கு முன்பாக நான் என் பிரசங்களை அங்கு பிரசங்கிக்கப் போகிறேன் என்று முன்கூட்டியே அறிவித்து விடுகிறேன். அவை ஏற்கனவே இங்கு அறிவிக்கப்படும் என்று உங்கள் அனைவருக்கும் நான் வாக்களித்தேன். அதை நான் மறுபடியும் ஞாயிறு இரவு ஒலிப்பதிவு செய்யப் போகிறேன். அதாவது ஒரு புது செய்தியை நான் முதலில் இந்த கூடாரத்தில் தான் பிரசங்கிப்பேன். ஏனெனில் இங்கு அவர்கள் மற்ற இடங்களை காட்டிலும் சிறந்த முறையில் ஒலிப்பதிவு செய்கின்றனர் என்று உங்களுக்கு அது ஞாபகம் உள்ளதா? இங்கு நான் என் செய்திகளை பிரசங்கிக்க வரும்போது ஒளிநாடா பதிவு செய்வருடன் எந்த ஆராதனைகளில் எதை பிரசங்கிப்பேன் என்பதை அறிவித்து விடுகிறேன். என்னிடம் எவைகளை நீங்கள் என்ன பிரசங்கம் செய்ய போகிறீர்கள் என்று கேட்கின்றனர். நான் அவரிடம் இந்த இரவு இன்னதன் பேரில் பிரசங்கம் செய்வேன், இந்த இரவு இன்னதன் பேரில் என்று கூறிவிடுகிறேன். எனவே வெளியே நடக்கும் கூட்டங்களில் பதிவு செய்வதை காட்டிலும் சிறந்த முறையில் பதிவு செய்து வாடிக்கையாளர்கள் வாங்குவதற்கு ஆயத்தப்படுத்துகின்றனர். இந்த கூடாரத்தில் ஒலி அமைப்பு நன்றாய் உள்ளதால் இவை சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன. புரிகிறதா? இப்பொழுது இந்த பெரிய சுவிசேஷ ஊழியங்களுக்கு நான் செல்லும் போது வெளிநாடுகளில் என்ன பிரசங்கம் செய்ய போகிறேன் என்பதை குறித்து நான் திட்டவட்டமாக கூற முடியாது. நீங்கள் பாருங்கள், இதுவே நான் பிரசங்கிக்கும் முதலாம் செய்தியாக இருக்கும் என்று என்னால் கூற இயலாது. காரணம், நீங்கள் திரும்ப திரும்ப பிரசங்கிக்கும் சில செய்திகள் நீங்கள் ஏற்கனவே கேட்டுள்ள அது உங்களுக்கு பழையதாகி விடுகிறது. அதை கேட்பவர்களுக்கும் அது பழையதாகி விடுகிறது. எனவே நீங்கள் வித்தியாசமான ஒன்றை செய்து நீங்கள் பாருங்கள், அந்த இடத்துக்கு தேவையான செய்தி அளிக்க வேண்டியதாக உள்ளது. அவர்கள் வெளிநாட்டு ஊழியத்திலும் இந்த கருவியை உபயோகித்தால் ஒளிநாடாக்கள் துல்லியமாக பதிவாகும். நீங்கள் நல்ல ஒளிநாடாக்களை தயாரித்து அனுப்புவதற்கு முன்பு அவைகளை போட்டு சரிபார்த்து அனுப்புங்கள். இல்லை என்றால் முழுவதையுமே நிறுத்திவிடுங்கள். நமக்கு அதனுடன் யாதொரு தொடர்பும் வேண்டாம். ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த ஒளிநாடாக்களை பதிவு செய்து கொள்ளட்டும். புரிகிறதா? தொடர்ந்து செய்ய விரும்பினால் புகார் எதுவுமே இல்லாதபடி இதை சரிவர செய்யுங்கள். பாருங்கள், நமக்கு புகார்கள் எதுவும் இருக்கக்கூடாது. ஒரு புகார் இருக்குமானால் அதை கவனித்து சரிபடுத்துவோம். இப்பொழுது நான் கூடுமான வரைக்கும் வேகமாக முடிக்கிறேன். பில்லியிடம் இங்கே 2 இல்லை 3 கேள்விகள் உள்ளன. அதன் பிறகு நாம் முடித்து விடுவோம்.
சகோதரன்
பிரணாமே, சபையில் ஒழுங்கை நிலைநாட்ட ஒரு உதவிக்காரர் எவ்வளவு தூரம் செல்லலாம்? நாங்கள் ஒழுங்கை நிலைநாட்டலாமா, அல்லது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சகோதரன் நெவில் எங்களிடம் கூறும் வரைக்கும் காத்திருக்க வேண்டுமா? அது சகோதரன் நெவிலின் வேலை அல்ல, அது உங்களுடைய வேலை. பாருங்கள், நீங்கள் சகோதரன் நெவிலிடம் அவர் என்ன பிரசங்கிக்க வேண்டும், எப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்று நீங்கள் கூற வேண்டியதில்லை. பாருங்கள், அது உங்களுடைய வேலை. உதவிக்காரராகி நீங்கள் அதை செய்ய வேண்டும். அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அது சகோதரர் நெவிலுடன் சம்பந்தப்பட்டதல்ல, அது உங்களுடைய வேலை. புரிகிறதா? தெருவில் உள்ள ஒரு காவல்காரன் காரின் பின்பக்கத்தில் உள்ள பொருளை திருடும் ஒரு மனிதனை காணும் போது அவன் நகராண்மை கழக தலைவரை அழைத்து, நகராண்மை கழக தலைவரே, மதிப்புக்குரியவரே, ஐயா, இந்த காவற்படையில் நான் உமக்காக வேலை செய்கிறேன். இங்கே தெருவிலே ஒரு மனிதன் நேற்றிரவு அவன் காரின் டயர்களை திருடுவதை கண்டேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று வியக்கிறேன். அதை குறித்து உடைய கருத்து என்ன என்று கேட்க வேண்டுமா என்ன? பாருங்கள் பாருங்கள், அது புத்திசாலித்தனம் அல்ல. அது அவ்வாறு இருக்குமா? இருக்காது ஐயா. அவன் தவறு செய்தால் அவனை கைது செய்ய வேண்டும். அவ்வாறே சபையில் யாராயிலும் தவறு செய்வதை நீங்கள் காணும் போது அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களிடம் நல்ல விதமாக பேசுங்கள். அதிகார தோரணையில் பேச வேண்டாம். அவர்கள் செவி கொடுக்க மறுத்தால் நீங்கள் சொல்வதை அவர்கள் அறிந்து கொள்ளும் விதத்தில் சொல்லுங்கள். புரிகிறதா? உதாரணமாக, ஒரு பிள்ளை தவறாக நடந்து கொள்வதை காணும் போது, நடந்து உன் இடத்துக்கு போ என்று சொல்லுங்கள். உதவிக்காரர்களே, உங்கள் இடத்தில் இருங்கள். நீங்கள் நான்கு பேர், இரண்டு பேர் முன்பாகத்திலும் அல்லது ஏதோ ஒரு மூலைகளில் அப்படி எங்காவது ஒரு இடத்தில் நில்லுங்கள். உன்னிப்பாக கவனியுங்கள். ஏனெனில் குற்றவாளிகள் போன்றவர்கள் உள்ளே நுழைய வழி உண்டு. பாருங்கள், நீங்கள் ஜாக்கிரதையா இருந்து உங்கள் இடத்துக்கு சென்று அங்கேயே இருங்கள். அதுவே உங்கள் இருக்கை. அல்லது ஒரு சுவரின் பக்கம் நின்று கொண்டு உள்ளே வரும் ஒவ்வொருவரையும் ஜாக்கிரதையாக கவனியுங்கள். ஒரு உதவிக்காரர் தேவனுடைய வீட்டை பாதுகாக்கிறவர். யாராகிலும் உள்ளே வரும்போது அவர்களுடன் பேசுங்கள். அவர்களை வரவேற்க அங்கு இருங்கள். அவர்களுடன் கைகுலுக்குங்கள். நீங்கள் காவல்காரர், உங்களுக்கு நாங்கள் கழிவறையை காண்பிக்கட்டுமா, அல்லது நீங்கள் தயவு செய்து உட்கார்வீர்களா, அல்லது நாங்கள் உங்களுக்கு ஒரு பாட்டு புத்தகம் அல்லது ஏதாவது ஒன்றை கொடுக்கலாமா, அல்லது நீங்கள் இங்கு கத்தருக்குள் கலிகூர்ந்து ஜெபிக்க விரும்புகிறோம், நீங்கள் இந்திரவு இங்கு வந்திருப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. அவர்களை உட்கார பிரியமா, அல்லது பின்னால் உட்கார்ந்து கொள்கிறீர்களா? ஒரு இடத்துக்கு அழைத்து செல்லுங்கள். அது உபச்சாரம். ஒரு காவல்காரன், அதாவது உதவிக்காரன், ராணுவத்தினருக்கு உள்ள ராணுவ காவல்காரன் போன்றவர். மரியாதையுடனும் அவசியப்பட்டால் அதிகாரத்துடன் நடந்து கொள்வது. புரிகிறதா? ராணுவ காவல்காரன் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியும். அவன் தன் அதிகாரத்தை பயன்படுத்தினால் அது ஒரு ராணுவ குருவானவரை போல என்று நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், அது மரியாதையுடன் நடந்து கொள்ளுதல் ஒவ்வொரு காரியத்திலுமே. ஆனால் அவருக்கு அதிகாரம் உள்ளது. பாருங்கள், நீங்கள் அவரிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், பணியில் புதிதான ஒரு ஒழுங்கற்ற நபர் குடித்துவிட்டு வரும்போது ஒரு அதிகாரி அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை ஒழுங்குபடுத்துகிறார். அவ்வாறே உதவிக்காரரும் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களுடன் ஈடுபட வேண்டும். இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், உதவிக்காரர் ஒரு காவல்காரர். உதவிக்காரரின் உத்தியோகம் சபையில் உள்ள மற்ற எல்லா உத்தியோகங்களை விட மிக கண்டிப்பு வாய்ந்தது. உதவிக்காரரின் உத்தியோகத்தை காட்டிலும் மிக கண்டிப்பான உத்தியோகத்தை நான் அறியேன். அது உண்மை. ஏனெனில் அவர் பெற்றுள்ள அவருடைய வேலை பெரியது. அவர் தேவனுடைய மனிதன். போதகர் தேவனுடைய மனிதனாக இருப்பது போல் இவரும் தேவனுடைய மனிதன். நிச்சயமாகவே அவர் தேவனுடைய மனிதனே. அவர் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறார். தர்மகர்த்தாக்கள் ஒரே காரியம் என்னவெனில், அவர்கள் பொருளாதாரத்தை கவனித்துக் கொள்ள தேவனால் அந்த வேலையில் அமர்த்தப்பட்டவர்கள். நான் ஒளிநாடாக்களை குறித்து உங்களிடம் கூறினேன். இன்னும் நடந்து கொண்டிருக்கும் மற்ற காரியங்கள், கட்டிடங்கள், பழுதுபார்த்தல், இவைகளுக்கு பணம் வழங்குதல், சொத்துக்கள், பணம் போன்றவைகளை கவனித்துக் கொள்ளவே தர்மகர்த்தாக்கள் உள்ளனர். உதவிக்காரர்கள் இதில் சம்பந்தப்படக்கூடாது. அவ்வாறே தர்மகர்த்தாக்களும் உதவிக்காரர்கள் உத்தியோகத்தில் தலையிடக்கூடாது. ஆனால் உதவிக்காரர்கள் வேண்டுமானால் தர்மகர்த்தாக்களின் உதவியை ஏதாவது ஒன்றில் நாடலாம். அவ்வாறே தர்மகர்த்தாக்களும் உதவிக்காரர்களின் உதவியை நாடலாம். நீங்கள் எல்லோரும் ஒருமித்து பணிபுரிகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு தனித்தனியே உத்தியோகம் உண்டு. புரிகிறதா? சரி, இப்பொழுது வேண்டாம், சகோதரர் நெவிலை கேட்காதீர்கள். சகோதரர் நெவில் ஏதாவது ஒன்றை செய்ய உங்களை கேட்டுக்கொண்டால் அவர் உங்கள் போதகர். நீங்கள் மரியாதையுடனும் அன்புடனும், அவர் சகோதரன் காலின், சகோதரன் நிக்கர்சன், சகோதரன் டோனி அல்லது உங்களில் யாராகிலும் ஒருவர் பின்னால் மூலையில் என்ன நடக்கிறது என்று தயவு செய்து பார்க்கிறாய் என்று கேட்பாரானால், அவர் உண்மையான தேவனுடைய மனிதன் என்று நீங்கள் அறிந்துள்ளபடியால் உங்கள் கடமையை செய்யுங்கள். நீங்கள் பிரணாம் கூடாரத்துக்கோ அல்லது சகோதரர் நெவிலுக்கோ அல்லது எனக்கோ ஊழியம் செய்யவில்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பாருங்கள், நீங்கள் அவருக்கு, அவர் அந்த போதகரின் பற்றை மதிப்பது போல ஊழியத்தில் நீங்கள் கொண்டுள்ள பற்றையும் மதிக்கிறார். அவர் உங்களிடமிருந்து அந்த பற்றுறுதியை எதிர்பார்க்கிறார். நமது பற்றுறுதியை நாம் காண்பிக்க வேண்டும். இப்பொழுது சில நேரங்களில் அது கடினமாகி விடுகிறது. நான் என் முழு இதயத்தோடு நேசிக்கிற ஒரு போதகர் அப்படி இருக்கிறதை காண்பது சற்று கடினமாக இருக்கிறது. அங்கு உட்கார்ந்திருக்கும் அவரிடம் வெளிப்படையாக கூற வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. ஆனால் அன்பின் வழியில் நான் கரம் கொடுத்து அவருக்கு உதவ வேண்டும். ஆனால் பாருங்கள், அவர்கள் என்னிடம் வந்து, சகோதரன் பிரணாமே, நீர் மிகவும் அருமையானவர், நீர் ஏன் ஞானஸ்தானம் மற்றும் இந்த அந்த மற்ற விஷயத்தில் நித்திய பாதுகாப்பு சர்பத்தின் வித்து போன்ற உபதேசங்களில் விட்டுக் கொடுத்து ஒத்துப்போக கூடாது என்கின்றனர். நான், சகோதரனே, உண்மை நான் நேசிக்கிறேன். ஆனால் நாம் இப்பொழுது வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு யார் சரி யார் தவறு என்று காணலாம். என்னால் அதை என்று கூறினால் பாருங்கள், அவர், ஓ, இப்பொழுது சோதன் பிரணாமே, நீ கூறுவது அனைத்தும் தவறு என்று என்னால் கூற முடியும் என்று சொல்லி பாருங்கள் கோபம் கொள்கின்றனர். அப்பொழுது நான், ஓ, நான் ஒரு காலவாறு இருக்கலாம், அப்படி இருந்தால் நிச்சயமாக நீர் எனக்கு கூறலாம், நான் எங்கு தவறாக இருக்கிறேன் என்று உமக்கு தெரியும் அல்லவா? அப்படியானால் நான் எங்கு தவறாக இருக்கிறேன் என்பதை எனக்கு காண்பீங்கள் என்கிறேன். அப்பொழுது நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். பாருங்கள், அதே காரியம் தான். ஏய், அந்த குழந்தையை உட்கார சொல்ல உனக்கு எந்த அதிகாரம் கிடையாது. உதவிக்காரர், தேவனுடைய வீட்டின் பாதுகாவலர். புரிகிறதா? இப்பொழுது நீங்கள், அவர் தேவனுடைய வீட்டை பாதுகாத்து அதை ஒழுங்காக வைக்கிறார். அப்படித்தான் வேதம் கூறுகிறது. உதவிக்காரர் செய்ய வேண்டியது வேற ஏதாவது இருந்தால் என்னிடம் வந்து கூறுங்கள். பாருங்கள், அதே காரியம், அதை செய்வது உங்கள் வேலை. ஆம், மற்றவர் அதற்கு ஆதரவு கொடுங்கள். நீங்கள் யாரையும் கேட்க தேவையில்லை, அது உங்களுடைய வேலை. நீங்கள் சகோதரர் நெவிலையோ அல்லது வேறு யாரையும் கேட்காதீர்கள். சபையானது கேட்க, அதாவது கூடாரத்துக்கு தளம் போட வேண்டும் என்று சகோதரர் நெவில் விரும்புகிறாரா என்று தர்மகர்த்தாக்கள் கேட்க தேவையில்லை. பாருங்கள், இல்லை இல்லை, அது சகோதரர் நெவிலுடன் சம்பந்தப்பட்டதல்ல, இது என்னுடனும் சம்பந்தப்பட்டதல்ல, அது உங்களுடைய விவகாரம். உதவிக்காரர்கள் கேட்க தேவையில்லை. அவ்வாறே நீங்கள் போதவரிடம், நீங்கள் எதை குறித்து பிரசங்கம் பண்ண போகின்றீர்கள், நீங்கள் இதை செய்ய நான் விரும்பவில்லை என்று சொல்வதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. அவர் தேவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறார். பாருங்கள், உங்கள் போதகர் தேவன் நமக்கு அளிக்கும் செய்தியை சகோதரர் நெவில் பிரசங்கிக்கிறார். நாம் அனைவரும் இதில் ஒன்றுபட்டிருக்கிறோம். நான் சகோதரர் நெவிலிடம் தவறான ஒன்றை கூறினால் அதற்கு தேவன் என்னை பொறுப்பாளி ஆக்குவார். அது உண்மை. பாருங்கள், எனவே தேவனே இவை அனைத்துக்கும் தலைவர். பாருங்கள், நாம் அவருடைய ராஜ்ய பிரதிநிதிகளாக நீங்கள் பாருங்கள் இந்த உத்தியோகங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். தயவு கூர்ந்து, இது அடுத்த கேள்வி. இன்னும் ஒரு கேள்வி உண்டு என்று நினைக்கிறேன், அதன் பிறகு நாம் முடித்து விடுவோம். தயவு கூர்ந்து, அந்நிய பாஷை பேசும் வரங்கள் நமது சபையில் எவ்வாறு இயங்க வேண்டும் என்று தயவு கூர்ந்து விளக்குங்கள். அதை நான் ஏற்கனவே செய்துவிட்டேன். சபை எப்பொழுது ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் அல்லது எப்பொழுது வரங்கள் இயங்க வேண்டும், இப்பொழுதுதான் நாம் அதை விவரித்தோம்.
Just how many could you see what they are?
Instruments.
எத்தனை கீரு இஸ்துமா உன்னால் அதை படிக்க முடிகிறதா? ஓ, வாத்திய கருவிகள், ஆர்கன் என்ற இசைக்கருவியும் பியானோ என்ற இசைக்கருவியும் தவிர சபையில் எத்தனை வாத்திய கருவிகள் இருக்கலாம்? அது நரம்பிசை கருவிகள் அல்லது என்ன வாத்திய கருவிகள் உள்ளதோ அதை பொறுத்தது. நீங்கள் பாருங்கள், உங்களிடம் என்ன உள்ளது என்று எனக்கு தெரியாது, இதன் அர்த்தம் என்னவென்றே எனக்கு புரியவில்லை. ஆர்கனும் பியானாவும் சபைக்கு சொந்தமானவை. பாடல் தலைவர் எக்கால கருவிகள், சிறு எக்கால கருவிகள் போன்ற வாத்திய கருவிகள் இருக்க வேண்டும் என்று பிரியப்பட்டால், சபைக்கு வருபவர் யாராகிலும் இந்த வாத்திய கருவிகளை வாசிக்க நேர்ந்தால், அவர்கள் இந்த வாத்திய குழுவில் வாசிக்க இசைந்தால், தர்மகர்த்தாக்களிடம் வாத்திய கருவிகளை வாங்க பணம் உள்ளதா என்று பார்க்க வேண்டும். அதுதான் அவர்களுடைய கேள்வி என்று நினைக்கிறேன். வாத்திய கருவிகள் வாசிப்பவர்களிடம் சொந்த வாத்திய கருவிகள் இருக்குமானால் அது அற்புதமானது. அவர்களிடம் உள்ள சொந்த வாத்திய குழுவின் உறுப்பினராக ஆக இவர்கள் விரும்பினால், இங்கு எப்பொழுதாகிலும் வந்து எப்பொழுதாகிலும் ஒருமுறை வாசித்து செல்பவர் அல்ல, அவர் சபையின் வாத்திய குழுவை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். இன்று இங்கு வாசித்து, நாளை வேறெங்கோ வாசித்து, அதற்கு அடுத்த நாள் வேறெங்கோ வாசித்து, இப்படியாக எப்பொழுதாகிலும் ஒருமுறை இங்கு வந்து சிறிது வாசிக்கும் ஒருவருக்கு சபை ஒரு எக்கால கருவியை வாங்கித்தரக்கூடாது. இல்லை ஐயா, அவர் இங்குள்ள வாத்திய குழுவை சேர்ந்திருந்தால் வாத்திய குழுவின் தலைவர் வாத்திய கருவியை வாங்கிக் கொடுக்க தர்மகர்த்தாக்களிடம் கேட்டுக்கொள்ளலாம்.
Please explain just how we are to how we deacons can keep the people just in the sanctuary before.
உதவிக்காரர்களாகிய நாங்கள் ஜனங்களை பிரகாரத்தில் முன்னும் பின்னும் தயவு செய்து விளக்குங்கள். ஓ சரி சகோதரரே, இதை நான் ஆலோசனையாக கூற விரும்புகிறேன். இது ஒரு பெரிய காரியம். இதை விவரிக்க நமக்கு அதிக நேரம் இருந்தால் நலமாயிருக்கும், ஏனெனில் இது நமக்கு முக்கியம் வாய்ந்தது. பாருங்கள், இப்பொழுது சபையானது அவருக்கு விருப்பமானால் ஜனங்கள் புரிந்து கொள்ள என்றாகிலும் ஒரு இரவு கூட்டத்துக்கு முன்பு இந்த ஒலிநாடாவை போட விரும்பினால் இதை போடுங்கள். ஒலிநாடாவின் இந்த பாகத்தை மாத்திரம், முழு ஒலிநாடாவையும் அல்ல, இதை மாத்திரம், இந்த ஒலிநாடாவின் ஒரு குறிப்பிட்ட பாகத்தை ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நீங்கள் கேட்க விரும்பும் போது அந்த பாகம் வரும் வரைக்கும் ஒலிநாடாவை இயக்குங்கள். பாருங்கள், ஏனெனில் இது கேள்விகளை கொண்டதாய் உள்ளது.
And as I said, are the police of the church.
இப்பொழுது நான் கூறினது போன்று சபையின் உதவிக்காரர்கள், சபையின் காவல்காரர்கள், சபை என்பது பொதுவாக கூடி நட்பு கொள்வதற்கும் களியாட்டுக்களில் ஈடுபடுவதற்குமான இடமல்ல. சபை என்பது தேவனுடைய பிரகாரம். நாம் இங்கு வரும் காரணம், நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்க விரும்பினால் நான் உங்கள் வீட்டுக்கு வரலாம், அல்லது நீங்கள் என் வீட்டுக்கு வரலாம், அல்லது நீங்கள் ஒருவர் வீட்டுக்கு ஒருவர் சென்று ஒருவரை ஒருவர் சந்திக்கலாம். ஆனால் சகோதரரே, சபையில் ஓடியாடி விளையாடி பேசுவது போன்ற காரியங்களை செய்வது சரியல்ல. இங்கு நாம் வரும்போது நமது மனதில் உள்ள அனைத்தையும் அகற்றிவிட்டு வர வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் என்ன செய்வது வழக்கம் என்பதை பாருங்கள். சகோதரி கெத்தி அப்பொழுது பியானோ வாசிப்பவளாயிருந்தாள். இங்கு நான் அக்காலத்தில் போதகராக இருந்த போது பாருங்கள், நானே போதகர், உதவிக்காரர், தர்மகர்த்தா எல்லாமாக ஒரே நேரத்தில் இருந்து நானே எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக இருந்தது. புரிகிறதா? ஆனால் இப்பொழுது நீங்கள் அவ்விதம் செய்ய வேண்டிய அவசியமில்லை பாருங்கள், ஏனெனில் இவைகளை செய்ய உங்களுக்கு ஆட்கள் உள்ளனர். ஆனால் எனக்கு வாயிற்காப்போர் இருந்தது. சகோதரர் ஸ்டூவர்டும் மற்றவர்களும் வாசல் கதவண்டையில் இருப்பார்கள். அவர்கள் புத்தகங்களை அங்கே வாசல் அருகில் நாற்காலியின் மேல் அல்லது வேற ஏதாவது மேல் அடுக்கி வைத்திருப்பார்கள். யாராகிலும் உள்ளே வரும்போது அவர்களுடைய கோட்டை மாட்டும் இடத்தை அவர்களுக்கு காண்பிப்பார்கள், அல்லது அவர்கள் உட்காருவதற்கு இருக்கைகளை காண்பித்து உதவுவார்கள். அவர்களிடம் ஒரு பாட்டு புத்தகத்தை கொடுத்து ஜெவ சிந்தையில் இருக்கும்படி அவர்களை கேட்டுக்கொள்வார்கள். எல்லோரும் அமர்ந்து ஆராதனை துவங்கும் நேரம் வரைக்கும் அமைதியாக ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். புரிகிறதா? துவங்கும் நேரம் வரும்போது பியானோ இசைக்கும் சகோதரி கெத்தி எழுந்து நின்று இசையை இசைக்க துவங்குவார்கள். அப்பொழுது ஜனங்கள் ஒன்றாக சேருவார்கள். ஆர்கன் இசைப்பவள் அங்கு சென்று இனிய நல்ல இசையை இசைக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஆலோசனை கூறுகிறேன். அவரால் இங்கு வர முடியாமல் போனால் அப்பொழுது ஒலிநாடாவில் பதிவான இசையை போடுங்கள். அருமையான இனிய புனிதமான இசை கொண்ட ஒலிநாடாவை போடுங்கள். எனவே ஜனங்களிடம் கூறுங்கள், ஜனங்கள் பேசிக் கொண்டிருந்தால் உதவிக்காரர்களில் ஒருவர் பீடத்திலுள்ள ஒலிபெருக்கின் அருகில் சென்று என்று சொல்லட்டும். அவர், இங்குள்ள இந்த கூடாரத்தில் நீங்கள் வந்து ஆராதிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நாம் சத்தம் போடாமல் இசையை கேட்போம். உங்கள் இருக்கைக்கு சென்று உட்கார்ந்து பயபக்தியுடன் ஜெபித்துக் கொண்டிருங்கள். புரிகிறதா? அல்லது வேதத்தை வாசித்துக் கொண்டிருங்கள். இந்த பிரகாரத்தில் கர்த்தர் வாசம் செய்கிறார்.
And we want everybody to be real reverent and worship.
எல்லோரும் பயபக்தியுடன் இருந்து ஆராதிக்க நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் ஆராதனைக்கு முன்பு இங்கும் அங்கு ஓடி சென்று பேசிக் கொண்டிருக்க கூடாது. நீங்கள் ஒன்று கூடுங்கள். நீங்கள் கர்த்தரிடம் பேசவே இங்கு வந்திருக்கிறீர்கள். பாருங்கள், அமைதியாக ஜெபித்துக் கொண்டிருங்கள் அல்லது வேதத்தை வாசித்துக் கொண்டிருங்கள் என்று கூறட்டும். மார்பிள் சபைக்கு சென்றிருந்த போது நார்மன் வின்சென்ட் பீல் அவரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் பாருங்கள், நான் அங்கு சென்றிருந்தேன். அவர் பெரிய மனோதத்துவ ஆசிரியர் என்று உங்களுக்கு தெரியும். அவருடைய சபைக்கு நான் சென்றபோது என் கூடாரமும் இப்படி செய்தால் நலமாயிருக்கும் என்று நான் எண்ணினேன். நீங்கள் உள்ளே பிரவேசிக்கும் போது அந்த உதவிக்காரர்கள் கதவினருகில் நின்று கொண்டிருப்பதை காணலாம். அவர்கள் ஞாயிறு பள்ளித்தாளை உங்கள் கையில் கொடுத்து உங்களை உள்ளே அழைத்து செல்கின்றனர். உங்களுக்கு தெரியுமா, அவர்கள் மூன்று முறை ஆராதனை நடத்துகின்றனர். அது 400 or 500 பேர்களை மாத்திரமே கொள்ளும். நியூயார்க் ஒரு பெரிய இடம். அவரும் பிரபலமானவர். அவர்கள் ஒரு வகுப்பை 10 மணிக்கும் மற்றொரு வகுப்பை 11 மணிக்கும் நடத்தினர் என்று நான் நினைக்கிறேன். அதே பிரசங்கம் மறுபடியும் செய்யப்பட்டது. அதே ஆராதனை, அதே காகிதத்தாள். ஆனால் ஒரு ஆராதனை முடிந்தவுடனே சபையோர் வெளியே செல்வதற்கு 5 நிமிடங்கள் அளிக்கப்பட்டன என்று நான் நினைக்கிறேன். இவர்கள் வெளியே செல்லும் வரைக்கும் யாரும் உள்ளே வர முடியாது. அதன் பிறகு உதவிக்காரர்கள் கதவை திறந்து விட்டனர். அடுத்த ஆராதனைக்கு சபையோர் நிறைந்தனர். அவர்களுக்கு பழைய பெட்டி இருக்கைகள் இருந்தன. உங்களுக்கு தெரியுமா, கதவை திறந்தவுடன் அவர்கள் அப்படியே உள்ளே சென்று இருக்கைகளில் அமர்ந்தனர். பழைய காலத்து இருக்கைகள். அந்த மார்பிள் சபை 200 ஆண்டுகளாக இருந்து வருகிறது என்று நான் நினைக்கிறேன்.
You could have heard a pin drop anywhere in that church and everybody in prayer.
ஒரு குண்டூசி கீழே விழுந்தால் அதன் சத்தத்தையும் நீங்கள் அந்த சபையில் கேட்கும் அளவுக்கு அது அமைதியாக இருந்தது. ஆர்கனில் முன்னிசை இசைக்கப்படுவதற்கு முன்பு குறைந்தது அரை மணி நேரம் எல்லோரும் ஜபத்தில் தரித்திருந்தனர். பாருங்கள், இது எவ்வளவு நன்றாய் உள்ளது என்று நான் நினைத்துக் கொண்டேன். பிறகு அந்த போதகர் அந்த முன்னிசை ஏறக்குறைய அவர்கள் நீர் எவ்வளவு மகத்துவமானவர் என்று முன்னிசையை அல்லது வேறேதோ ஒரு பாடலை ஏறக்குறைய 3 or 5 நிமிடங்களுக்கு ஆர்கனில் வாசித்தார்கள் என்று நினைக்கிறேன். அதை வாசிக்க தொடங்கின போது எல்லோரும் ஜபம் செய்வதை நிறுத்திவிட்டு அந்த முன்னிசையை கேட்டுக்கொண்டிருந்தனர். பாருங்கள், அது ஜபத்தில் இருந்து முன்னிசைக்கு ஒரு மாற்றத்தை அளித்தது. அவர்கள் அதை வாசித்து முடித்த பின்பு பாடற்குழு தலைவர் பாடற்குழுவை நடத்தினார். அதன் பிறகு சபையோரும் பாடற்குழுவும் சேர்ந்து ஒரு பாடலை பாடினர். அதன் பிறகு அவர்கள் ஞாயிறு பள்ளி வகுப்புக்கு ஆயத்தமாயினர். பாருங்கள், பிறகு ஆராதனை முடிந்தது. அங்கு தெய்வீக ஆராதனையை தவிர வேறொன்றும் இருக்கவில்லை. அதற்காகவே நாம் அங்கு செல்கிறோம். நமது சபையும் அதை பின்பற்றினால் நலமாய் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதை கூற விரும்புகிறேன். நாம் அவ்விதம் செய்ய போகிறோம். பாருங்கள், அதை நாம் செய்வோமாக. யாராகிலும் செய்யும் ஒன்று அது நல்ல ஒரு காரியமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று கூறினால் அது நல்லதாக இருக்குமானால் அப்பொழுது நாமும் அதை செய்வோம். பாருங்கள், நல்ல காரியம் எதையும் நாம் தள்ளிவிட விரும்பவில்லை. அதை நாம் எப்படியும் செய்வோம். பாருங்கள், நீங்கள் சென்று அங்கு நின்று கொண்டிருங்கள். அவர்கள் காலையில் தொடங்கினால் அல்லது அந்த விதமான ஒரு காரியம் ஜனங்கள் இங்கும் அங்கும் செல்ல தொடங்கினால் யாராகிலும் ஒருவர் உதவிக்காரர்களில் ஒருவர் அங்கு சென்று இங்குள்ள கூடாரத்தின் சட்டத்திட்டம் என்னவென்றால் என்று கூறட்டும். அவர்கள் அவ்விதம் இங்கு செய்கின்றனா என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் செய்யக்கூடும், நான் இங்கு இருப்பதில்லை. நீங்கள் பாருங்கள், ஆகையால் எனக்கு தெரிவதில்லை. ஆராதனைகள் தொடங்குவதற்கு முன்பு இங்கு நான் வருவதில்லை. அவர்கள் சபைக்குள் வந்து பேச தொடங்கினால் யாராகிலும் எடுத்து சென்று ஒரு நிமிடம் என்று சொல்ல வேண்டும். பாருங்கள், ஒரு சகோதரியை அங்கு அனுப்பி இசை இசைக்கும்படி செய்யுங்கள். இசை இசைக்க யாரும் இல்லை என்றால் ஆர்கன் இசை பதிவு செய்யப்பட்ட ஒலிநாடாவை போடுங்கள். இந்த கூடாரத்தில் ஒரு புதிய நியமம் கைக்கொள்ளப்படுகிறது. ஜனங்கள் உள்ளே பிரவேசித்த பிறகு குசுகுசு என்றோ உறக்க பேசுவதோ கூடாது. பாருங்கள், இன்னும் சில நிமிடங்களில் ஆராதனை தொடங்கும். அது வரைக்கும் நீங்கள் வேதத்தை படியுங்கள் அல்லது தலைகுனிந்து மௌனமாக ஜெபியுங்கள் என்று கூறுங்கள். சில முறை அவ்விதம் செய்தால் அவர்கள் எல்லோரும் கற்றுக்கொள்வார்கள். பாருங்கள், புரிகிறதா? யாராகிலும் பேசிக் கொண்டிருப்பதை நீங்கள் கேட்கும் போது சில முறை அவிதம் செய்த பிறகு சிறிது நேரம் கழித்து யாராகிலும் ஒருவர் நீங்கள் பாருங்கள், ஒருவர் மாத்திரம் பேசிக் கொண்டிருந்து மற்றவர் எவருமே பேசாமல் இருந்தால் உதவிக்காரர்களில் ஒருவர் அவரிடம் நடந்து சென்று ஆராதனையின் போது நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்ல வேண்டும். உங்களுக்கு புரிகிறதா? பார்த்தீர்களா? பாருங்கள், இது பேசும் வீடு அல்ல, ஆராதனை செய்வதற்கான வீடு. புரிகின்றதா? அவ்வளவுதான் என்று நான் நினைக்கிறேன். தயவு செய்து விளக்குங்கள். ஆம், நான் பார்ப்போம். ஆம், உதவிக்காரர்கள் எவ்விதம் பிரகாரத்தில் என்பதை தயவு கூர்ந்து விளக்கவும். ஆம், அவ்வளவுதான், அது உண்மை, அதுதான். சரி, இப்பொழுது இதோ கடைசி கேள்வி.
Brother Branham, we have had opportunities on the beginning of the service. We've had complaints. It's wrote real little. Had complaints in it. Mm-hmm. Had complaints in the beginning of the service. We have
சகோதரன் பிரணாமே, ஆராதனையின் துவக்கத்தில் எங்களுக்கு தருணம் இருந்த போது நான் புகார் இல்லை, எங்களிடம் புகார்கள் வந்தன. இது மிகவும் சிறிய எழுத்துக்களில் எழுதப்பட்டுள்ளது. புகார்கள் வந்தன இல்லையா? ஆராதனையின் துவக்கத்தில் புகார்கள் வந்திருந்தன எங்களுக்கு. நான் பார்ப்போம், எங்களுக்கு 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 பாடல்கள், சாட்சிகள், ஜெபங்கள், ஜெப விண்ணப்பங்கள், விசேஷித்த பாடல்கள். அதன் பிறகு செய்திக்கு வரும்போது 11 மணி அல்லது அதற்கும் அதிகமாகவும் ஆகிவிடுகிறது. இதன் விளைவால் வார்த்தைக்கு அதிக நேரம் இருப்பதில்லை.
Some of the people get restless and have leave before it.
சிலர் அமைதியற்ற நிலையை அடைந்து ஆராதனை முடியும் முன்பே போய்விடுகின்றனர்.
It's please explain how many songs and what time to start the message, and sometime we have prayer request and it ends up in a
எத்தனை பாடல்கள் பாட வேண்டும், செய்தியை எத்தனை மணிக்கு தொடங்க வேண்டும் என்பதை குறித்து விவரித்து கூறுங்கள். சில நேரங்களில் எங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் இருந்து அது சாட்சி கூட்டமாக முடிவடைகிறது. சில காரியங்கள் அந்த நேரத்துக்கு சரியென்று படவில்லை. இப்பொழுது இதை நான் சரியாக படித்தேன் என்று நான் நம்புகிறேன். இதை படிக்க பில்லி இங்கே எனக்கு உதவி செய்தார். இது ஒலிநாடாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதை கேட்கும் போது நீங்கள் நமது மத்தியில் உள்ள யாராகிலும் கூட்டத்தில் பின்பு எப்பொழுதாகிலும் இந்த ஒலிநாடாவை கேட்க நேரிட்டால் இந்த கேள்வியை படிக்க பில்லி எனக்கு உதவி செய்வதுதான் இது. ஏனெனில் இது மிகவும் சிறியதாக எழுதப்பட்டிருந்ததால் என்னால் அதை படிக்க இயலவில்லை. அது என்னவென்று பொதுவாக அறிந்து கொண்டேன். அதாவது ஆராதனை துவங்குவதற்கு முன்பு எத்தனை பாடல்களை பாட வேண்டும், ஆராதனை எத்தனை மணிக்கு துவங்க வேண்டும்.
The first thing I want to make here is a confession.
முதலாவதாக நானே என் தவறை இங்கு அறிக்கையிட விரும்புகிறேன். நான் தவறு செய்யும் போது நான் தவறு என்று ஒப்புக்கொள்ள விரும்புகிறேன். இதை நானே முன்னின்று செய்பவன் என்பதை அறிக்கையிட விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த நீண்ட ஆராதனைகளை நான் நடத்தினால் சபையும் அந்த பழக்கத்திற்கு ஆளானது. பாருங்கள், ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. இப்பொழுது ஞாபகம் இருக்கட்டும், நான் ஞாயிறு இரவு முதற்கொண்டு கர்த்தருக்கு சித்தமானால் இங்கு நான் ஒரு வாரம் தங்க நேரிட்டால் என் பிரசங்கத்தை நான் 30 அல்லது 40 நிமிடங்களுக்கு மேல் செய்யப்போவதில்லை என்று உங்கள் அனைவரிடமும் கூறினேன். காரணம் இதை நான் கண்டுகொண்டேன். அது ஒரு ஆராதனையில் வல்லமையோடு ஒரு செய்தி அளிக்கப்படும் போது அது நல்ல பலனை அளிக்கிறது. ஆனால் நீங்கள் நீண்ட நேரம் பிரசங்கம் செய்தால் ஜனங்களை கலைப்படை செய்து விடுகிறீர்கள். அவர்கள் அதை கிரகித்துக் கொள்வதில்லை. நான் நீண்ட நேரம் பிரசங்கம் செய்யும் காரணம் இதை நான் எப்பொழுதுமே அறிந்திருக்கிறேன். பாருங்கள், மிகவும் வெற்றி கண்ட பேச்சாளர்கள் குறைந்த நேரம் பேசினவர்களே. இயேசு சொற்ப வார்த்தைகளை பேசுபவராய் இருந்தார். அவருடைய பிரசங்களை கவனியுங்கள். பவுலினுடைய பிரசங்களை கவனியுங்கள். பெந்தேகோஸ்தே நாளில் ஒரு கால் 15 நிமிட பிரசங்கமே இருந்திருக்கும். ஆனால் அவன் வல்லமையுடன் பிரசங்கித்தது. அதே இடத்தில் 3000 ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்த்தது. பாருங்கள், இந்த விஷயத்தில் நான் குற்றவாளியாக இருக்கிறேன். இவ்வாறு நான் செய்ய காரணம் இதை நான் அறியாமல் இல்லை என்பதால் அல்ல, ஆனால் நான் பிரசங்கத்தை ஒலிநாடாக்களில் பதிவு செய்கிறேன். பாருங்கள், இந்த ஒலிநாடாக்கள் வீடுகளில் மணிக்கணக்காக போட்டு கேட்கப்படும். ஆனால் வரும் ஞாயிறன்று இதை நான் செய்த காரணத்தை, வரப்போகும் இந்த ஞாயிறன்று இவைகளை நான் செய்த காரணத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இதை இப்பொழுதே இந்த ஒலிநாடாவில் கூறிவிடுகிறேன். இதை நான் செய்ய காரணம் இந்த மணி நேரத்தின் செய்திக்காக நான் கொண்டிருந்த மிகுந்த பாரமே. அதை வெளியே அனுப்பிட வேண்டும் என்று முனைந்தேன். இப்பொழுது புத்தாண்டு தொடங்கி என் கூட்டங்களில் நான் 30 நிமிடங்கள் மாத்திரமே எடுத்துக் கொள்வேன். நான் எங்கு சென்றாலும் நான் கடிகாரத்தை 30 நிமிடங்களுக்கு பிறகு மணியடிக்கும்படியாக அதை பொருத்திக் கொண்டு அல்லது மிஞ்சினால் 40 நிமிடங்களுக்கு அதிகமாக இல்லை அந்த செய்தியை அந்த நேரத்துக்குள் இதயத்தில் ஊடுருவும்படியாக பிரசங்கித்து வீடு அழைப்பை அல்லது நான் என்ன செய்ய போகிறேனோ அதை ஜெப வரிசையை அழைக்கப் போகிறேன். நான் அதிக நேரம் எடுத்துக் கொள்ளப் போவதில்லை. ஏனெனில் நீங்கள் ஜனங்களை கலைப்படைய செய்து விடுவீர்கள். நான் அதை அறிவேன். ஆனால் இங்கு பாருங்கள், இந்த ஆண்டு எழுந்து வெளியே நடந்து சென்ற ஜனங்களின் எண்ணிக்கை 100,000 இல்லை என்று நினைக்கிறேன். நான் ஜனங்களை சில சமயங்களில் 2-3 மணி நேரம் பிடித்து வைத்திருக்கிறேன். பாருங்கள், அது உண்மை. ஏனெனில் உலகம் முழுவதும் செல்லும் பிரசங்க ஒளிநாடாக்களை நாம் இங்கு தயாரிக்கிறோம். அங்குள்ள ஜனங்கள் மணிக்கணக்காக உட்கார்ந்து அதை கேட்கின்றனர். ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, ஆப்பிரிக்கா, ஆசியா, இன்னும் மற்ற இடங்களில் உள்ள போதகர்களும் மற்றவர்களும் பாருங்கள், அதை கேட்கின்றனர். ஆனால் பாருங்கள், பிரகாரத்துக்கும் சபைக்கும் அது பரவாயில்லை. இங்கு நீங்கள் பிரசங்க ஒளிநாடாவை தயாரிக்க நினைத்து உங்களிடம் 2 மணி நேரம் ஓடக்கூடிய ஒளிநாடா இருக்குமானால் அதில் 2 மணி நேரம் செய்தியை பதிவு செய்யுங்கள். ஆனால் ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் பிரசங்க ஒளிநாடாவை தயாரிக்கவில்லை என்றால் செய்தியை சுருக்கிக் கொள்ளுங்கள். பாருங்கள், அது ஏன் என்று கூறுகிறேன். சிலர் வேகமாக திருப்தி கொள்வார்கள், ஆனால் சிலர் இப்படிப்பட்ட நீண்ட பிரசங்களில் மட்டுமே திருப்தி கொள்வார்கள். எனவே நீங்கள் இவ்விரண்டுக்கும் இடையே உள்ள நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது சில நேரங்களில் நாம் சாட்சி கூட்டத்தை நீட்டி நமது ஆராதனைகளை பாழாக்கி விடுகிறோம். நானும் கூட இவ்விதம் செய்து அதற்கு குற்றவாளி என்பதை அறிந்திருக்கிறேன். நாங்கள் தெருக்கூட்டம் முன்பு நடத்தின போது ஒரு வயோதிப சகோதரிடம் ஜெபம் செய்ய கேட்டுக்கொள்வோம். அவர் நகராண்மை தலைவருக்கும் மாகாண ஆளுநருக்கும் நாட்டின் ஜனாதிபதிக்கும் சுற்றியுள்ள போதகர்களுக்கும் அவர்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி ஜெபம் செய்வார். பிறகு மருத்துவமனையில் உள்ள சகோதரி ஜோன்ஸுக்காக இப்படி பலருக்காக கூட்டத்திற்கு வந்த தெருவில் உள்ள ஜனங்கள் நடந்து சென்று விடுவார்கள். பாருங்கள், அவர் அவர்களை கடைப்படை செய்து விடுவார். பாருங்கள், முக்கியமான காரியம் என்னவெனில் உங்கள் ஜெபம் அந்தரங்கத்தில் செய்யப்பட வேண்டும். உங்கள் முக்கியமான நீண்ட ஜெபம், உங்கள் ஜெபம் அனைத்தும் நீங்கள் அறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொள்ளுங்கள். அங்குதான் நீங்கள் பகல் முழுவதும், இரவு முழுவதும் அல்லது 2 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் இங்கு உங்களிடம் ஜனங்களின் கவனம் உள்ள போது சுருக்கமாக ஜெபம் செய்யுங்கள். உங்கள் ஆராதனை அனைத்தையும், பெரும்பாலான உங்கள் ஆராதனை நேரத்தை அந்த வார்த்தையை பிரசங்கிப்பதில் செலவிடுங்கள். அதுதான் முக்கியமான காரியம். அந்த வார்த்தையை உங்களால் கூடுமான வரைக்கும் ஊடுருவும் வல்லமையுடன் பேசி பாருங்கள். ஜனங்களுக்கு வார்த்தையை எடுத்துரையுங்கள். இப்பொழுது இதுவே நான் கூறும் ஆலோசனை. இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், இந்த குற்றத்தை நானே செய்திருக்கிறேன் என்று அறிக்கையிட்டேன். நான் ஏன் இதை செய்தேன் என்று உங்களுக்கு எடுத்துக் கூறினேன். வெளிநாடுகளில் எல்லா இடங்களுக்கும் அனுப்ப நான் 2 மணி நேரம் எங்கு கூடாரத்தில் செய்தியை பிரசங்கித்து வெளிநாடாவில் பதிவு செய்யப்படுவதை மாதிரியாக எடுத்துக்கொண்டு அதை பின்பற்றக்கூடாது. பாருங்கள், இப்பொழுது இதுவே நீங்கள் கடைபிடிக்கும் ஒழுங்காக இருக்க வேண்டும். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு அளிக்கட்டும். அது ஒரு ஆலோசனையா இருந்தால் பரவாயில்லையா? சபையானது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் திறக்கப்பட்டு சபையோர் உள்ளே வர வேண்டும். பாடல்கள் இசைக்கருவியில் வாசிக்கப்படட்டும். எல்லோரும் தொழுது கொள்ள இங்கு வரட்டும். ஒருவரை ஒருவர் சந்திக்க அனுமதிக்காதீர்கள். நீங்கள் வெளியே செல்லுங்கள், ஒருவரை ஒருவர் இங்கு சந்திக்காதீர்கள். சந்திக்க விரும்பினால் உங்களுக்கு சபை வெளியே உள்ள ஸ்தலம் முழுவதும் உள்ளது. ஆனால் இது தேவனுடைய பிரகாரம், இது சுத்தமாக வைக்கப்படட்டும் என்று கூறுங்கள். இங்கு கர்த்தருடைய ஆவி நம்முடன் இடைவிடுமானால் அந்த ஆவியை நாம் காத்துக் கொள்வோம். பாருங்கள், அது அசைவாடி கொண்டிருக்கும். நீங்கள் காத்துக் கொள்ளவில்லை என்றால் அது போய்விடும். அது நிச்சயமாக போய்விடும். அதை நாம் காத்துக்கொள்வோம். அது நம்முடைய கடமை. அதற்காகவே இந்த இரவு நான் இங்கு வந்திருக்கிறேன். இவைகளை ஒழுங்கின்படி கடைபிடிப்போம். இப்பொழுது பாருங்கள், நான் இதை கூற விரும்புகிறேன். வழக்கமாக நாம் விசேஷித்த பிரசங்கம் செய்தாலுடைய ஒரு செய்தியை நீங்கள் ஒளிநாடாவில் பதிவு செய்யப் போவதாக அவர்களிடம் கூறுங்கள். பாருங்கள், சகோதரன் நபரிடம் ஒரு செய்தி இருக்கும் பட்சத்தில் அந்த செய்தியை ஒளிநாடாவில் பதிவு செய்து அவர் ஜனங்களுக்கு அனுப்ப விரும்பினால், அடுத்த ஞாயிறு இரவன்று நாங்கள் 2 மணி நேரம் ஒளிநாடாவில் செய்தியை பதிவு செய்யப் போகிறோம், 3 மணி நேரம் அல்லது இன்னும் அதிகமான நேரமாக இருக்கலாம் என்று கூறிவிடுங்கள். நாங்கள் அடுத்த ஞாயிறு இரவு 2 அல்லது 3 மணி நேரம் அல்லது என்னவானாலும் பதிவு செய்யப் போகிறோம் என்று ஜனங்களுக்கு அறிவித்து விடுங்கள். அப்பொழுது அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதன் பிறகு ஜனங்கள் வரும்போது, இன்றிரவு நாங்கள் ஒரு செய்தியை ஒளிநாடாவில் பதிவு செய்யப் போகிறோம், இங்கு என்னிடம் ஒரு செய்தி உள்ளது, அதை ஒளிநாடாவில் பதிவு செய்து அனுப்ப நான் ஏவப்படுகிறேன். இந்த செய்தியை வெளியே அனுப்ப நான் ஏவப்படுகிறேன். இது ஒளிநாடாவில் பதிவு செய்யப்படும். இது 2 மணி நேரம் எடுக்கும் அல்லது 3 மணி நேரம் அல்லது எதுவானாலும் அதை கூறிவிடுங்கள். ஆனால் வழக்கமாக வர்த்தகரின் கூட்டங்களை போன்ற இடங்களுக்கு செல்லும் போது நான் செய்வது போல் அல்லது செவவரிசை அமைக்கவிருக்கும் கூட்டங்களில் நான் செய்வது போல் வியாதியஸ்தருக்கு ஜெயிப்பதற்கு முன்பு அஞ்சிரவு நான் அங்கு நின்று 3 மணி நேரம் செய்தி ஒன்றை அளித்தால் அது என்னை என்ன நிலையில் ஆழ்த்திவிடும் என்பது புரிகிறதா? பாருங்கள், அடுத்த நாள் இரவு சபையோரில் பாதி பேர் மாத்திரமே வருவார்கள். பாருங்கள், ஏனெனில் அவர்களால் முடியாது. அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும், மற்றவர்களை செய்ய வேண்டும். இதை ஆலோசனையாக கூறுகிறேன். வழக்கமாக நேற்றிரவு சகோதரன் நெவில் பிரசங்கித்த போது கவனித்தேன். இப்பொழுது நான் அறிவேன், நாம் எல்லோரும் அது திடுக்கிட செய்யும் ஒரு செய்தி. நான் குறிப்புகள் எழுதிக்கொண்டேன். அது இங்கு என் சட்டைப்பையில் உள்ளது. அதை என் செய்திகளில் உபயோகிக்கலாம். அது உண்மை. தப்பிக்க வழி என்னும் செய்தி. பாருங்கள், அது ஒரு அற்புதமான செய்தியாயிருந்தது. அதை அவர் எவ்வளவு வேகமாக முடித்து விட்டார் பார்த்தீர்களா? பாருங்கள், ஏறக்குறைய 35 நிமிடங்கள். பாருங்கள், அதை முடித்து விட்டார். பாருங்கள், அது மிகவும் நல்லது. சகோதரர் நெவிலின் செய்திகள் வழக்கமாக அந்த விதமாகவே உள்ளன. பாருங்கள், அது நீண்ட செய்தி அல்ல. பாருங்கள், ஆனால் உங்கள் கூட்டத்தை நீங்கள் எங்கு கொன்று போட்டு விடுகின்றீர்கள் என்றால் செய்திக்கு வருவதற்கு முன்பு உள்ள நீண்ட ஆராதனையே. பாருங்கள், இப்பொழுது நீங்கள் அவ்விதம் செய்யும் போது இப்பொழுது எனக்கு தெரியும். இப்பொழுது பாருங்கள், உங்கள் தர்மக்கத்தாக்களையோ உதவிக்காரர்களையோ அல்லது போதகரையோ அவமானப்படுத்த இதை நான் கூறவில்லை. ஆனால் உண்மை எதுவோ அதையே உங்களிடம் கூறுகிறேன். இப்படித்தான் அது இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் அது என்ன செய்கிறது? இப்பொழுது நீங்கள் அனைவரும் நல்ல சுவாபம் படைத்தவர்கள். அப்படி இல்லாமல் போனால் நான் சகோதரர் இன்னார் இன்னார் நல்ல சுவாபம் படைத்தவர் அல்ல, மற்றவர் அனைவரும் நல்ல சுவாபம் கொண்டவர்கள், அவருக்காக நாம் அனைவரும் ஜெபிப்போம் என்று கூறியிருப்பேன். ஆனால் நீங்கள் நல்ல சுவாபம் கொண்டவர்கள், உங்களுக்கு நீடிய பொறுமை, சாந்த குணம், அமைதியான குணம் போன்றவை உள்ளன. ஆனால் அதன் காரணமாக பெண்மைத்தனம் படைத்தவர்களாக இருக்க வேண்டாம். இயேசு நல்ல சுவாபம் படைத்தவராக இருந்தார். ஆனால் தருணம் வந்த போது அவர் என்னுடைய பிதாவின் வீடு செப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். புரிகிறதா? பாருங்கள், அவர் எப்பொழுது பேச வேண்டும், எப்பொழுது பேசாதிருக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தார். அதைத்தான் நாமும் செய்ய வேண்டும். பாருங்கள், இயேசுவை போல எவருமே இருந்ததில்லை. அவர் தேவன். ஆனால் ஞாபகம் கொள்ளுங்கள், அவர் சபையில் உள்ள உதவிக்காரர் உத்தியோகத்தை அவர் வகித்தார். அவர் கட்டுப்படுத்தினாரே, அவர் சில கைதிகளை பின்னி அவர் இனிமையாக பேசி அவர்களை வெளியே அனுப்பும்படி அவர் காத்திருக்காமல் அவர்களை சாட்டையால் அடித்து தேவனுடைய வீட்டிலிருந்து வெளியே துரத்தினார். பாருங்கள், அவர் உதவிக்காரன் உத்தியோகத்தை அப்பொழுது வகித்து உதவிக்காரர்களாகிய உங்களுக்கு உதாரணமாக இருந்தார். பாருங்கள், அவரே உங்களுக்கு மாதிரி. என்னுடைய பிதாவின் வீடு செப வீடு என்று எழுதியிருக்கிறது. இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், இயேசு அங்கு உதவிக்காரராக இருந்தார். அது உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு உதவிக்காரரின் பாகத்தை அப்பொழுது வகித்துக் கொண்டிருந்தார். அவர் ஒரு போதகரின் பாகத்தை வகித்த போது அவர் என்ன கூறினார்? குருடரான பரிசேயரே, குருடருக்கு வழிகாட்டும் குருடர்களே என்றார். பாருங்கள், அப்பொழுது அவர் ஒரு போதகரின் பாகத்தை வகித்துக் கொண்டிருந்தார். நடக்கப் போவதை அவர் அவர்களுக்கு முன்வைத்த போது அவர் தீர்க்கதரிசியின் பாகத்தை வகித்தார். பாருங்கள், வரிப்பணம் செலுத்தப்பட வேண்டும் என்னும் நிலை ஏற்பட்ட போது அவர் தர்மகத்தாவின் பாகத்தை வகித்து, பேதுருவே, நீ போய் ஆற்றில் தூண்டிலை போடு, நீ பிடிக்கும் முதல் மீனின் வாயில் ஒரு நாணயம் இருக்கும், அதை எடுத்து உன் நியாயமான கடன்களை அவர்களுக்கு செலுத்திவிடு என்றார். அவர் ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று நமக்கு கூறினார். அவர் ஒருங்கே போதகர், தீர்க்கதரிசி, தர்மகத்தா உதவிக்காரராக இருந்தார். அவர் நிச்சயமாக இருந்தார். எனவே பாருங்கள், அவர் என்ன செய்தாரோ அதுவே பிரணாம் கூடாரத்துக்கு உதாரணமாக அமைந்திருக்கட்டும். இந்த ஜப வீடு எல்லா வகையிலும் அவருக்கு கனத்தை செலுத்தும் ஒரு வீடாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். எல்லா உத்தியோகத்திலும் எல்லா விதங்களிலும் எவ்வித உப்புரவாகுதலும் இன்றி இருக்க வேண்டும். இங்கு சாந்த குணம், இனிமை, தயவு காணப்பட வேண்டும். இருப்பினும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கடமையை சரிவர செய்ய கடவுள். பாருங்கள், அவிதமாக இருக்க வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். அவர் தயங்கவே இல்லை. எது எதுவென்று நேரடியாக கூற வேண்டிய தருணம் வந்தபோது அவர் கூறினார். சாந்த குணம் காண்பிக்க வேண்டிய நேரம் வந்தபோது அவர் சாந்த குணம் காண்பித்தார். அவர் இனியவராயும் தயவுள்ளவராயும் புரிந்து கொள்ளும் தன்மையுடையவராயும் இருந்தார். ஆனால் அதே சமயத்தில் அவர் கண்டிப்பாக இருந்தார். எல்லாமே அவருக்கு கிரமமாக செய்யப்பட வேண்டும். அவர் அதை உங்களுக்கு மாதிரியாக செய்து காண்பித்தார். பரிசுத்த ஆவியானவர் அந்த கருத்தை இப்பொழுதுதான் எனக்கு அளித்தார். இதற்கு முன்பு அவர் உதவிக்காரராக இருந்தார் என்பது என் சிந்தையில் எழவில்லை. ஆனால் அவர் உதவிக்காரராகவும் இருந்தார். பாருங்கள், எனவே அப்பொழுது அவர் உதவிக்காரன் உத்தியோகத்தை வகித்தார். இப்பொழுது நான் இதை கூற விரும்புகிறேன். உங்கள் ஆராதனை 7:30 தொடங்கினால் உங்கள் சபையை அரை மணி நேரத்துக்கு முன்பு 7:00 திறந்துவிடுங்கள். பியானோ என்ற இசைக்கருவி இசைப்பவர், ஆர்கன் என்ற இசைக்கருவியை இசைப்பவர்களிடம் கூறுங்கள், அவளுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கிறீர்களா? நீங்கள் ஆர்கன் என்ற இசைக்கருவியை இசைப்பவளுக்கு சம்பளம் கொடுக்கிறீர்களா? அவளுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறதா? அந்த பியானோ இசைப்பவளுக்கு அவள் இலவசமாக அதை செய்கிறாளா? அவளை தயவாய் கேட்டுக் கொள்ளுங்கள். அவள் சம்பளம் பெற விரும்பினால் அவளுக்கு சம்பளம் ஏதாவது கொடுங்கள். ஆராதனை தொடங்குவதற்கு அரை மணி நேரம் முன்பு வரும்படி அவளிடம் கூறுங்கள். அவள் என்னால் வாசிக்க முடியாது அல்லது ஏதாவது ஒரு குறையை கூறினால் அவளை இங்கு அழைத்து வந்து இனிமையான ஆர்கனிசையை ஒளிநாடாவில் பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு புரிகிறதா? அந்த ஒளிநாடாவை போடுங்கள். அவள் ஒவ்வொரு முறையும் இங்கு இருக்க வேண்டியதில்லை. உங்கள் ஒளிநாடாவை போடுங்கள். பாருங்கள், உதவிக்காரர்கள் ஒருவர், தர்மகத்தா அல்லது சபை வாசலை திறக்கும் எவரேனும் ஒருவர் அல்லது வாயில் காப்போம், அந்த ஒளிநாடாவை போடட்டும். ஜனங்கள் உள்ளே வரும்போது அந்த ஒளிநாடா ஏங்கிக் கொண்டிருக்கட்டும். பாருங்கள், இதை செய்ய உதவிக்காரர்கள் அல்லது வேறு யாரேனும் இங்கு இல்லை என்றால் தர்மகர்த்தாக்கள் அல்லது வேறு யாராயிலும் அதை செய்யட்டும். அவர்கள் அதை அரை மணி நேரம் இயக்கட்டும். ஆனால் சரியாக 7:30 சபை கட்டிடத்தின் மேலுள்ள மணி ஒலிக்கட்டும். பாருங்கள், மணி இப்பொழுதும் அங்கு உள்ளதா? ஆம், சரி. உங்கள் மணி சரியாக 7:30 ஒலிக்கட்டும். அதன் அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் சபையில் மேலும் கீழும் நடந்து சென்று ஜோன்ஸ் குடும்பத்தாரிடமும் மற்றவரிடம் கைகுலுக்க கூடாது என்பதே. பாடல் தலைவர் அவர் வேலையை செய்யட்டும். அங்கு பாடல் தலைவர் இல்லை என்றால் உதவிக்காரர்கள் அல்லது மணி ஒலிக்கும் போது பாடல்களை முன்னின்று நடத்த யாராகிலும் ஆயத்தம் செய்யட்டும். இப்பொழுது உங்கள் பாடல் புத்தகத்தில் இந்த எண்ணுக்கு திருப்புவோம் என்று கூறட்டும். பாருங்கள், அது சரியாக 7:30 தொடங்கட்டும். சரி, அதன் பிறகு சபையோர் ஒரு பாடலை பாடட்டும். வேண்டுமானால் சபையோர் இன்னும் ஒரு பாடலை பாடலாம். அதன் பிறகு ஜெபம் செய்ய நீங்கள் முன்கூட்டியே அறிவித்தவர் ஒருவர், உங்களால் முடிந்தால் ஜெபத்தில் நடத்துங்கள். போதகர் அங்கிருக்க கூடாது, பாடல் தலைவர் அதை செய்ய வேண்டும். அது சகோதரன் காப்ஸ் என்று நான் நினைக்கிறேன். பாருங்கள், என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவர் யாரிடமாவது முன்கூட்டி அறிவித்து அல்லது அவரே ஜெபத்தில் நடத்தலாம். ஜெபம் செய்யும் போது சபையோர் நிற்கும்படி கூறுங்கள். பாருங்கள், அவர்கள் எழுந்து நிற்கும். யாராகிலும் ஒருவர் ஜெபத்தில் நடத்தட்டும். இப்பொழுது நீங்கள் கவனமாக இராவிட்டால் எல்லோரும் தேவனுடைய வீட்டுக்கு வந்து ஜெபிக்க வேண்டும் என்று நாம் நம்புகிறோம். அது ஜெபிப்பதற்குரிய இடமாகும். ஆனால் நீங்கள் அந்த பிரகாரத்தில் இருக்கும் போது உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்துங்கள். பாருங்கள், ஜெபத்திற்கென நீங்கள் யாவரையும் பீடத்தை சுற்றி அழைக்கும் போது 15-20 நிமிடங்கள் செலவாகும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்போது உங்கள் நேரம் ஓடிவிடும். அது உங்களுடைய, பாருங்கள், உங்கள் ஜெபம் வீட்டில் செய்யப்பட வேண்டும். இயேசு, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் நின்று கொண்டு நீண்ட ஜெபம் பண்ணி இதை அதை மற்றதை கூறாதே. அவர்கள் மனுஷர் காணும்படியாக விதம் செய்கிறார்கள். புரிகிறதா? அவர், நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறைவீட்டுக்குள் பிரவேசித்து ரகசிய அறைக்குள் கதவை பூட்டி உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலனளிப்பார் என்றார். இப்பொழுது அந்த விதமாகவே அந்தரங்க ஜெபம் ஏறெடுக்கப்பட வேண்டும். அவ்விதம் செய்யவே அவர் கூறினார். ஆனால் நீங்கள் யாராகிலும் அவர்கள் வரும்போது பாடல் தலைவர் சரி என்று கூறட்டும். முதலாம் பாடல் பாடி முடித்த பின்பு யாராகிலும் ஒருவர் ஜெபம் செய்யட்டும். சுருக்கமான ஜெபம். அங்கு நின்று கொண்டு ஆளுநர்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டாம். ஜெப விண்ணப்பங்கள் ஏதாகிலும் இருக்குமானால் அதை தெரியப்படுத்தட்டும். இன்றிரவு நாம் ஜெபிக்கும் இந்த நேரத்தில் சகோதரி இன்னார் இன்னாரை, மருத்துவமனையில் உள்ள சகோதரர் இன்னார் இன்னாரை, இன்னார் இன்னாரை, இன்னார் இன்னாரை மற்றும் இன்னார் இன்னாரை நினைவு கூறுவோம். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் ஜெபத்தில் இவர்களை நினைவு கூறுங்கள். சகோதரன் ஜோன்ஸ், எங்களை இப்பொழுது ஜெபத்தில் நடத்துவீரா? நாம் எழுந்திருப்போம் என்று கூறுங்கள். பாருங்கள், ஜெப விண்ணப்பங்கள் மேடையின் மீது வைக்கப்பட வேண்டும். அவர்களிடம் அதை பற்றி கூறுங்கள். அவர்களுக்கு அந்த பழக்கம் வரட்டும். உங்களுக்கு ஒரு ஜெப விண்ணப்பம் இருக்குமானால் அதை எழுதி இங்கு வையுங்கள், இங்கே வைத்து விடுங்கள். நீங்கள் அதை பேசி தெரிவிக்கும்படி செய்யாதீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஜெப விண்ணப்பம் இருந்தால் அதை எழுந்து தெரிவியுங்கள் என்று கூறுவீர்களானால், முதலாவதாக யாராகிலும் ஒருவர் எழுந்து நின்று தேவனுக்கு மகிமை உங்களுக்கு தெரியுமா என்று தொடங்கி சில நேரங்களில் அரை மணி நேரம் எடுத்துக்கொண்டு அதன் பிறகு அவர்கள் உட்காருகின்றனர். பாருங்கள், நாமே இந்த சபைக்கு பொறுப்பாளிகள், மற்றவர்களுக்கு அல்ல. இது தேவனுக்கு நாம் கொண்டுள்ள பொறுப்பு. நீங்கள் வகிக்கும் இந்த உத்தியோகங்கள் தேவனிடம் உங்களை பொறுப்பாளிகளாக்குகிறது. பாருங்கள், இன்றிரவு இங்கு நான் நின்று கொண்டு இதை கூற காரணம் தேவனிடத்தில் எனக்குள்ள பொறுப்பு. இதை நிறைவேற்றுவது உங்கள் பொறுப்பு. புரிகிறதா? இப்பொழுது அப்படி ஏதாவது ஒன்று யாராகிலும் ஒருவர் ஜெபத்தில் நடத்தட்டும். அதுவே அருமையானது. அவர்கள் ஜெபத்தில் நடத்திவிட்டு பிறகு சென்று உட்கார்ந்து கொள்ளட்டும். உங்களுக்கு விசேஷித்த, இதை கூறி ஆராதனை நீட்ட விரும்பவில்லை, யாருக்காகிலும் விசேஷித்த பாடல்கள் பாட விருப்பம் இருக்கக்கூடும், சபையில் இவ்வாறு அறிவியுங்கள். விசேஷித்த பாடல்கள் பாட விரும்புவோர் ஆராதனை தொடங்குவதற்கு முன்பு பாடல் தலைவரிடம் தெரியப்படுத்துங்கள். அதை குறித்துக் கொண்டு, சகோதரனே, நான் வருந்துகிறேன், எனக்கு பிரியம்தான், அதை செய்ய எனக்கு நிச்சயம் பிரியம், ஆனால் இன்றைய இரவுக்கான விசேஷித்த பாடல்களை நான் ஒழுங்கு செய்துவிட்டேன். ஒரு குறிப்பிட்ட இரவு நீங்கள் வருவீர்கள் என்று கூறினால் அன்றைய நிகழ்ச்சி நிரலில் உங்கள் பெயரை சேர்த்துக் கொள்கிறேன். பாருங்கள், இன்றைக்கான என்னுடைய நிகழ்ச்சி நிரல் எழுதப்பட்டு விட்டது என்று கூறுங்கள். சகோதரன் காப்ஸ் அல்லது பாடல் தலைவர் யாராகிலும், பாடல் தலைவர் ஒருவர் இருக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை. போதகர் நின்று கொண்டு பாடல்களை அறிவித்து அதிக பொறுப்புகளை வைக்க வேண்டாம். அவர் போதகர். பாருங்கள், பாடல் தலைவர் அங்கு நின்று கொண்டு பாடல்களை நடத்தட்டும். அது அவருடைய வேலை. போதகரின் வேலை பிரசங்கம் செய்வது. பாருங்கள், பாடல்களை நடத்துவதல்ல. அவர் பாடல்களை நடத்தக்கூடாது. பாடல் தலைவர் பாடல்களை நடத்த வேண்டும். போதகர் செய்தியை அளிக்கும் பொறுப்பை பெற்றுள்ளவர். அவருடைய நேரம் வரும்போது அவர் அலுவலகத்திலிருந்து அல்லது வேற ஏதாவது இடத்திலிருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவராய் புத்துணர்ச்சியுடன் வர வேண்டும். பாடல்கள் பாடும்போது அவர் மேடையின் மேல் இருக்க வேண்டும் என்பதில்லை. அவர் அங்கே அலுவலகத்தில் அல்லது இங்கே எங்காவது ஒரு இடத்தில் தங்கியிருக்கட்டும். அறைகளில் வைக்கப்பட்டுள்ள ஒலிபெருக்கிகள் ஆராதனையில் நடந்து கொண்டிருப்பதை அவரிடம் கொண்டு வரும். பாருங்கள், நேரம் வரும்போது அவர் கடைசி பாடலை கேட்கும் போது மூன்றாவது பாடலாக ஒரு விசேஷித்த பாடல், உதாரணமாக தனியாக பாடுதல் அல்லது இரண்டு பேர் பாடுதல் பாடப்படும் போது, பாருங்கள், சபையோர் இரண்டு பாடல்களை பாடுகின்றனர். ஜெபம். உங்களுடைய காணிக்கையை நீங்கள் எடுக்கப் போகின்றீர்கள் என்றால் ஒவ்வொரு மனிதனும் தன் வேலையில் நிலை கொண்டிருக்கட்டும். இந்த கடைசி பாடலை நாம் இப்பொழுது பாடும்பொழுது மாலை காணிக்கை எடுக்க வாயிற்காப்போர் முன் வாருங்கள் என்று கூறுங்கள். புரிகிறதா? முதலாம் பாடல் பாடி முடித்தவுடன் வாயிற்காப்போர் தங்கள் இடங்களில் நின்று கொண்டிருக்கின்றனர். சரி, இப்பொழுது நாம் ஜெபம் செய்ய போகிறோம். காணிக்கை ஜெபத்தில் நாம் இன்னார் 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 நினைவு கூற விரும்புகிறோம் என்று சொல்லி அந்த பெயர்களை படியுங்கள். சரி, எல்லோரும் எழுந்து நில்லுங்கள். சகோதரனே, நீங்கள் எங்களை ஜெபத்தில் நடத்துவீரா என்று கூறுங்கள். பிறகு அது முடிந்துவிடுகிறது. பிறகு அவர்கள் இரண்டாம் பாடலை பாடும்போது அல்லது நீங்கள் எவ்விதமாக பாடினாலும் நீங்கள் காணிக்கை எடுக்க விரும்பினால் காணிக்கை எடுங்கள், இல்லை என்றால் விட்டுவிடுங்கள். அல்லது முதலில் பாடல், அதன் பிறகு மாலை காணிக்கை, பிறகு இரண்டாம் பாடல், இப்படியாக நடத்துங்கள். பிறகு உங்கள் கடைசி பாடல், உங்கள் கடைசி பாடல் பாருங்கள், போதகருக்கு அழைப்பாக அமையட்டும். கடைசி பாடல் பாடி முடிந்தவுடன் உங்களுடைய ஆர்கனில் மாத்திரம் இசையை இசைத்துக் கொண்டிருங்கள். அப்பொழுது போதகர் வருகிறார். பாருங்கள், எல்லாமே ஒழுங்காக அமைந்துள்ளது, எல்லோருமே அமைதியாய் உள்ளனர். வேறொன்றுமே அங்கு அறிவிக்க வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு உதவிக்காரரும் தன் இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார். போதகர் அங்கு நிற்கிறார். அவர் உள்ளே வந்து சபையோருக்கு தன்னுடைய வாழ்த்துதல் கூறி தன்னுடைய வேதாகமத்தை திறந்து, இன்றிரவு நாம் வேதாகமத்திலிருந்து ஒரு பாகத்தை வாசிக்கப் போகிறோம், பாருங்கள், அவ்வாறு கூறி அந்த பாகத்தை எடுத்த பின்பு நாம் வேதத்திலிருந்து வாசிக்கப் போகிறோம் என்று கூறுவார். பின்பு தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் வேத வசனத்தை படிக்கும் போது நாம் எழுந்து நிற்போம் என்று சொல்வது நல்லது. பாருங்கள் அப்பொழுது இன்றிரவு நான் சங்கீதங்களின் புத்தகத்திலிருந்து படிக்கிறேன் அல்லது எந்த பாகமோ அறிவியுங்கள் அல்லது வேறு யாராகிலும் பாடல் தலைவரோ அல்லது உங்களுடன் இருக்கும் கூட்டாளி எவராகிலும் வேத பாகத்தை வாசிக்கலாம். ஆனால் உங்களால் முடிந்தால் நீங்கள் அதை வாசித்தால் மிகவும் நல்லது. அதை படித்த பின்பு பிரசங்கத்துக்கான உங்கள் பொருளை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள் அவ்வளவு நேரம் நீங்கள் மொத்தம் 30 நிமிடங்கள் செலவழித்திருப்பீர்கள். அப்பொழுது ஏறக்குறைய 8 மணி ஆகியிருக்கும். 8 மணிக்கு தொடங்கி ஏறக்குறைய 8:45 மணி வரை 30 நிமிடங்களில் இருந்து 45 நிமிடங்கள் வரை பரிசுத்தாவி உங்களுக்கு அளிக்கும் விதமாக பாருங்கள். வார்த்தையை பிரசங்கியுங்கள். அபிஷேகத்தின் கீழ் அவர் என்ன செய்ய கூறுகிறாரோ அதே விதமாக அதை சபையோருக்கு அழியுங்கள். அதன் பிறகு பீட அழைப்பை கொடுங்கள். சபையில் உள்ள யாராகிலும் கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்பினால் பீடத்தண்டை வரும்படி நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். எழுந்து காலூன்றி நில்லுங்கள் என்று கூறுங்கள். பாருங்கள் யாரும் எழுந்து நிற்காவிட்டால் ஏற்கனவே மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள தங்களை ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக் கொடுக்க விரும்புகிற எவரேனும் இருக்கிறீர்களா என்று கூறி நீங்கள் வர விரும்பினால் உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் தருணம் அளிக்கிறோம். ஆர்கனில் இசைத்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் வருவீர்களா என்று கேளுங்கள். உங்களுக்கு புரிகிறதா? யாரும் வராமற் போனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் இருந்து அதை பெற்றுக் கொள்ள நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விருப்பமுடையோர் இன்றிரவு யாராகிலும் உண்டா என்று கேளுங்கள். ஒரு கால் யாராகிலும் வரக்கூடும். அப்பொழுது 2 அல்லது 3 பேர் அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களை அங்குள்ள அறைகளில் ஒன்றுக்கு அனுப்பிவிடுங்கள். யாராகிலும் ஒருவர் அவர்களுடன் கூட சென்று பரிசுத்தாவியை எப்படி பெற்றுக் கொள்வது என்பதை குறித்து உபதேசிக்கட்டும். சபையோர் இவர்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புவோர் யாராகிலும் ஜெபித்துக் கொள்ள பீடத்தண்டை நின்றிருந்தால் நீங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள். ஜெபிக்கும் தருணத்தில் உங்கள் தலைகளை இப்பொழுது வணங்குங்கள். நாங்கள் ஜெபிக்கப் போகின்றோம் என்று சொல்லுங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று அவர்களை கேளுங்கள். ஏதாயிலும் ஒரு வகையில் சபையோரை தாமதப்படுத்தும் ஒரு சிறு காரியம் நடக்கும் என்றிருந்தால் அவர்களை ஜெப அறைக்கு அனுப்பிவிடுங்கள். நீங்களும் அவர்களுடன் செல்லுங்கள் அல்லது வேறு யாரையாகிலும் அனுப்புங்கள். சபையோர் தொடர்ந்து ஆராதனையில் பங்கொள்ளட்டும். பாருங்கள் அவிதம் செய்வதனால் நீங்கள் எவ்வகையிலும் அவர்களை தாமதப்படுத்த மாட்டீர்கள். பாருங்கள் அதற்கு முன்பு இன்னும் சில நிமிடங்களில் யாரும் வராமற் போனால் வியாதிக்காக எண்ணெய் பூசி ஜெபம் செய்யப்பட விரும்புவோ யாராகிலும் உண்டா? நாங்கள் வியாதிஸ்தர்களுக்காக இங்கு ஜெபிக்கிறோம் என்று அறிவியுங்கள். சகோதர நெபில் உங்களை தனியாக காண விரும்புகிறேன் என்று கூறினால் நல்லது. என்னை அலுவலகத்தில் வந்து காணுங்கள். உதவிக்காரர்கள் ஒருவர் இந்த விஷயத்தை கவனித்துக் கொள்வார் என்று கூறுங்கள். பாருங்கள் சகோதரனே, உங்களிடம் சிலவற்றை நான் கூற வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கூறினால் நல்லது. உதவிக்காரர்கள் ஒருவர் உங்களை அலுவலகத்துக்கு அழைத்து வருவார். நாம் ஆராதனை முடிந்தவுடனே உங்களை சந்திக்கிறேன் என்று கூறுங்கள். இப்பொழுது ஆராதனையை முடிக்க நாம் எழுந்து நிற்போம். பாருங்கள் முழுவதுமே கிட்டத்தட்ட 1 மணி நேரம், 45 நிமிடத்துக்கு மேல் எடுக்காது. பாருங்கள் பாருங்கள், 1 மணி நேரம் 30 நிமிடத்தில் உங்கள் ஆராதனை முடிந்து விடுகிறது. நீங்கள் ஒரு செய்தியை ஊடுருவும் வல்லமையோடு பேசுகிறீர்கள். நீங்கள் அபிதம் செய்யும் போது எல்லோருமே திருப்தி அடைந்தவர்களாய் நல்லுணர்வுடன் வீடு திரும்புகின்றனர். பாருங்கள் நீங்கள் அபிதம் செய்யாமல் போனால் அப்பொழுது நீங்கள் பாருங்கள், நீங்கள் பாருங்கள், நீங்கள் நீண்ட நேரம் பிரசங்கித்தாலும் பாருங்கள், ஆனால் பாருங்கள் பாருங்கள், நான் இந்த மேடையின் மேலும் உலகம் முழுவதிலும் ஏறக்குறைய 33 ஆண்டுகளாக பணியாற்றி வந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த நீண்ட காலத்தில் நிச்சயமாக சிறிதளவாவது கற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள் அபிதம் கற்றுக்கொள்ளாமல் போனால் இதை விட்டு விலகுவது நலம். எனவே பாருங்கள், இதை நான் கண்டுகொண்டேன். நீங்கள் பரிசுத்தவான்களுடன் மாத்திரம் தொடர்பு கொள்ள நேரிட்டால் வேண்டுமானால் இரவு முழுவதும் கூட அதில் நிலைத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள், அவர்களுடன் மாத்திரம் நீங்கள் ஈடுபடுவதில்லை. வெளியில் உள்ள மற்றவர்களையும் நீங்கள் பிடிக்க முயல்கிறீர்கள். அவர்களை பிடிக்கிறீர்கள், அவர்களுடைய ஊழியத்தில் பணிபுரிய வேண்டும். பாருங்கள் அவர்களை இங்கு கொண்டு வந்து வார்த்தை அவர்களுக்கு அளிக்கப்பட்டால் பாருங்கள், குறை சொல்ல ஏதுவிராது. ஏதாவது ஒன்றுக்காக அவர்கள் உங்களை காண விரும்பினால் அவர்களை அலுவலகத்துக்கு கொண்டு வாருங்கள். அதற்காக சபையோரை பிடித்து வைக்க வேண்டாம். பிறகு உங்களுக்கு தெரியுமா, ஜனங்கள் எழுந்து பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு நல்ல சாட்சி கூட்டம் வைக்கலாம் என்பார்கள். பாருங்கள், இதை குற்றப்படுத்துவதாக என்ன வேண்டாம். நான் உங்களிடம் உண்மையை எடுத்துரைக்கிறேன். பாருங்கள், நான் கண்டது இரவனில் இந்த சாட்சி கூட்டங்கள் சில நேரங்களில் நன்மையை காட்டிலும் அதிக தீங்கு விளைவிக்கின்றன. பாருங்கள், அவை உண்மையில் அபிதம் செய்கின்றன. எழுப்புதல் கூட்டத்தின் போது யாருக்காயிலும் ஒரு அனல் பறக்கும் சாட்சி இருந்தால் எழுப்புதல் கூட்டம் ஒன்று நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அதில் யாராயிலும் ரட்சிக்கப்பட்டு ஓரிரண்டு வார்த்தைகளை கூட விரும்பினால் பாருங்கள், தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவன் தன் ஆத்மாவில் உள்ள பாரத்தை கூறி தீர்த்துக் கொள்ளட்டும். உங்களுக்கு புரிகிறதா? அவனதை செய்ய விரும்பினால் பாருங்கள், எழுப்புதலின் நேரத்தில் கர்த்தனுக்கு செய்த நன்மைக்காக அவருக்கு நன்றி கூற விரும்புகிறேன். சென்ற வாரம் அவர்களை ரட்சித்தார். தேவனுடைய மகிமையினால் என் இதயம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சுருக்கமாக சொல்லி உட்கார்ந்து கொள்ளலாம். ஆமென். அது அருமையாயிருக்கும். அதை செய்யுங்கள். பாருங்கள், அதனால் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் வாருங்கள், அடுத்தது யார் நாம் ஒரு சாட்சியை கேட்போம், நாம் இன்னும் ஒரு சாட்சியை கேட்போம் என்று நீட்டிக்கொண்டே போனால் அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட இரவு கூட்டத்தை ஒதுக்கி வைத்து விடுங்கள். பாருங்கள், இன்றிரவு அடுத்த புதன் இரவு ஜெப கூட்டத்துக்கு பதிலாக சாட்சி கூட்டம் இருக்கும் என்றும் எல்லோரும் வர வேண்டும் என்றே நாங்கள் விரும்புகிறோம். அது ஒரு சாட்சி கூட்டமாக இருக்க போகிறது என்று அறிவித்து விடுங்கள். சாட்சிகளை கூற அவர்கள் கூட்டத்துக்கு வரும்போது வேதத்தில் ஒரு பாகத்தை படித்து ஜெபம் செய்து அதன் பிறகு இது சாட்சி கூட்டமாக இருக்கும் என்று நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தோம் என்று கூறுங்கள். ஜனங்கள் 1 மணி நேரம் அல்லது 40 நிமிடங்கள் அல்லது 30 நிமிடங்கள் அது எதுவானாலும் தொடர்ந்து சாட்சி உரைக்கட்டும். நான் கூறுவது என்ன விளங்குகிறதா? நீங்கள் இந்த முறையை கடைபிடித்தால் அது சபையோருக்கு உதவியாயிருக்கும், எல்லாவற்றுக்கும் உதவியாயிருக்கும் என்று நான் கருதுகிறேன்.
I'm getting late, so
இப்பொழுது நேரமாகிவிட்டது. எனவே சகோதரனே, சகோதரர்களே, இது எனக்கு தெரிந்த மட்டும் சிறந்த பதில்கள். உங்கள் இருதயத்தில் எழுந்த கேள்விகளுக்கு இவை எனக்கு தெரிந்த வரைக்கும் சிறந்த பதில்கள். இப்போதிலிருந்து என்ன செய்வதென்று உங்களுக்கு தெரியும். உங்கள் மனதில் சந்தேகங்கள் எழுந்தால் இந்த ஒளிநாடாவிடம் வாருங்கள். இந்த ஒளிநாடாவை போட்டு கேளுங்கள். அது உதவிக்காரர்கள், தர்மகர்த்தாக்கள் அல்லது யாராயிருந்தாலும் இந்த ஒளிநாடாவை போட்டு கேளுங்கள். சபையோர் கேட்க விரும்பினால் அவர்களுக்கும் இந்த ஒளிநாடாவை போடுங்கள். சரி,
best of my knowledge to the will of God for
இது எனக்கு தெரிந்த வரைக்கும் எய்தன் பென் தெருவில் உள்ள இந்த கூடாரத்துக்கு தேவனுடைய சித்தமாக உள்ளது. சகோதரரே, இதை பரிசுத்தாவியின் வழிநடத்தலுடன் தயவாயும் அன்புடனும் கடைபிடித்து உங்கள் கிருபையை ஜனங்களுக்கு முன்பாக காண்பித்து நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை அறிய செய்ய உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். கிறிஸ்தவன் என்றால் எல்லா இடங்களிலும் தள்ளப்படக்கூடிய குழந்தை என்று அர்த்தமல்ல. அது அன்பினால் நிறைந்த மனிதனை. ஆனால் அதே சமயத்தில் அது தேவன் பேரிலும் சபையோர் பேரிலும் நிறைந்த அன்பை கொண்ட மனிதனை குறிக்கிறது. நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று
புரிகிறதா?
வேற ஏதாவது கேள்வி உண்டா? ஒளிநாடா முடிய போகிறது. ஒருவர் எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் எந்த நேரத்தில் இங்கு வருவதாக கூறப்பட்டது? இப்பொழுதே அவரே இங்கு வருகிறாரா? சரி, சரி ஐயா.
I know we're going out now. If there's no further any
எனக்கு தெரிந்த மட்டில் வேறு கேள்விகள் ஏதும் இல்லை என்றால் நாங்கள் போக போகிறோம். இப்பொழுது வேறு கேள்வி இல்லை என்றால் நாம் முடித்து விடலாம். ஆம், என்ன சகோதரன் காலின்ஸ்? சரி, நல்லது. சகோதரரே, இன்றிரவு உங்களோடு இருந்ததற்காக சகோதரர் நெவிலுக்கும் உதவிக்காரர்களுக்கும் தர்மகர்த்தாக்களுக்கும் ஞாயிறு பள்ளி மேற்பார்வையாளருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று இந்த ஒழுங்குகளை கடைபிடிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். இதை நான் கூறியுள்ளதற்கான காரணம், நீங்கள் குழந்தை பருவத்திலிருந்து வளர்ந்து வயது வந்தவர் பருவத்தை அடைந்து விட்டீர்கள். நீங்கள் குழந்தையா இருந்த போது குழந்தையைப் போல பேசினீர்கள், குழந்தையைப் போல புரிந்து கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் புருஷராகிவிட்டீர்கள். எனவே தேவனுடைய வீட்டில் நாம் வயது வந்தவர் போல் நடந்து கொண்டு நமது உத்தியோகங்களை ஒவ்வொரு உத்தியோகத்தையும் கனப்படுத்துவோம். தேவன் நமக்கு அளித்துள்ள ஒவ்வொரு வரத்தையும் நாம் ஒழுங்கில் அமைத்து நமது வரங்களினாலும் உத்தியோகங்களினாலும் தேவனை கனப்படுத்துவோமாக. நாம் ஜெபம் செய்வோமாக.
We thank thee tonight for this gathering together of
பரலோக பிதாவே, ஜெஃபர்சன்ல உள்ள இந்த சபையில் கர்த்தருடைய வேலையை செய்வதற்கென வெவ்வேறு உத்தியோகங்களை வைக்கும் இந்த மனிதர் இன்றிரவு ஒன்று கூடி உள்ளதற்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
God may your hand be upon them.
தேவரே, உமது கரம் அவர்கள் மேல் தங்கியிருந்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காகவே இவை செய்யப்படுகின்றன என்பதை சபையோரும் மக்களும் அறிந்து கொள்வார்களாக. நாங்கள் தேவனுடைய ஆவியை அறிந்து கொண்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ளும் மக்களாக இருப்போமாக. பிதாவே, இதை அருளும். உமது ஆசீர்வாதங்களுடன் எங்களை அனுப்பும். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மேல் கவனமாயிருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாப்பாராக. எங்கள் கடமையில் நாங்கள் எப்பொழுதும் உண்மையுள்ளவர்களாய் காணப்படுவோமாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமேன்.